The rapture was delivered on December 4, 1965 at Ramada in Yuma, Arizona, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்க தரிசியமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1965 டிசம்பர் 4 அன்று அமெரிக்கா அரிசோனா யூமாவில் உள்ள ரமடா சத்திரத்தில் த ராப்சர் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். யூமாவில் இருக்கிற இந்த சபைக்கு
It's a grand privilege to have this invitation to come back again.
திரும்பி வரும்படியா எங்களுக்கு கிடைத்த இந்த அருமையான அழைப்பானது ஒரு மகத்தான சலாக்கியமா எங்களுக்கு இருக்கிறது.
We had a wonderful time the last time here.
கடந்த முறை இங்கு வந்தபோது எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாய் அது இருந்தது.
And then when I understood us to be back again, it made me feel real good.
பின்னர் நான் திரும்பி வர வேண்டும் என்பதை அறிந்தபோது அதிக மகிழ்ச்சி அடைந்தேன்.
To hear the testimonies and these fine words from the people.
சாட்சிகளை கேட்பதும் ஜனங்களிடத்திலிருந்து வந்த இந்த அருமையான வார்த்தைகளை கேட்பதும்
kind of boost you up a little.
எங்களுக்கு ஒரு விதமான எழுச்சியை தந்தது.
Billy told me that the brother from Las Vegas.
பில்லி என்னிடம் கூறினான், லாஸ் வேகஸில் இருந்து வந்த அந்த சகோதரன்
that wanted a meeting at the chapter seem immediately after services over here.
அங்கேயுள்ள சபையில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என விரும்புகின்றார். எனவே கூட்டம் முடிந்தவுடன் அவரை காண வேண்டும் என்று சொன்னான்.
We have a time, he says, that we can slip in right over in January before the Phoenix meeting, see, to come to Las Vegas.
நமக்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஃபீனிக்ஸ் கூட்டங்களுக்கு முன்னர் ஜனவரி மாதத்தில் நாம் லாஸ் வேகஸுக்கு வரக்கூடும் என்று அவன் கூறுகிறான்.
So we've always wanted to get there.
எனவே இங்கே வர வேண்டும் என்பது எப்போதும் எங்களுக்கு ஒரு விருப்பம்.
I believe Brother Art Wilson used to be there a long time ago, or he may still be there.
அநேக நாட்களுக்கு முன்னர் நான் நினைக்கிறேன் சகோதரன் ஆர்ட் வில்சன் அங்கு வழக்கமாக இருப்பார் அல்லது அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறார்.
He asked me to come up, he and Sister Wilson.
அவரும் சகோதரி வில்சனும் என்னை அங்கே வரும்படி கேட்டுக் கொண்டார்கள்.
Didn't get the opportunity, so maybe this will be the time that I could come.
எனக்கு அங்கே வர சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. எனவே என்னால் அங்கு வரக்கூடிய நேரம் ஒரு கால் இதுவாக இருக்கலாம்.
You see, Billy Paul or Brother Roy Borders, I think he's here somewhere. Somebody said Brother Roy was in.
நீங்கள் பில்லி பாலையாவது அல்லது சகோதரன் ராய் பார்டரையாவது சந்தியுங்கள். அவர் இங்கு இருக்கிறார் என்று யாரோ எனக்கு சொன்னார்கள்.
Brother Perry, Lee or any of them, they'll be able to tell you.
சகோதரன் பெரி, லீ அல்லது அவர்களில் யாரையாவது பாருங்கள், அவர்களால் உங்களுக்கு சொல்லக்கூடும்.
Just set the dates for us to come.
நாங்கள் வருவதற்கான தேதிகளை அவர்கள் ஒழுங்கு செய்வார்கள்.
Now, I've seen many ministers here a while ago, to which I'm very happy.
சற்று முன்பு நான் இங்கே அநேக போதர்களை கண்டேன். சகோதரர்களை சந்திப்பதினால் எனக்கு மிக்க
மகிழ்ச்சி.
உங்களோடு கூட உங்கள் வீட்டிற்கு செல்ல எனக்கு நேரம் கிடைத்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் தேசத்திலேயே சிறந்த சமையல்காரர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அது மிகவும்
அருமையானது.
சகோதரன் பெரி, இன்று இரவு உங்கள் மேல் 2 காரியங்கள் இருக்கின்றன. அவருக்கு எதிராக 2 குறிகள் இப்பொழுது இருக்கிறது. அவைகளில் ஒன்று அங்கே வெளியே உள்ள ஒரு ஒலிபெருக்கி பெட்டியை துண்டித்து விட்டீர். சகோதரன் பெரி, அந்த காரியத்தில் நீர் குற்றவாளியாயிருக்கிறீர். நீ உண்மையாகவே குற்றவாளி அல்ல.
Somebody's fixing to speak. That was a good one.
யாரோ பேசுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது அருமையானதொன்று.
And so then again he went out there and was talking.
மீண்டும் பின்னர் அவர் அங்கே வெளியே போய் பேசிக் கொண்டிருந்தார்.
He said, say, telling Brother Collins or some of them. Said,
அவர் சகோதரன் காலின்ஸிடமோ அல்லது அவர்களில் யாரோ ஒரு இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்.
The supper was good, but said, I'm telling you, said, that man must be a Spaniard or something or a Mexican.
ஆகாரம் அருமையாக இருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மனிதன் ஸ்பானியா தேசத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு மெக்சிகோவை சேர்ந்தவனாக இருக்க
வேண்டும்.
அது இதுவரை நான் சாப்பிட்டிராத காரமான மிளகு. இந்த விதமாக பேசிக் கொண்டே போனார். அவர் சமையல்கார தலைவனிடமா பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு அவர், நான் தான் சமையல்கார தலைவன் என்றார்.
That's Texas for you.
அதுதான் உமக்கு டெக்சாஸ்.
We can straighten that over here in Arizona after a while, won't we? Stay around.
நாம் இங்கே அரிசோனாவிலே அவரை சரிபடுத்தி விடுவோம். அவர் நம்மிடத்தில் இருந்தால் நம்மால் முடியாதா?
Really nice to be here.
இங்கே இருப்பது உண்மையாகவே நன்றாக இருக்கிறது.
I guess those don't sound like jokes, but sense of humor.
இவைகள் ஏதோ ஹாஸ்யம் போன்று இல்லை என யூகிக்கிறேன், ஆனால் சிறிது நகைச்சுவையாக இருக்கவே கூறுகிறேன்.
Which the Lord himself had a sense of humor, you know. He said, Herod, go tell that fox.
கர்த்தரும் கூட சிறிது நகைச்சுவையாக இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமே. அவர் சொன்னார், நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று. புரிகின்றதா?
Cast that devil some more and made perfect.
இன்றைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன் என்று
சொன்னார்.
எனவே அவர் நகைச்சுவையாக இருந்தபடியினாலே இது நம்மை பாதிக்காது. ஊரில் ஒரு பொழுது இருந்தால் பாதிக்கும் என்று கருதுகிறேன். இப்பொழுது கொஞ்சம் காலம்
தாமதமாகிவிட்டது.
வழக்கமாக நான் சுமார் 4 மணி நேரம்
பிரசங்கிப்பேன். Knowing courtesy to brother and sister here, the chapter, we'll cut that way down tonight.
இந்த கூடாரத்தின் போதகரும் அவருடைய மனைவியும் அளித்த உபசாரத்தை அறிந்து இந்த பிரசங்கத்தை இன்றிரவு 30 அல்லது 40 நிமிடங்களுக்கு சுருக்கிக் கொள்கிறேன்.
I told Terry, he said, what's put on 2-hour tape? I said, no, Terry, this is a banquet.
நான் டெரியிடம் சொன்னேன், அவன் நாங்கள் 2 மணி நேரத்திற்கான உரைநாடாவைத்தானே பதிவு செய்ய வைத்திருக்கிறோம் என்றான். நான் சொன்னேன், டெரி, இது ஒரு பெரிய விருந்து
என்றேன்.
ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் மட்டுமே.
Speak to the people and something at odd trial each time, knowing that
ஜனங்களிடத்தில் ஏதாவது பேச வேண்டும். ஒவ்வொரு முறையும் அப்படி ஆகும் என்று அறிந்தே நான் முயற்சிக்கிறேன்.
When I was a little boy,
நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது
people used to come out to listen because I was a boy preacher.
நான் வாலிப பிரசங்கியாராய் இருந்த காரணத்தினால் ஜனங்கள் என் பிரசங்கத்தை கேட்க வருவார்கள்.
Just a young fella, a chap.
ஒரு வாலிபனாய் நான் ஒரு சபையின் போதகனாய் இருப்பதனால் அவர்கள் வந்து கேட்பார்கள்.
And they'd say, well, Billy Branham, you know, just a kid, never went through school, no education.
பில்லி பிரன்ஹாமா, உங்களுக்கு தெரியுமே, ஒரு சிறு பையன், பள்ளி படிப்பு கூட முடிக்கவில்லை, கல்வி கிடையாது என்பார்கள்.
They'd come out to hear my broken words, my Kentucky English.
அவர்கள் என்னுடைய கொச்சை கென்டக்கி நாட்டு ஆங்கிலத்தை கேட்க வருவார்கள்.
என்னுடைய
ஹிட்ஸ், ஹெயின்ஸ், டோட்ஸ், கேரி போன்ற உச்சரிப்புகளை கேட்க வருவார்கள்.
சமீபத்தில்
நடந்த கூட்டங்களில் ஒன்றை போன்று அவர்கள் சொன்னார்கள், நாம் யாவரும் எழுப்பி நின்று தேசிய கீதத்தை பாடுவோம் என்றனர். நான் எழுப்பி நின்று தூரத்தில் உள்ள என்னுடைய பழைய கென்டக்கி நாட்டிற்கு என்று
பாடினேன்.
எனக்கு தெரிந்திருக்கிற தேசம் எல்லாம் அது
ஒன்றுதான். எனவே
என்னை பொறுத்த மட்டில் அதுதான் தேசிய கீதம். உங்களுக்கு சற்று வயது அதிகமான போது நீங்கள் உள்ளே வருகிறீர்கள், அதைவிட அதிகமாக உங்களுக்கு ஏதோ காரியம் தேவையா இருக்கிறது. பாருங்கள்,
Paul said it when I was a child, I spake as a child.
Paul kurinan naan oru kulandiya irundapodu oru kulandiya pole pesinen.
Thought as a child, you act as a child.
Oru kulandiya pole sindithen endru oru kulandiya pole nadandukondirgal.
But as you grow older, then you begin to
aanal neengal valara thovangum podu neengal nadak thovukkireergal.
From making your first couple of steps and toddle and fall and get up and try it again.
Ungaludaiya mudhal sila adigalai eduthu vaikkil tadumari vidigireergal. எழும்பி மீண்டும்
முயற்சிக்கிறீர்கள்.
அதற்கு பின்னர் நேர்கோட்டின் மேல் நடக்கும் அளவுக்கு வந்து
விடுகிறோம்.
சிலுவை வீரர்களாய் நாம் அதைதான் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு நேர்கோட்டில் நடக்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. நேராக மகிமையின் பெரும் பாதையில் நாம் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
I do believe that we are living in the closing scenes of the history of this world.
உலக வரலாற்றின் கடைசி கட்டத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன்.
I truly believe that the coming of the Lord is closer perhaps than we think.
நாம் நினைப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வருகையானது அதிக சமீபமாய் இருக்கிறது என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன்.
So now for just about 30 minutes of your time or something.
எனவே இப்பொழுது ஒரு 30 அல்லது 40 அல்லது அந்த விதமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளப் போகிறேன்.
I would like to call your attention to a scripture. And I'd like to use for it a text.
நான் பேச இருக்கும் பொருளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும்படியாக நான் உங்கள் கவனத்தை ஒரு வேத வார்த்தைக்கு அழைக்க விரும்புகிறேன்.
And refer to some more here.
இன்னும் சில வேத வார்த்தைகளையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Sitting at home the other day, I was thinking on this thought.
அன்றொரு நாள் நான் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கையில் நான் இந்த விதமான கருத்தின் மேல் சிந்திக்கலானேன்.
Then I thought, well, I don't know.
பின்னர் நான் சிந்தித்தேன், சரி எனக்கு தெரியாது.
Speaking from all this scripture, I just take part of it just for these little short services like we would have tonight.
இந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பேசுகையில் அதில் ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு ஆராதனை நடத்தலாம் என கருதினேன்.
I want to say one thing while you're turning over to Psalms, the 27th Psalm. I want first five verses to read.
நீங்கள் சங்கீதம் 27 திருப்பகையில் நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நாள் முதல் 5 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன்.
Would like to say this concerning this businessman's full gospel businessman's chapters.
முழு சுவிசேஷ வியாபாரிகள் ஐக்கியம் சம்பந்தமாக இதை கூற விரும்புகிறேன்.
My brother Perry was speaking about the books and so forth and the new books that they got.
என்னுடைய சகோதரன் பியரி அவரிடம் உள்ள புதிய புத்தகங்களை முதலானவற்றை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்.
How many remembers when I had the tape and preached it over here at Phoenix at one of the conventions? Sirs, what time is it?
Phoenix convention கூட்டங்கள் ஒன்றில் பிரசங்கிக்கப்பட்ட ஐயா இது என்ன நேரம் என்னும் செய்தி எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கிறது. அந்த ஒலிநாடா என்னிடம் இருக்கிறது.
Now that was the beginning of that book, you see, when this taking place.
அதுதான் அந்த புத்தகத்தின் ஆரம்பம். உங்களுக்கு புரிகின்றதா? அப்பொழுதுதான் இது சம்பவித்தது.
There's too much supernatural vindication of God's written word of this hour for something not to be approaching us now.
நம்ம இப்பொழுது அணுகி வராத ஏதோ காரியத்திற்காக தேவனால் எழுதி வைக்கப்பட்டுள்ள இந்த வேளையின் வார்த்தைக்கு அதிகப்படியான இயற்கைக்கு மேம்பட்ட ரூபகாரங்கள்
இருக்கின்றன.
அது மிகவும் தத்துரூபமாக இருக்கிறது. நீங்கள் காணுகின்ற
காரியங்கள்
தற்சமயம் உண்மையாகவே என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியும்படியாய் செய்தால் அது உங்களுக்கு வியப்பை உண்டாக்கும்.
Many of you strangers, perhaps.
உங்களில் அநேகர் ஒரு கால் அந்நியர்களாய் இருக்கலாம்.
Here these men get up and make these remarks about a message at this hour and so forth.
இந்த மனிதர்கள் எழும்பி இந்த வேளையின் ஒரு செய்தி முதலானவற்றை குறித்து பேசினதை கேட்டீர்கள்.
What they are getting at is God's promise of this hour.
அவர்கள் எதை குறிப்பிட முயற்சிக்கிறார்கள் என்றால் இந்த வேளையின் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்தே.
That he promised what he would do.
அதாவது அவர் என்ன செய்வேன் என்று வாக்களித்துள்ளதை.
And we see him scripturally vindicating just exactly what he said he would do. Amen. In the same manner.
அவர் என்ன செய்வேன் என்று கூறினாரோ அதை அதே விதமாக சரியாக அப்படியே செய்வார் என்று அவர் வேத வார்த்தைகளின்படியாய் ரூபகாரப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம்.
Foretold, it's just exactly perfectly each time because it's God saying it.
முன்னறிவித்து ஒவ்வொரு நேரத்திலும் பரிபூர்ணமாக சரியாக சொன்ன விதமாகவே செய்தார். ஏனென்றால் அதன் தேவன் சொல்லுகிறதா இருக்கிறது.
If a man, I don't care who he was, would try to make such a prediction,
ஒரு மனிதன் அவன் யாரா இருந்தாலும் சரி அப்படி முன்னறிவிப்பானால்,
there's one chance out of 10 million if a man told you a certain thing would happen,
அந்த மனிதன் கூறின விதமாகவே நிறைவேறுவதற்கு ஒரு கோடியில் ஒரு பாகம் மாத்திரமே வாய்ப்புண்டு.
It would happen at a certain time.
அதோடு இந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்று கூறுவானேயானால்,
one out of 10 million,
ஒரு கோடியில் ஒரு பாகம் மாத்திரமே வாய்ப்புண்டு.
And then the place it would happen would be about one chance out of about 100 million.
அதோடு இந்த இடத்தில் சம்பவிக்கும் என்று கூறுவானேயானால் அப்பொழுது அது 10 கோடியில் ஒரு பாகம் மாத்திரமே வாய்ப்புண்டு.
And then the time it would happen.
பின்னர் இந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்று கூறுவானேயானால்
goes on and on.
இப்படியாய் சொல்லிக் கொண்டே போகலாம்.
And the way it will happen and what it will be happening and so forth, it's just beyond a guess.
அது எந்த விதமாய் சம்பவிக்கும் என்றும் என்ன சம்பவிக்கும் முதலானவைகளை கூறினால் அது ஒரு ஊகத்தை மிஞ்சினதாய் இருக்கிறது.
When we see it so perfectly each and every time.
ஒவ்வொரு முறையும் அது அவ்வளவு பரிபூர்ணமாக முன்னறிவிக்கப்பட்ட விதமாகவே சம்பவிக்கிறதை நாம் காணும் போது,
then it's God.
அப்பொழுது அது தேவனாகத்தான் இருக்க முடியும்.
Then we turn right back in the scriptures that may seem foreign to us.
அதற்கு பிறகு நாம் வேத வார்த்தையில் அதை திருப்புகிறோம். ஒரு கால் அது நமக்கு அந்நிய காரியமாய் தோன்றலாம்.
But we turn right back in the scriptures.
ஆனால் நாம் உடனே வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறோம்.
Without even knowing where to look.
அது எங்கிருக்கிறது என்று அறியாமலேயே ஆராய்கிறோம்.
And the Holy Spirit brings out and just puts the whole word together.
பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிக்கொண்டு வந்து அந்த நேரத்தில் மொத்த வார்த்தையையும் ஒன்றுபடுத்தி சேர்த்து
makes a picture there to show us just the hour that we're living in.
நாம் ஜீவிக்கின்றதான இந்த வேளையை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு காட்சியை உண்டாக்குகிறார்.
We're changing dispensations.
நாம் மாறும் யுகங்களாக இருக்கிறோம்.
We're at a corner.
நாம் ஒரு முனையில் இருக்கிறோம்.
It's easy when somebody turns a corner of a brick mason.
ஒரு கல்தச்சனார் ஒரு முனையை திருப்பத்தை சுலபமாக கட்ட முடியும்.
Turns a corner starts.
முனையை திருப்பி வளைத்து துவக்குகிறான்.
Everybody laying the bricks right down the same row.
அதே நேர்வரிசையில் கட்டும் போது எல்லாரும் கற்களை வைத்து
கட்டுகிறார்கள்.
ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் துவங்குவது
போன்று
துவங்கி அதே வரிசையில் அது ஓடிக்கொண்டே இருப்பது அதெல்லாம் சரிதான்.
ஆனால்
அது அந்த திருப்பத்தண்டையில் வரும்போது நீங்கள் அப்படியே திரும்பி இன்னொரு பக்கமாக போக வேண்டிய கட்டம் வரும்போது அது கூடாததாக இருக்கும். தேவன் ஒரு சுவரை மட்டும் கட்டவில்லை, அவர் ஒரு வீட்டை கட்டுகிறார்.
புரிகின்றதா?
அநேக முனைகளையும் திருப்பங்களையும் அவர் வேதத்தில் முன்னறிவித்திருக்கிறார்.
Anybody could try to make a turn.
யார் வேண்டுமானாலும் ஒரு திருப்பத்தை கட்ட முயற்சிக்கலாம்.
But it must be according to the blueprint.
ஆனால் திருப்பமோ வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டு உள்ளபடியேதான் அவைகள் கட்டப்பட வேண்டும்.
If it isn't, it's got to be torn down again.
அப்படியாய் கட்டப்படவில்லை என்றால் அது மீண்டுமாய் இடித்து கீழே தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கும்.
So we praise God for his goodness and the fellowship of you people.
நாம் தேவனை அவருடைய நன்மைகளுக்காகவும் ஜனங்களாகிய உங்களுடைய ஐக்கியத்திற்காகவும்
and the open doors that the Lord has given us and through this businessman.
தேவன் நமக்கு தந்த திறந்த வாசல்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வியாபார புருஷர்களின் மூலமாக
I've always contended that I didn't believe in the people in denominations.
ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று நான் எப்பொழுதும் போராடுவேன்.
But I don't have much time to exhort denominations.
ஆனால் ஸ்தாபனங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்க எனக்கு அதிகப்படியான நேரம் கிடையாது.
Because each one builds a fence around himself and
ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர்களை சுற்றிலும் ஒரு வேலியை உண்டாக்குகிறார்கள்.
And it's just like I believe his brother David's little thing by his raising some ducks.
சற்று முன்பு சகோதரன் தாவீது செய்த சிறு பிரசங்கம் நினைக்கிறேன், அதில் வாத்துக்கள் வளர்வதை பற்றி கூறினாரே, அதே போன்று
Instead the river come up each duck you know the one in fellowship with one another.
ஆறு குறுக்கே இடைப்பட்டதும் ஒவ்வொரு வாத்தும் இன்னொன்றோடு ஒரு ஐக்கியம் கொள்ள விரும்பினது.
They couldn't do it because it was all fenced up.
ஆனால் அவைகளால் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அவைகளுக்கு வேலி போடப்பட்டிருந்தது. ஆனால் தண்ணீரின் மட்டம் உயரமான போது அது வாத்துகளுக்கு வேலிகளுக்கு மேலாக கொண்டு போய்விட்டது.
எனவே
நான் நினைக்கிறேன் அந்த விதமாகத்தான் நாம் அதை செய்கிறோம்
என்று.
தண்ணீர் மட்டம் மேல் எழும்புகிறது, உங்களுக்கு
புரிகின்றதா? And fellowship with one another.
நாம் அடைப்பை விட்டு வெளியேறி ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ளலாம்.
You know, have the real love of Christ in our hearts.
உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவின் உண்மையான அன்பை நம்முடைய இருதயங்களில் உடையவர்களாய் ஐக்கியம் கொள்ளலாம்.
And this full gospel businessman has been an oasis for me.
இந்த முழு விசேஷ வியாபார புருஷர்கள் எனக்கு ஒரு பாலைவன சோலையை போல இருக்கிறார்கள்.
Because many times I have brothers, fine brothers, and I guess every denomination I've ever met.
ஏனென்றால் அநேக நேரங்களில் எனக்கு எல்லா ஸ்தாபனங்களிலும் அருமையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் சந்தித்த ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் என்று நான்
யூகிக்கிறேன்.
பிரெஸ்பிடேரியன்கள், லூதரன்கள், பாப்டிஸ்டுகள், பெண்டெகோஸ்துக்கள்,
Church of God and Nazarenes, Pilgrim Holiness, fine brethren everywhere.
எல்லாவித ஸ்தாபனங்களில் இருந்தும் பெண்டெகோஸ்துக்கள், தேவசபைக்காரர்கள், நசரேயர்கள், பரிசுத்த யாத்திரைக்காரர்கள், இவர்களில் எனக்கு அருமையான சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
But many times they cannot have me in their community because, see?
ஆனால் அநேக நேரங்களில் அவர்களால் அவர்களுடைய சபையில் என்னை அனுமதிக்க முடியாமல் போகிறது. காரணம் புரிகின்றதா?
Not if they don't believe it.
அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்ற காரணத்தினால் அல்ல.
But see, we cut them off from the denomination.
ஆனால் பாருங்கள், அது அவர்களை அவர்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து துண்டித்து போடும்.
And when you do that, of course, that does it.
நீங்கள் அப்படி செய்யும் போது அது அதை செய்கிறது.
Here not long ago, this Methodist brother came to me. I won't call his name, a fine man.
சமீபத்தில் இங்கே ஒரு மெத்தடிஸ்ட் சகோதரி என்னிடம் வந்தார். அவருடைய பெயரை நான் கூற மாட்டேன். ஒரு அருமையான மனிதன்.
He is writing a thesis on divine healing and he came to me for some talk.
அவர் தெய்வீக சுகத்தை குறித்து ஒரு வியாசம் எழுதி கொண்டிருந்தார். அவர் என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்று வந்தார்.
We sat down and talked a little while.
நாங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து உரையாடினோம்.
He said, the only thing we got against you, you're hanging around that Pentecostals all the time.
அவர் சொன்னார், உம்மிடத்தில் எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நீர் எப்பொழுது பார்த்தாலும் பெந்தேகோஸ்துகளையே வளைத்துக் கொள்கிறீர்
என்றார்.
அப்படியானால் மெத்தடிஸ்ட் சபை அதை ஒழுங்கு செய்யட்டும், நான் வருகிறேன் என்று நான்
சொன்னேன்.
அது வித்தியாசமானது, புரிகின்றதா? அது சரி.
நான்
மெத்தடிஸ்ட் சபை அல்ல, அவைகளை சார்ந்தவன் என்று சொன்னார். நான் காரியம் அதுதான் என்றேன். புரிகின்றதா?
They're the ones, the Pentecostals is the ones that open their doors. See?
அவர்கள் மட்டும்தான், பெந்தேகோஸ்துக்கள் மட்டும்தான் எனக்கு தங்கள் கதவுகளை திறந்து கொடுக்கிறார்கள்.
That's the ones I can get to.
அவர்களிடம் மட்டும்தான் என்னால் போக முடியும் என்றேன்.
And as many as them that will open, we're ready to come in.
அவர்களை போன்று எத்தனை பேர் எங்களுக்கு கதவுகளை திறக்கிறார்களோ நாங்கள் அங்கே வர ஆயத்தமாயிருக்கிறோம்.
Like in the Revelations, the third chapter said, I stand at the door and knock. If any man will open the door, I'll come in.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் அவர் கூறியுள்ளது போன்று, இதோ வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன்
என்றார்.
இதை கூறினது இயேசுவானவர். அது கிறிஸ்து என்பதை நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அது சரியே, அவர் வார்த்தையாய் இருக்கிறார். எனவே முடிசு விசேஷ வர்த்தக புருஷர்கள், நாம் வந்து ஒன்று கூடத்தக்கதாக ஒரு பாலைவனச் சோலையாயிருக்கிறது. எந்த சபைகளும் கூட்டங்கள் நடத்த முன் வரவில்லை. அவர்கள் முற்றிலுமாய் சபைகளிலிருந்து வெளியே வந்த மனிதர்கள். உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் நாம் ஐக்கியத்திலும் ஒன்று கூடுகிறோம்.
Many, many, many chapters throughout the entire world of the full gospel businessman.
உலகம் முழுவதுமாக இத்தகைய அநேக முழு சுவிசேஷ வியாபாரிகளின் ஐக்கியங்களை நிறுவனம் செய்ய நான் உதவி செய்திருக்கிறேன்.
I'm thankful for that opportunity that was given me.
எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணங்களுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
In there, the businessman will sponsor it, and then all the churches, they want to come anyhow.
அவர்களுக்கு உள்ளிருந்து வியாபார புருஷர்கள் கூட்டங்களை ஒழுங்கு செய்வார்கள். அதற்கு பின்பு மற்ற சபைகளும் எப்படி இருந்தாலும் கூட்டத்துக்கு வர விரும்புகிறார்கள்.
நான்
ஒருபோதும் ஒருவரையும் அவர்களுடைய சபையிலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டு வர முயற்சித்ததில்லை. உங்கள் சபையிலேயே நீங்கள் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்கள். புரிகின்றதா? ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் இரு, உன்னுடைய போதகர் உன்னை பாராட்டுவார்.
A real loyal, genuine saint, any man that believes in God will appreciate a person like that. Yes.
ஒரு உண்மையான, உத்தமமான, அசலான, பரிசுத்தவானாய் இரு, தேவனை நேசிக்கின்ற எந்த ஒரு விசுவாசியும் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பாராட்டுவான். ஆம்.
Now, thank the brother here and his wife in this chapter for this opportunity.
இந்த சகோதரனையும் அவருடைய மனைவியையும் இந்த ஐக்கியத்தாரையும் இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
And may this chapter grow. May the blessings of God rest upon it.
இந்த ஐக்கியம் மேல்மேல் வளர்வதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதன் மேல் தங்கி இருந்து.
And be an instrument in God's hands to save hundreds and hundreds of people before the coming of the Lord.
கர்த்தருடைய வருகைக்கு முன்னர் நூற்றுக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கருவியாக இருப்பார்கள்.
And all the rest of you chapters are represented here from the chapters.
மற்ற ஐக்கியங்களுக்கும் அல்லது மற்ற ஐக்கியங்களிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன்.
In the book of Psalms,
சங்கீத புஸ்தகத்தில்,
Now, I want to speak on a real strange subject tonight, just for a little while.
இன்றிரவு சிறிது நேரத்திற்கு நான் உண்மையாகவே வினோதமான பொருளின் பேரில் பேச இருக்கிறேன்.
I've got some scriptures written down here.
நான் சில வேத வார்த்தைகளை இங்கே குறித்து வைத்திருக்கிறேன்.
And I thought maybe that
அது ஒரு கால் பொருத்தமானதாக இருக்கலாம்.
Tonight I was going to speak on something different, but see the time get away while I didn't want to stay that long.
இன்றிரவு நான் ஏதோ வித்தியாசமான காரியத்தின் மேல் பேசப் போகிறேன். ஆனால் பாருங்கள், நேரம் கடந்து விட்டதால் அவ்வளவு நேரத்துக்கு பேச நான் விரும்பவில்லை. எனவே நான் இன்னும் சில வேத வார்த்தைகளுக்கு பேசும்படியாக
எடுத்துக்கொண்டேன்.
நான் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற பொருளின் பேரில் பேச
விரும்புகிறேன்.
ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற ஒன்று இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். எல்லா கிறிஸ்தவர்களும் அதை நம்புகிறார்கள். அதாவது வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்க போகின்றது என்று
விசுவாசிக்கின்றனர்.
நமக்கு ஒரு பின்னணியாக இதை வாசிப்போம்.
We read the 25th Psalm, the 27th Psalm, 1 to 5 verses.
சங்கீதம் 27 வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நாம் வாசிப்போம்.
The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid?
கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்?
When the wicked, even my enemies and my foes, come upon me to eat up my flesh, they stumble and fell.
என் சத்துருக்களும் என் பகைஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள்.
Though the host should encamp about me, my heart shall not fear. Though war should rise against me, in this I will be confident.
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்.
One thing have I desired of the Lord, that I will seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to require in his temple.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
For in the time of trouble he shall hide me in the pavilion, and in the secret of his tabernacle shall he hide me. He shall set me up on a rock.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளோடு கத்தத்தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக.
இன்றைக்கு
இந்த பொருளின் மேல் பேசுகையில் உங்களில் என்னுடைய அணுகுமுறைக்கு வித்தியாசமான கருத்துடையவளாய் இருக்கலாம். ஆனால் சபையானது எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்பதை வேதமானது போதிக்கிறது என்று இங்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அமையாத உண்மை. சபையானது எடுத்துக் கொள்ளப்பட போகிறது.
Whether you're Methodist, Baptist, Presbyterian, or whoever you are, Pentecostal, there will be a catching away.
நீங்களோட மெத்தடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரஸ்பிட்டேரியனோ, பெண்டேகோஸ்தோ அல்லது என்னவா இருந்தாலும் சரி, எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்கத்தான் போகிறது.
நான்
இங்கே எழும்பி நின்று பேசினால் இந்த ஜனங்கள் பிரியப்படுத்துவேன் என்று கருதி நான் இதுவரை பேசியதே கிடையாது. இதுவரை இந்த கூட்டத்துக்கு நான் ஆளானதில்லை.
As I feel led to say it, that I think would be a help to you.
நான் இங்கே எழும்பி நின்று ஏவப்படுவதையே பேச விரும்புகிறேன். அது உங்களுக்கு உதவியாய் இருக்கும் என்றும்,
something that would further your experience with God if you are a Christian.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீர்களானால் தேவனிடத்தில் உங்களுக்குள்ள அனுபவத்தை இன்னும் அதிகமாக்குகின்ற ஏதோ காரியமாயும் இருக்கும்.
And if you're not a Christian, make you so ashamed of yourself that you will become a Christian.
நீ ஒரு கிறிஸ்தவனாக இல்லை என்றால் உன்னை குறித்தே நீ வெட்கமடையும்படி செய்து உன்னை ஒரு கிறிஸ்தவனாக ஆக்கும்.
And that's the purpose that I've always tried to line up my thoughts as the Lord would lead me.
இதுவே என்னுடைய நோக்கம். தேவன் என்னை வழிநடத்தும் விதத்தில் நான் என்னுடைய சிந்தனைகளை செலுத்த எப்பொழுதும் முயற்சித்தேன்.
Now we are warned
இப்பொழுது இந்த உபதேசம் இந்த கடைசி நாட்களில் பரிகசிக்கப்படும் என்று நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை ஒரு நிமிடம் பார்ப்போம். அது 2 பேதுரு 3 அதிகாரத்தில் இருக்கிறது.
Let's read just a moment on this, the third chapter and the third and fourth verses. Let's see if this isn't right.
அதை சற்று நேரம் வாசிப்போம். 3:3-4 வசனங்கள், அது சரிதானா என்று பார்ப்போம்.
Knowing this first, that there shall come in the last days scoffers, walking after their own lust.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து,
and saying, where is the promise of his coming? Since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation.
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள்.
For this they willingly are ignorant of that, that by the word of God the heavens were of old, and the earth standing out of the water and the and in the water.
பூர்வகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும்,
whereby the world that was being overflowed with water perished.
அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பள்ளத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
Now we see that the reason that this subject is so light and that,
இந்த காரியமானது அவ்வளவு லேசாக எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம்,
is because that the prophet here has said that in this last days these scoffers would come saying these things.
காரணம் என்னவென்றால், பரியாசக்கார கடைசி நாட்களில் எழும்பி இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். புரிகின்றதா?
It's predicted.
அது முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது.
The reason that people are acting today the way they're acting.
அக்காரணத்தினால் ஜனங்கள் இன்றைக்கு அந்த விதமாய் நடந்து கொள்கிறார்கள்.
Why, you certainly are expecting it.
ஏன், நீங்கள் அதை நிச்சயமாய் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
Because the Bible said,
ஏனென்றால் வேதம் அந்த விதமாய் கூறுகின்றது,
that in the last days they be heady, high-minded, lovers of pleasure more than lovers of God.
கடைசி நாட்களில் மனுஷர்கள் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும்,
truth breakers, false accusers, incontinent despisers of those that are good,
இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும்,
having a form of godliness and denying the power thereof, from such turn away.
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெயரை மறுதளிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
Can we look for an impersonation of truth? Certainly.
அப்படியானால் சத்தியத்துக்கு போலியாய் உள்ளதை நாம் இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக.
When Moses went down into Egypt to deliver the children of Israel with only a stick in his hand for vindication,
இஸ்ரவேலை நிமிட்கும்படியாய் மோசே எகிப்துக்கு சென்றபோது ரூபகரணத்திற்காக கையில் ஒரே ஒரு கோலோடும்,
with the God of heaven behind him, he performed a miracle.
பரலோகத்தின் தேவனின் துணையோடும் அவன் ஒரு அற்புதத்தை செய்தான்.
There come impersonators behind him and doing the same thing he did.
அங்கே அவனை பின்தொடர்ந்து அந்த போலிகள் வந்து அதே காரியத்தை செய்தனர். புரிகின்றதா?
Now they come second after he did it first.
இப்பொழுது முதலாவதாக மோசே ஒரு காரியத்தை செய்து அதன் பின்னரே அவர்கள் இரண்டாவதாக வந்தனர்.
Then they come around because they were copying after what he did.
அதற்கு பின்னரே அவர்கள் வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்ததையே அவர்கள் திருப்பி செய்தார்கள்.
Impersonating the original.
அசலாய் உள்ளதை போன்றவாறு செய்தார்கள்.
We find that.
நாம் அதை கண்டறிந்தோம்.
And now you say, well, that was in the days of Moses, but the same scripture says that they'll come again in the last days.
நீங்கள் சொல்லலாம், அது மோசேயின் நாட்களில் சம்பவித்தது என்று. ஆனால் அதே வேத வாக்கியங்கள் அவர்கள் மீண்டும் கடைசி நாட்களில் வருவார்கள் என்று கூறுகிறது. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல,
so will these men of reprobate mind concerning truth. See?
இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். புரிகின்றதா?
Impersonations, all kinds of things to upset people.
போலிகள் ஜனங்களை குழப்பும்படியாக எல்லா விதமான காரியங்களையும் செய்வார்கள்.
And then, if this rapture which is coming to pass,
பின்னர் வெகு விரைவில் சம்பவிக்க இருக்கும் இந்த எடுத்துக் கொள்ளப்படுதலிலும்,
and anything that God has in the line of his word,
தேவன் அவருடைய வார்த்தையுடன் நினைத்துள்ள ஏதாவது காரியத்தை செய்வதாக இருந்தாலும்,
there's always something to come out to upset that if they can.
அதை குழப்பிவிட ஏதாவது காரியத்தை கூடுமானால் அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள்.
It's Satan's purpose to do that.
அதை செய்ய வேண்டும் என்பதை சாத்தானின் நோக்கமாக இருக்கிறது. லாஸ் வேகாஸிலிருந்து இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்த அந்த சகோதரன் கூறினது
போன்று
உலகம் சாத்தானுடைய ஆளுகையா இருக்கிறது, அங்கே அது அவனுடைய தலைமை செயலகமாய் மேலே அங்கே உள்ளது என்று
கூறினான்.
சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று நான் அறிவேன்.
Every nation under heaven is controlled by him.
வானத்தின் கீழிருக்கும் ராஜ்யங்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது.
Exactly. This world belongs to Satan.
அது சரியாக அப்படியேதான், இந்த உலகம் சாத்தானுக்கு சொந்தமானது.
But Jesus will take it over.
ஆனால் அதை இயேசு அவனிடம் இருந்து எடுத்துக் கொள்ளுவார்.
He offered it to him one day and he refused it.
ஒரு நாளிலே அவன் அதை அவருக்கு தருகிறேன் என்று சொன்னான், அவர் அதை மறுத்து விட்டார்.
But he said because he knew he'd be heir to it in the times to come.
ஏனென்றால் வரப்போகின்ற நாட்களிலே அவர் அதற்கு சுதந்திரவாளி ஆகப் போகிறார்.
Scoffers, just let's take for a few moments on that one word before we go further. Scoffers.
தொடர்ந்து போவதற்கு முன்னர் பரியாசக்காரர் என்ற அந்த ஒரு வார்த்தையை குறித்து சில நிமிஷங்களுக்கு நாம் பார்ப்போம்.
I was reading a paper about 2 weeks ago in Tucson.
இரண்டு வாரங்களுக்கு முன்னர் நான் டூசானில் ஒரு பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தேன்.
There were some Englishman from England had made a statement is in headlines in a paper.
அவன் ஒரு இங்கிலீஷ்காரன், லண்டனில் இருப்பவன், ஒரு ஆங்கிலேயன் விடுத்த அறிக்கையை தலைப்புச் செய்தியாய் வந்திருந்தது.
That the crucifixion of our Lord Jesus Christ was only faked between Pilate and Jesus.
அதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது பிலாத்துவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த ஒரு போலியான காரியம்
என்றும்,
தன்னை ஏதோ ஒன்றாக காட்டும்படியாகவே அவர் வந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதை தவறு என்று நிரூபிக்க அங்கே நம்மிடத்தில் எந்த வழியும் இல்லை. காரணம் என்னவென்றால், தேவனுடைய காரியங்கள் யாவுமே விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும்.
He went ahead to give a description how that could be done.
அது எந்த விதமாக நடந்திருக்க கூடும் என்பதை அவன் விவரித்து அதில்
எழுதியிருந்தான்.
இங்கே சமீபத்தில் அந்த மகத்தான தேசமாகிய இங்கிலாந்தில் உள்ள லண்டனில்,
where that John Wesley and Charles and many of those great preachers of the early days,
முந்தின நாட்களின் மகத்தான பிரசங்கிகளாகிய ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ், இன்னும் அநேகர்,
Spurgeon, and them it preached the gospel in the hay markets and everywhere there.
ஸ்பர்ஜின் முதலானவர்கள் அந்த தேசத்தில் சுவிசேஷத்தை சந்தை வழிகளிலும் எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார்கள்.
They turned down that message of their day and look what they are in this day.
அத்தேசத்தவர்கள் அவர்களுடைய நாட்களின் செய்தியை புறக்கணித்தார்கள். இந்த நாளில் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள் என்று பாருங்கள்.
That's where Brother Williams and them are tonight.
அந்த இடத்தில் தான் சகோதரன் வில்லியம்ஸும் மற்றவர்களும் இன்றிரவு இருக்கிறார்கள்.
It's one of the lowest degraded countries in the world.
உலகத்துள்ள மிகவும் கீழ்த்தரமான நாடுகளில் அது ஒன்றாயிருக்கிறது.
I've been over the world.
நான் உலகம் முழுவதும் சென்றிருக்கிறேன்.
I don't know anything is so illegitimate as England.
ஆனால் இங்கிலாந்து தேசத்தை போன்று அவ்வளவு முறைகேடான எந்த ஒரு காரியத்தையும் நான் அறியேன்.
It's Billy Graham said the same thing.
பில்லி கிரஹாமும் அதே காரியத்தை சொல்லி இருக்கிறார்.
Why he had to take his wife from the parks.
ஏனென்றால் பூங்காவில் இருந்து அவருடைய மனைவியை அவர் வெளியே கொண்டு போக வேண்டியதாயிற்று.
How the acts of between men and women were going on publicly in a park.
ஆண் பெண் உறவு வெளிப்படையாக பூங்காக்களில் நடக்கிறது.
When I was there, I never seen anything that would break a person's heart anymore than what was going on in England.
ஒரு மனிதனுடைய மனம் உடைந்து போவதற்கு இங்கிலாந்தில் நடக்கின்ற காரியங்களை காட்டிலும் வேறு எதையும் நான் அங்கிருக்கும் போது கண்டதில்லை.
Which had the opportunity and one time led the world in a reformation.
இங்கிலாந்திற்கு ஒரு சமயத்தில் தருணம் இருந்தது, ஒரு சமயத்தில் உலகத்தையே ஒரு சீர்திருத்தத்துக்குள் வழிநடத்தியது. அது எப்படியாய் விழ முடியும் என்பதை அது காட்டுகிறது. ஆனால் பாருங்கள், அந்த நிலைக்கு அதை கொண்டு வந்தது என்ன?
The message it went forth then, the Englishman tried to hold that same message for today.
அந்த நாட்களில் புறப்பட்டு சென்ற அந்த செய்தியை இன்றைக்கும் அந்த ஆங்கிலேயர்கள் அப்படியே கடைபிடிக்க முயற்சிக்கிறார்கள்.
That won't work today. It won't work.
அது இன்றைக்கு கிரியை செய்யாது. அது கிரியை செய்யாது.
How would, what if Moses would have come and brought Noah's message?
மோசே வந்து நோவாவின் செய்தியை கொண்டு வந்தால் என்னமாயிருக்கும்?
We'll build an ark and float down the Nile.
அதாவது ஒரு பேழையை கட்டி அதை நைல் நதியில் மிதக்கப்படுவோம் என்றால் எப்படியாயிருக்கும்?
It wouldn't have worked.
அது கிரியை செய்திருக்கவே முடியாது.
And neither would Jesus' message ever work or Moses.
அதே விதமா இயேசுவினுடைய செய்தியும் மூச்சையின் காலத்தில் கிரியை செய்திருக்காது. வெஸ்லியின் செய்தியும் லூத்தரின் காலத்திலும் லூத்தரின் செய்தி வெஸ்லியின் காலத்திலும் கிரியை செய்திருக்காது. இன்றைக்கு நம்முடைய மகத்தான பெந்தேகோஸ்தே சீர்திருத்தம் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கோ நாம் அதிலிருந்து வெளியேறுகிறோம். பெந்தேகோஸ்தே செய்தி இதனுடன் கலக்க முடியாது, ஏனென்றால் அது இன்னொரு நாளின் செய்தியாயிருக்கிறது. அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான், ஆனால் அதுவோ ஒரு கட்டடமாய் இருக்கிறது. பாதங்கள் கரங்கள் போன்று மேலெழும்பி வந்து கொண்டிருக்கின்றது. அது எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு என்று ஒரு மனவாட்டியை உருவாக்குகிறது. பார்த்தீர்களா? முன்காலங்களில் ஜீவித்தவர்களை ஸ்தாபனமாக்காதீர்கள். அவர்கள் காலத்து செய்திக்கு அவர்கள் உண்மையாய் ஜீவித்தார்கள். மனவாட்டிக்குள் இருக்கின்ற அவர்கள் யாவரும் உயிர்த்தெழுவார்கள். கோதுமை தண்டின் வழியாக ஜீவன் கடந்து செல்வது போன்று விதைக்கப்பட்ட வித்திலிருந்து ஜீவன் புறப்பட்டு போகிறது. ஆனால் நிலத்தில் விதைக்கப்பட்ட கோதுமை மணியின் உருவத்தை அடைகின்றது. சமீபத்தில் யாரோ ஜெர்மானிய எழுத்தாளனால் எழுதப்பட்ட ஒரு கண்டன புத்தகத்தை படித்தேன்.
He said of all of the fanatics in the world, William Branham tops them all.
இவ்வுலகில் உள்ள மூட வைராக்கியம் பொருந்தியவர்களில் வில்லியம் பிரன்ஹாம் தலை சிறந்து விளங்குகிறார் என்று எழுதப்பட்டிருந்தது.
He said, why, he's nothing but he's a magician.
அதில் அவர் ஒரு மந்திரவாதியே இல்லாமல் வேறொன்றும் இல்லை.
He does these things.
அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று எழுதியிருந்தது.
See, the man not knowing.
பாருங்கள், அந்த மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாது.
And then the man was a critic.
அவன் ஒரு குறை கூறுபவன்.
He didn't even believe in God.
அவன் ஒரு நாத்திகன்.
He said a God that could set up in the dark ages, hold his hands across his tummy.
அதில் அவன் இரண்ட காலத்தின் போது தன் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு தேவன்.
And laugh at a bunch of Christians being mothers.
ஒரு கூட்ட கிறிஸ்தவ தாய்மார்களும்.
His own disciples are supposed to be mothers with little children and things and let lions eat them up and never even turn a hand.
அவருடைய சொந்த சீஷர்களாய் இருக்க வேண்டியவர்கள் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் சிங்கங்களுக்கு இரையாவதை பார்த்துக் கொண்டு தன் கரத்தை கூட அசைக்காமல் அமர்ந்திருந்த ஒரு தேவன் என்று
குறிப்பிட்டிருந்தான்.
மாம்சீக சிந்தையாலும் கல்வியாலும் மற்ற காரியங்களாலும் அந்த தரிசனத்தை காண முடியாமல் எங்கே நோக்குகிறது என்று நீங்கள் பாருங்கள். அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டும்.
Just like Jesus had to fall to rise again.
இயேசுவானவர் மரித்து பின்னர் உயிர்த்தெழுந்தது போன்றே.
So did the church of Pentecost had to fall.
அதே விதமாக பெந்தேகோஸ்தே சபையும் மரிக்கத்தான் வேண்டும்.
It had to go into the ground, them dark ages.
அது பூமிக்கு அடியில் அந்த இருண்ட காலங்களில் போக வேண்டியதாக இருந்தது.
Any wheat, any grain that goes into the ground, it has to lay in that dark time to bring forth.
பூமிக்கு அடியில் விதைக்கப்படும் எந்த தானியமும் ஒரு விளைச்சலை கொண்டு வர வேண்டுமானால் அது அந்த இருண்ட காலத்தில் அங்கே இருக்கத்தான் வேண்டும்.
But it started sprouting in Martin Luther.
ஆனால் அது மார்ட்டின் லூத்தரின் காலத்தில் முளைக்க துவங்கினது.
Come on to Wesley, on out into Pentecost.
வெஸ்லியின் காலத்தின் ஊடாக வளர்ந்து பெந்தேகோஸ்துக்குள்ளாக சென்றது.
Now into the go out to the grain.
இப்பொழுது கோதுமை மணிக்குள்ளாக போகிறது.
And now the denominational systems that they left behind, they're stalks.
அது விட்டு வந்த ஸ்தாபன ஒழுங்குகள் யாவும் தண்டுகளாயிருக்கிறது.
That's all is to be burnt, the denominational system.
அவ்வளவு தான், ஸ்தாபன ஒழுங்குகள் சுட்டரிக்கப்பட வேண்டியது.
But the real grain of wheat that come out of each one of those reformations,
ஆனால் அந்த ஒவ்வொரு சீர்திருத்தின் போதும் வெளி வந்ததான உண்மையான கோதுமை மணிகள்,
will be caught up in the bride, it all together will make the bride.
மணவாட்டியில் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் அவை யாவுமாக சேர்ந்து மணவாட்டியாகும்.
Now we find out in England there,
இங்கே இங்கிலாந்திலே நாம் ஒன்றை காணுகிறோம்.
They impersonated the crucifixion not long ago.
சமீபத்தில் அவர்கள் சிலுவையின் மரண காட்சியை போலியாய் நடத்தி காட்டினார்கள்.
A bunch of those people, them long kids with them long hair and things, and hollering, call Jesus daddy-o and all that stuff. Such scum.
நீளமான முடியை வளர்த்திருந்த அந்த ஜனங்கள் ஜீசஸ் டேடிஸ் என்று தங்களை அழுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள்.
Now you said that's in London, England. Watch what was in the paper last week here in America.
இங்கிலாந்திலும் லண்டனில் தானே நடந்தது என்று நீங்கள் கூறலாம். பத்திரிகையில் என்ன வெளியானது என்று பாருங்கள். கடந்த வாரம் இங்கே அமெரிக்காவின் பத்திரிகையில் என்ன வந்தது என்று கவனியுங்கள்.
Some great doctor of divinity from a fine school said that the crucifixion was a fake.
ஒரு அருமையான பள்ளியிலிருந்து டாக்டர் ஆஃப் டிவினிட்டி பட்டம் பெற்ற ஒருவர் சிலுவை மரணமானது ஒரு போலியானது என்றார். அந்தவிதமாக இருக்க இயேசு பாவனை செய்து காட்டினார்.
That he had drank this mandrake weed.
ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு வேரை சாப்பிட்டு உறங்கினார் என்றும்
கூறியிருக்கிறான்.
இந்த வேரை பற்றி ஆதியாகமத்திலே கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம்.
It's a weed like marijuana or something. It's found in the orange there.
மரிஜுவானா என்பதை போன்றதான ஒரு வகை செடி அதை கிழக்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம்.
And if you drink it, it'll put you to sleep.
அதை நீங்கள் குடித்தால் உங்களை உறக்கத்துக்குள்ளாக்கும்.
Maybe in your like your dead slump everything for 2-3 days at a time.
ஏதோ நீங்கள் மரித்து போனது போன்று 2-3 நாட்களுக்கு தூக்கத்தில் ஆழ்த்திவிடும்.
He said when they give him vinegar and gall, it's all possible that that was mandrake weed.
அதில் அவன் சொல்லுகிறான், அவர்கள் இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்த போது அவர்கள் அவருக்கு தூத்தாயும் பானத்தை தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று.
And when they did, they give him that and he went slump like it was dead, they put him in the tomb.
அப்படி அவர்கள் அதை கொடுத்த போது அவர்கள் அதை தான் கொடுத்தார்கள். அவர் அப்படியே மறித்தவர் போன்று ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்தார். அவர்கள் அவரை அப்படியே கொண்டு போய் கல்லறையில் வைத்தார்கள்.
And the lady there after 2-3 days sure going back then he is awake again was all right.
அவர்கள் அவரை கல்லறையிலே வைத்து 2-3 நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் திரும்பி போய் கல்லறைக்குள் பார்த்தபோது அவர் எல்லாம் சரியாக ஆகி மீண்டும் விழித்துக் கொண்டார். அங்கிருந்து அவர் இந்தியாவுக்கு போய் அங்கு எங்கேயோ ஒரு சாதாரண மரணம் அடைந்தார் என்று அவன்
குறிப்பிடுகிறான்.
ஒரு மார்க்கத்தை போலியாக்க முயற்சிக்கிறார்கள். முதலாவதாக அவர் ஒரு குறை கூறுபவன். ஜனங்களுக்கு என்ன சம்பவித்தது?
See, it's just this day we're living in scoffers. See, the day to fulfill the prophecy.
பாருங்கள், இந்த நாளில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பரியாசக்காரர்கள், பார்த்தீர்களா? அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய நாள்.
God allotted his word out to each age.
ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்தளித்திருக்கிறார்.
And each one of those ages has to manifest that.
அந்த ஒவ்வொரு காலமும் அதை வெளிப்பட செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
And he also foreordained man for that age to fulfill that word.
மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை நிறைவேற்ற தேவன் அந்தந்த காலத்தின் மனிதர்களை முன்னியமித்திருக்கிறார்.
Every time he allotted his word, he will allot the man for it.
ஒவ்வொரு முறையும் அவர் வார்த்தையை பகிர்ந்தளித்த போது அதற்கென்று ஒரு மனிதனையும் நியமித்தார்.
When he allotted Moses time, he allotted Moses to it.
மோசேயின் நேரத்தை அவர் பகிர்ந்த போது மோசே அதற்கென்று குறித்தார்.
When he allotted the time for the Son of God to be born, he allotted him to it.
தேவகுமாரன் பிறப்பதற்கான ஒரு நேரத்தை அவர் பகிர்ந்த போது அதற்கு இயேசுவை குறித்தார்.
Every age he's allotted his man.
ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆட்களை அவர் குறித்திருந்தார்.
Foreordained, as the Bible said.
முன் குறித்திருந்தார் என்று வேதம் கூறுகின்றது.
Nothing is, if God's infinite, almighty.
தேவன் வரம்பற்றவராய் சர்வ வல்லமை உள்ளவராய்.
All powerful, omnipresent, omniscient. Why, he knew all things from the beginning.
எல்லாம் வல்லவராய் சர்வ ஞானியாய் சர்வ வியாபியாய் இருப்பாரானால் அவர் எல்லாவற்றையும் துவக்கம் முதல் அறிந்திருக்கிறார். எனவே அவர் அறிந்திருந்தார். எதிலும் குறைவில்லாமல் இருந்தது. நாம் அந்த விதமாய் நினைக்கிறோம். அவருடைய வார்த்தையை திருப்பி பார்த்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அப்பொழுது நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்கும். இப்பொழுது சற்று சிந்தித்து
பாருங்கள். When they put that vinegar and gall in his mouth, he spit it out.
இயேசுபானவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட காடி கலந்த பானத்தை குடிக்காமல் உமிழ்ந்து விட்டார் என்பதை அந்த ஊழியக்காரர் முதலாவதாக நினைத்திருக்க வேண்டும்.
He did not take it at the first place.
முதல் ஸ்தானத்தில் அவன் அதை நினைக்கவே இல்லை. புரிகின்றதா?
Just scoffers rising.
அது ஒன்றுமல்ல, பரியாசக்காரர் எழும்புகிறதா இருக்கிறது.
Another thing. How did this Jesus of Nazareth, how did his life fit every prophecy of the Old Testament?
இன்னொரு காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் எவ்வாறு இந்த நசரேயனாகிய இயேசுவின் ஜீவியத்தில் எப்படி பொருத்தமாய் அமைய முடிந்தது? அது எப்படி முடிந்தது? அது தேவனால் நியமிக்கப்படாமல் அப்படி ஆக முடியவே முடியாது. அவருடைய ஜீவியம் பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்துக்கும் பொருத்தமாய் இருந்தது.
Another thing, if those disciples had faked him like that, why did each one of them die in martyrdom?
இன்னொரு காரியம், அந்த சீஷர்கள் அவரை அந்த விதமாய் போலியாக்கி இருப்பார்களாயின் அவர்கள் ஒவ்வொருவரும் ஏன் ரத்த சாட்சிகளாய் மறுத்திருக்க
வேண்டும்?
அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட என்னை தலைக்கீழாய் அறையுங்கள், அவரை போல மறிக்க நான் பாத்திரன் அல்ல என்று
கூறினான்.
அவர்கள் அந்திரேயாவை கொண்டு போய் சிலுவையின் பக்கவாட்டில் வைத்து அறைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சாட்சியை அவர்களுடைய சொந்த ரத்தத்தினால் முத்திரித்தார்கள்.
They believed him and loved him and gave their lives for him.
அவர்கள் அவரை விசுவாசித்தார்கள், அவரை நேசித்தார்கள், அவர்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுத்தார்கள்.
If he was a faker, how would they ever done that?
அவர் போலியானவராய் இருந்திருப்பாரானால் அவர்கள் எப்படி அதை செய்திருக்க முடியும்?
See the spiritual application that people don't get it.
பாருங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாக இவை எப்படியாய் இருக்கிறது என்று ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
Here was a great man here not long ago, some great rabbi.
இங்கே சமீபத்தில் ஒரு மனிதன் இருந்தான், மகத்தான மனிதன், ஒரு ரபி வந்திருந்தார். அவர் இந்த விதமாக எழுந்திருந்தார், அதாவது மோசே சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது அவர்கள் உண்மையாகவே தண்ணீரை கடக்கவில்லை, தண்ணீரும் அங்கே மதில் போன்று குவிந்து நிற்கவில்லை. அந்த கருங்கடலுக்கு அப்பால் என்னதான் இருந்தது?
There was a bunch of reeds and he passed through the water reeds, the reeds of the water.
தண்ணீரில் வளர்கின்ற நாணல் புதர்கள் இருந்தது, அவர்கள் அந்த நாணல் தண்ணீரை தான் கடந்தார்கள்.
No water in there, just a bunch of reeds, an ocean of reeds they passed through.
அங்கே ஒன்றும் தண்ணீர் இல்லை, அவர்கள் ஒரு சமுத்திரம் போல் இருந்த நாணலை கடந்து வந்தார்கள் என்று எழுதியிருந்தான்.
And many clergymen believe it. They accept it.
அநேக போதகர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.
Here not long ago when this first astronaut went up, he come back and he hadn't seen nothing of God.
அநேக நாட்களுக்கு முன்பல்ல, இங்கே முதலாவது விண்வீரன் வானவெளியில் சென்று திரும்பி வந்தபோது அங்கே அவன் தேவனை பற்றி ஒன்றையும் காண முடியவில்லை. அது போதகர்களையும் கூட அசைத்து
விட்டது.
ஏதோ ஒரு 150 மைல்கள் உயரத்துக்கு அப்பால் தேவன் எங்கோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் கருதினர்.
Education and wisdom of this world has turned the church into a bunch of ragweeds.
ஏன் இந்த உலகத்தின் கல்வியும் ஞானமும் சபையை ஒரு உபயோகமற்ற கலையாக மாற்றிவிட்டது?
It's education and the educational system, science and civilization is of the devil.
கல்வி, கல்வி முறைமை, விஞ்ஞானம், நாகரிகம் இவை யாவும் பிசாசினாலானது.
It's a devil's civilization, the Bible said so.
அது பிசாசினுடைய நாகரிகமாக இருக்கிறது, வேதம் அபிதமாக கூறுகிறது.
And our civilization is coming on will have nothing to do with this civilization at all.
வந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய நாகரிகமோ இந்த நாகரிகத்தோடு எவ்வித தொடர்பும் கொண்டிராது.
It's nothing of it at all. It'll be a different civilization.
இதில் ஒன்றும் அதில் இருக்காது, அது முற்றிலும் வித்தியாசமான நாகரிகமாக இருக்கும்.
Into this civilization, this scientific world, we got more science, scientific we get, further we go into death.
இந்த நாகரிகத்துக்குள்ளும் விஞ்ஞானத்திற்குள்ளும் இன்னும் அதிக விஞ்ஞான ரீதியாக போக போக நாம் இன்னும் மரணத்திற்குள்ளாகவும்
things traps to kill and everything.
கொலைக்கான கண்ணிகளுக்குள்ளும் மற்ற காரியங்களுக்குள்ளும் முன்னேறி போகிறோம்.
In that new civilization there will be no death, no sickness, sorrow or pain.
ஆனால் அந்த புதிய நாகரிகத்திலோ அங்கே மரணம் இருக்காது, சுகவீனம் இருக்காது, துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது. புரிகின்றதா?
There won't be none in there.
அவைகளில் ஒன்றும் அங்கே இருக்காது.
So this civilization will have to be destroyed because it's of the devil.
எனவே இந்த நாகரிகமானது அழிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது, ஏனென்றால் இது பிசாசினால் ஆனதா இருக்கிறது.
We find out that in Genesis 4 that Cain's people started civilization.
காயினின் தலைமுறை நாகரிகத்தை துவக்கினது என்று நாம் ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
Building towns and cities and so forth and instruments of music and become in science.
அவர்கள் பட்டணங்களை கட்டினர், ஊர்களையும் வாத்திய கருவிகளையும் உண்டாக்கினார்கள், விஞ்ஞானத்தில் ஈடுபட்டனர்.
And the people got further away from God yet religious.
ஜனங்கள் தேவனை விட்டு இன்னும் விலகி போனார்கள், இருப்பினும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தனர்.
But when Seth people come on, they begin to come on calling the name of the Lord.
ஆனால் சேத்திற்கு பிள்ளை பிறந்தபோது அவர்கள் அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள துவங்கினர்.
Talk about a Sullivan. I'm not here to hurt anybody's feelings, say something about a church.
யாரையும் புண்படுத்தவோ அல்லது ஒரு சபையை குறித்து ஏதாவது கூறவோ நான் இங்கே இல்லை.
If you're here and belong to this church, I'm not saying it's hurt your feelings.
நீங்கள் இங்கே இருக்கிறவளா இருந்து இந்த சபையை சேர்ந்தவளா இருந்தால் உங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் இதை கூறவில்லை.
Just as many good people in there as there is in other churches.
மற்ற சபைகளில் இருப்பதை போன்றே அங்கேயும் நல்லவர்கள் அநேகர் இருக்கின்றனர்.
But I was reading a Shreveport last week where the Catholic Church made a statement.
ஆனால் நான் ஸ்ரீபோர்ட் பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தேன், அதில் கத்தோலிக்க சபை ஒன்றை வெளியிட்டிருந்தது.
And we see where they're all coming together now at the great ecumenical council and so forth.
இவர்கள் எல்லாரும் அந்த மகத்தான உலக ஐக்கிய சபையில் ஒன்று கூடுகின்றனர்.
Just exactly fulfilling what the Bible said they do. Just exactly.
அவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளதோ சரியாக அப்படியே நிறைவேற்றுகின்றனர், சரியாக அப்படியே நிறைவேற்றுகின்றனர்.
Now we find out they said, well, the Bible, some of the Protestants want to hold to that Bible.
அவர்கள் இந்த வண்ணமாய் கூறியுள்ளார்கள் என்பதை நாம் கண்டறிந்தோம். புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தாரில் சிலர் வேதாகமத்தை சார்ந்திருக்க
விரும்புகின்றனர்.
ஏன் வேதாகமம் ஒன்றுமல்ல, அது ஒரு புத்தகமே, சபையின் வரலாற்றை அது கூறுகின்றது. 250 ஆண்டுகளுக்கு முன்னதான அதை அவர்கள் எழுத்து வடிவில் கொண்டிருந்தனர்.
It's always been the church that it was the church, not the Bible.
சபைதான் இந்த காலத்திலும் இருந்தது. சபையை அன்றி வேத புத்தகம் முக்கியம் வாய்ந்தது அல்ல.
And the Bible is just a history of what the church did.
சபை செய்தவைகளை எழுதி வைத்திருப்பதுதான் வேதாகமம் என்று கூறியுள்ளார்கள்.
What a subtle lie that is.
என்ன ஒரு தந்திரமான பொய் பாருங்கள்.
Well, we've had a Bible for 3,000 years.
ஏன் 3,000 ஆண்டுகளாக நமக்கு வேதாகமம் இருக்கின்றது.
The Old Testament has been written in scripture for hundreds and hundreds of years before the coming of Christ.
கிறிஸ்து வருவதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பழைய ஏற்பாடானது வேத வார்த்தைகளாக எழுதப்பட்டிருந்தது.
Just a subtle thing of the devil.
இது பிசாசின் ஒரு தந்திரமான காரியமே.
And we find out in this day when this great scoffing and making fun of the Bible and trying to push it out.
இந்த நாளில் நாம் இதை கண்டறிந்துள்ளோம். அதாவது வேதாகமத்தை பரிகாசம் செய்யவும் கேலி செய்யவும் அதை புறக்கணித்து தள்ளவும் செய்கிறதுமான மகத்தான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது தேவன் சபையை ஏதாவது ஒன்றை கொண்டுதான் நியாயம் தீர்க்க வேண்டும்.
He can't be just.
இல்லையே அவர் நீதி உள்ளவராய் இருக்க முடியாது.
They can't go down the street and arrest me and say I'm making 30 miles an hour.
இந்த வீதியிலே நான் 30 மைல் வேகத்தில் கார் ஓட்டுகிறேன் என்று குற்றப்படுத்த முடியாது.
In a 20 mile zone unless there's something there to tell me that I'm only allowed to go 20 miles.
20 மைல் வேகம் தான் இந்த இடத்தில் போக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு இருந்தால் ஒழிய அப்படி செய்ய முடியும்.
It has to be there.
அந்த விதமான ஒரு நிர்ணயம் இருக்க வேண்டும்.
And God's going to judge the church is going to judge the people someday.
என்ற ஒரு நாள் தேவன் சபையை நியாயம் தீர்க்க போகிறார், ஜனங்களை நியாயம் தீர்க்க போகிறார்.
We know that there's a judgment coming.
நாம் அதை அறிவோம், ஒரு நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று.
So if he's going to judge it by the Catholic Church, which Catholic Church?
எனவே அவர் அதை கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறதா இருந்தால் எந்த கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்?
If he's going to judge it by the Methodist, the Baptist is lost.
அவர் அதை ஒரு மெத்தடிஸ்ட் சபையை கொண்டு நியாயம் தீர்ப்பாரானால் பாப்டிஸ்ட் சபைகள் இழந்து போவார்கள்.
If he judge it by the oneness, the two-ness is lost.
அவர் ஒருத்துவக்காரரை கொண்டு அதை நியாயம் தீர்ப்பாரானால் இருத்துவக்காரர்கள் இழந்து போவார்கள்.
புரிகின்றதா?
அப்படியானால் அவர் எதை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்? கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்க்க போவதாக அவர் கூறியுள்ளார். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார்.
In the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word was made flesh and dwelt among us.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
The same yesterday, today and forever.
நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். புரிகின்றதா?
So he'll judge it by his word.
ஆகையினால் அவர் அதை வார்த்தையை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பார்.
And now we find out that in this day when they're trying to push the Bible out.
இந்த நாட்களில் நாம் இதை கண்டுகொண்டோம். அதாவது அவர்கள் வேதாகமத்தை புறக்கணித்து தள்ளி
except the church. The Bible. Don't want it. The church.
சபையை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது வேதம் எங்களுக்கு தேவையில்லை, சபைதான் எங்களுக்கு வேண்டும்.
So they can just make any kind of a creed or anything else and walk by.
அதனால் அவர்கள் எந்த விதமான கோட்பாட்டையும் உண்டாக்கிக் கொள்ளலாம், அல்லது எதை வேணுமானாலும் ஏற்படுத்திக் கொண்டு அதன்படியாய் நடக்கலாம்.
அன்றிரவு
நான் ஸ்ரீவப்போர்ட்டில் ராபோஜனத்தை குறித்து பிரசங்கித்தேன்.
When they kill that sacrificial lamb,
அவர்கள் பஸ்கா பலிக்கான ஆட்டுக்குட்டியை கொன்றபோது
there was to be no leaven among them through the entire 7 days.
அந்த முழு 7 நாட்களிலும் அவர்கள் மத்தியில் புளித்தமா காணப்படக்கூடாது.
No leaven bread. Everything had to be unleavened.
புளிப்புள்ள அப்பம் இருக்கக்கூடாது, எல்லாம் புளிப்பில்லாததா இருக்க வேண்டும்.
That represents the 7 church ages that we get in the book here.
இப்பொழுது நமக்கு புத்தகங்களில் வந்து கொண்டிருக்கின்ற 7 சபை காலங்களுக்கும் அது பிரதிநிதித்துவமாக இருக்கிறது.
And there's no leaven. What is something mixed with it?
அதனுடன் ஏதும் கலக்காத மட்டில் அதில் புளிப்பில்லை.
And we mix creed and denomination everything else with the word and still try to call it the word.
நம்மிடத்தில் இருப்பது கலப்பான கொள்கையே, தாபனம் இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் வார்த்தையோடு கலந்து கொண்டு அதை இன்னமும் வார்த்தை என்று அடைக்க முயற்சிக்கிறார்கள்.
No leaven shall be there entire 7 days.
அந்த முழு 7 நாளிலும் அங்கே புளிப்பு காணப்படக்கூடாது.
And even what is eat today, don't try to keep it for tomorrow.
இன்றைக்கு புசிதையும் கூட அடுத்த நாளைக்கு வைத்து வைக்க கூடாது.
Burn it with fire before daylight comes, for there's a new message coming forth and a new thing.
இப்பொழுது வடிவத்திற்குள் அது சுட்டெரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய காரியம் வந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அதை இறுக பற்றிக் கொள்ள முயற்சிப்பது. அது சபையினுடைய மனப்பான்மையா இருக்கிறது. ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போது மூன்று வருஷங்களுக்குள் அதன் பெயரில் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பிரிவு ஒரு ஸ்தாபனத்தை துவக்குகிறது. அப்படிப்பட்டதான ஒரு பிரிவு ஒரு ஸ்தாபனத்தை துவக்குகிறது. ஆனால் இதை நீங்கள் கவனித்தீர்களா? இது சுமார் 20 வருட காலங்களாக இச்செய்தி அப்படியே பரவிக்கொண்டே வந்தோம். அது ஒரு ஸ்தாபனமாக ஆகவில்லை, இருக்க போவதும் இல்லை. இதுதான் முடிவு. கோதுமையானது மீண்டும் கோதுமை மணியாகிவிட்டது. கோதுமை மணியானது அதன் கோதுமை மணியாக வந்துவிட்டது. பதரானது கோதுமை மணியை விட்டு கடந்து வேறு பிரிந்து
விட்டது.
முதிர்ச்சி அடையும்படியாக கோதுமை மணியானது சூரியனுக்கு முன்பாக இருந்து உலர வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கிழக்கத்திய கரையில் ஒரு இருட்டடைப்பு உண்டானது ஒரு வினோதமான காரியம் இல்லையா? அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. டெக்சஸ் கடந்த வாரம் இருளடைந்தது, அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் உணரவில்லையா? தேசங்கள் உடைகிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? இஸ்ரவேல் தன் தாய் நாட்டில் திரும்பி
இருக்கிறார்.
இந்த காரியங்கள் யாவும் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் அது இருளாகி கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி இவ்வண்ணமாய் கூறினதற்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா? சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்பதே. சாயங்கால நேரம் உண்டாயிருக்கும் போது வெளிச்சம் உண்டாகும். இப்போது இருக்கின்றது போன்று இருளாகுதல் முதலான காரியங்கள் உண்டாயிருக்கிறது. எப்படியா இது இருண்டு போயிற்று என்று பாருங்கள். போப்பானவர் சமீபத்தில் இங்கு வந்திருந்தார். இங்கே ஜெபக்கூடாரத்தில் சம்பவித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒளிநாடாக்கள் இருக்கிறது. நீங்கள் யாவரும் அதை கொண்டு போயிருப்பீர்கள் என்று யூகிக்கிறேன்.
The Lord showed there that day in the tabernacle exactly where those church ages would be and how they would be.
அந்த ஜெபக்கூடாரத்தின் ஆராதனையின் போது சபை காலங்கள் எங்கே இருக்கும் என்றும் அவைகள் எப்படி இருக்கும் என்றும் கர்த்தர் நமக்கு மிக தெளிவாய் காட்டினார்.
I had them drawn out on the board up there, them church ages which you see here drawn out in the book.
நான் அங்கே வரப்பலகையில் இங்கே நீங்கள் புத்தகத்தில் காணுவது போன்று நான் அவைகளை உங்களுக்கு வரைந்து காட்டினேன்.
And if that Holy Spirit didn't come down in a big pillar of fire,
அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் ஒரு பெரிய அக்கினி ஸ்தம்ப வடிவில் கீழே இறங்கி வந்து
and went right back on that wall and drawn them out himself while 300-400 people sitting looking at it.
நேராக அந்த சுவரண்டையில் போய் அவராகவே அந்த படங்களை ஒரு 300-400 ஜனங்கள் முன்னிலையில் அவைகளை வரைந்தார்.
And just if the Pope started over here, the moon somehow blacked out.
போப்பானவர் இங்கே வரும்படியான நேரத்தில் சந்திரன் இருளடைந்தது.
And they took the pictures the same way that it was drawn up on a platform.
அவர்கள் அதை படம் எடுத்தனர். இங்கே மேடையின் மீது எழுதப்பட்டதே சரியாக அதே விதமாக தான் அது இருந்தது. அவர் தம்முடைய பயணத்தை நடத்தி இங்கே வந்தபோது 13 தேதியாக இருந்தது. அவர் 13 படிகள் ஏறி வந்து 13 எண்ணுள்ள தேசத்தில் 13 பேர்களுக்கு ராபோஜனம் கொடுத்தார். அப்பொழுது எங்கும் இருளாய் போனது.
Don't you see where we're at? We're at the end time.
நாம் எங்கே இருக்கிறோம் என்று உங்களால் பார்க்க முடியவில்லையா? நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம்.
Scoffers shall rise in the last days. Say there's no difference in the time than what it was, than what our fathers fell asleep.
கடைசி நாட்களில் பரியாசக்காரர் எழும்பி நம்முடைய பிதாக்கள் நித்திரடைந்த காலத்தில் இருந்ததை காட்டிலும் எவ்வித மாற்றமும் காணப்படவில்லையே என்று சொல்லுவார்கள்.
But when you see these things begin to happen,
ஆனால் இந்த காரியங்கள் சம்பவிக்க துவங்குவதை நீங்கள் காணும் போது
raise up your head, get ready.
உங்கள் தலையை உயர்த்தி ஆயத்தப்படுங்கள்.
Something could happen anytime.
எந்த நேரத்திலும் எதுவும் சம்பவிக்கலாம்.
Christ come for his church.
கிறிஸ்து அவருடைய சபைக்காக வருகிறார்.
Now, they don't believe it because it is
இப்பொழுது அவர்கள் விசுவாசிப்பதில்லை. ஏனென்றால்
they don't realize that they're the ones that's fulfilling the scriptures.
வேத வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர்கள் அவர்கள்தான் என்று அவர்கள் உணராதிருக்கிறார்கள்.
The people really don't realize that doing these things and saying these things, they're fulfilling the scriptures.
இந்த காரியங்களை செய்வதினாலும் இந்த காரியங்களை பேசுவதினாலும் அவர்களே வேத வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை ஜனங்கள் உண்மையாகவே உணராமல் இருக்கிறார்கள்.
How little did Caiaphas, the high priest, and all those priests in that day that scoffed and made fun of him.
பிரதான ஆசாரியனாகிய காய்பாவும் ஆசாரியர்களும் அந்த நாட்களில் இருந்த அவர்களும் பரிகசித்து அவரை கேலி செய்த போது அதை அவர்கள் உணராதிருந்தார்கள்.
Didn't know that the very God that they were singing about, my God, why has thou forsaken me, the 22nd Psalm?
தேவாலயத்தில் 22ஆம் சங்கீதத்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
My hands and my feet they pierced.
என் கைகளையும் என் கால்களையும் முறுவ குத்துகிறார்கள் என்று எந்த தேவனை குறித்து பாடிக்கொண்டிருந்தார்களோ அவரையே அப்படி செய்கிறோமே என்பதை அறியாதிருந்தார்கள்.
Singing that in the temple and him dying out there on the cross.
தேவாலயத்திலே அவர்கள் அதை பாடிக்கொண்டிருக்க அவரோ அங்கே சிறுவையில் மரித்துக் கொண்டிருந்தார்.
Little did they know they were doing it.
அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சிறிதும் அறியாதிருந்தார்கள்.
Even Jesus prayed, Father, forgive them. They don't know what they're doing.
இயேசுவும் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தார்.
Because they were actually predicted by the scriptures to be blind.
ஏனென்றால் அவர்கள் குருடாய் இருப்பார்கள் என்று வேத வாக்கியங்கள் முன்னுரைத்திருக்கிறது.
Did you know the Protestant and Catholic Church is predicted in the last days to be blind?
Protestant சபையும் கத்தோலிக்க சபையும் கடைசி நாட்களில் குருடாய் இருப்பார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா?
The same thing to the scriptures with Christ on the outside trying to get in.
வேத வாக்கியங்களின் ஊடாகவும் அதே காரியம் கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் புறம்பே இருந்து கொண்டு உள்ளே பிரவேசிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியுமா?
நான்
ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். வெளிப்படுத்தல் 3.
There you are, back to the blindness again.
அங்கேதான் காரியம் மறுபடியுமாய் குருட்டாட்டத்திற்குள்ளாகி.
Trampling over the things of God as if they didn't mean nothing to them.
தேவனுடைய காரியங்களை அது ஏதோ அவர்களுக்கு ஒன்றுமில்லாத காரியங்களாய் இருப்பது போன்று அவைகளை காலின் கீழ் போட்டு மிதித்து.
Scoffing and making fun of it. That's what the Bible said.
பரிகசித்து அதை கேலி செய்கிறார்கள். அதைதான் வேதமும் கூறுகிறது.
But to the church, the bride.
ஆனால் மணவாட்டிக்கு சபைக்கு.
The rapture is a revelation to her.
எடுத்துக்கொள்ளப்படுதல் அவளுக்கு ஒரு வெளிப்படுத்தலாய் இருக்கிறது.
It's revealed to her.
அது அவளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது.
That's a revelation. A true bride of Christ will be waiting for that revelation of the rapture.
அந்த வெளிப்பாடு, அதாவது உண்மையான கிறிஸ்துவின் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலின் வெளிப்படுத்தப்படுதலுக்காக காத்துக் கொண்டிருப்பாள்.
Now it is a revelation.
இப்பொழுது அது ஒரு வெளிப்படுத்தப்படுதலாய் இருக்கிறது.
For the revelation is faith.
ஏனென்றால் வெளிப்படுத்தப்படுதல் என்பது விசுவாசமாய் இருக்கிறது.
You cannot have a revelation without it being faith.
அது ஒரு விசுவாசமாய் இல்லாமல் நீங்கள் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது.
Faith is a revelation because it's something that's revealed to you.
விசுவாசம் ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது. ஏனென்றால் அது ஏதோ உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது.
Faith is a revelation.
விசுவாசம் ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது.
Faith is something that has been revealed to you like it was to Abraham.
விசுவாசமானது ஆபிரகாமுக்கு இருந்தது போன்று அது ஏதோ உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது.
They could call anything contrary to what had been revealed to him as though it wasn't so.
அதற்கு முரணாயிருந்த எல்லாவற்றையும் அது ஏதோ இல்லாதது போன்று நிராகரிக்க கூடியதாயிருக்கும்.
அதுதான்
விசுவாசமாகும். விசுவாசம் என்பது தேவனை பற்றின வெளிப்பாடாயிருக்கிறது. சபையானது ஒரு வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டதாயிருக்கிறது. முழு சரீரமும் வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டதாயிருக்கிறது. இங்கே சில வாரங்களுக்கு முன்னர் நான் ஒரு அருமையான பாப்டிஸ்ட் ஊழியக்காரனோடு பேசிக் கொண்டிருந்தேன்.
He came up to discuss with me.
அவர் என்னுடன் விவாதிப்பதற்காக வந்தார்.
He said, I like you as a man, but said you're all mixed up.
அவர் ஒரு மனிதன் என்ற முறையில் நான் உம்மை நேசிக்கிறேன், ஆனால் நீர் எல்லாம் குழம்பி போயிருக்கிறீர்.
I said, then I pray you help me get straight down. He said, with the scripture.
அப்படியானால் வேத வார்த்தைகளை கொண்டு நீர் என்னை சரிபடுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன்.
we'll never be able, Brother Branham.
அதற்கு அவர் சகோதரன் பிரண்ணாம் நம்மால் அதை சரிப்படுத்தவே முடியாது.
To get the things together till we get every word upon word upon word exactly with the Greek and so forth.
அந்த காரியங்களை நாம் ஒன்று கூட்ட வேண்டுமானால் வார்த்தையின் மேல் வார்த்தையாக ஒவ்வொரு வார்த்தையையும் சரியாக கிரேக்க பதம் முதலானவற்றோடு சரியாக நாம் வைத்து பொருத்துமட்டாய் முடியாது என்றார்.
I said, oh, sir, you know better than that.
நான் சொன்னேன், ஓ ஐயா, அதை காட்டு நீர் மேலா இருந்திருக்கிறீரே.
I said, even in a Nicaea council.
நான் சொன்னேன், நியாசா ஆலோசனை சங்கத்திலும் கூட.
Way back as far as that, 300 years from the death of Christ.
கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாளிலிருந்து.
They were still debating which Greek scholar was right.
இன்னமும் எந்த கிரேக்க புலவன் கூறுவது சரி என்று வாதம் நடந்து கொண்டிருக்கிறது.
You can know, it's a revelation. The whole thing is
நீங்கள் அறிய வேண்டும், அது ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. முழு காரியமும் அது ஒரு வெளிப்படுத்துதலா இருக்கிறது.
He said, I cannot accept revelation.
அவர் சொன்னார், வெளிப்படுத்துதலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்.
I said, then how can you accept Christ?
நான் சொன்னேன், அப்படியானால் உமால் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று.
He said, well, the Bible said, he that believeth this on Jesus Christ has everlasting life.
அதற்கு அவர், ஏன் வேதமே கூறுகின்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று.
I said, that is true.
நான் சொன்னேன், அது உண்மைதான்.
It also says that no man can call Jesus the Christ only by the revelation of the Holy Ghost that's revealed to him.
அவனுக்கு அது பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் என்று ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அழைக்க கூடாது என்று வேதம் கூறுகின்றதே என்று பார்த்தீர்களா?
There you are, right back around again, falls right back to the revelation. It's got to be revealed.
அதுதான் காரியம். மீண்டுமாய் சுற்றி வளைத்துக் கொண்டு திரும்பவும் வெளிப்பாட்டிற்கே வந்து விட்டது. அது வெளிப்படுத்துதலாய்த்தான் இருக்க வேண்டும்.
In the Bible, Cain and Abel didn't have a Bible.
காயினுக்கும் ஆபேலுக்கும் படிப்பதற்கென்று அவர்களிடம் ஒரு வேதாகமம் இருக்கவில்லை.
But it was revealed to Abel by faith, which is a revelation.
ஆனால் அது விசுவாசத்தினால் ஆபேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது.
Abel offered unto God a more excellent sacrifice than that of Cain.
ஆபேல் காயினை காட்டிலும் ஒரு மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.
Which God testified that he was righteous.
அதனால் அவர் நீதிமான் என்று கர்த்தரே சாட்சி பகன்றார்.
When Jesus was asked here, Matthew 16:17-18.
Matthew 16:17-18 Yes, இதை கேட்டபோது.
We haven't time to read it, but if you want to write it down.
அதை வாசிக்க இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை, ஆனால் வேண்டுமானால் நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம்.
He said, who does man say I, the son of man, am?
மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார்.
One of them said, you're Moses, Elias, or somewhere.
அவர்களில் ஒருவன், நீர் மோசே, எலியா, அல்லது யாரோ ஒருவர் என்றார்கள்.
He said, but who do you say I am? He said, art the Christ, the Son of the living God.
அவர் அதற்கு, ஆனால் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
He said, blessed art thou, Simon, son of Jonas, for flesh and blood has not revealed this to you.
அதற்கு அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை.
My father which is in heaven has revealed this to you.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
Upon this rock,
இந்த கல்லின் மேல்,
spiritual revelation of who God is, who Jesus is.
யார் தேவன், இயேசு கிறிஸ்து யார் என்ற ஆவிக்குரிய வெளிப்படுத்தலின் பேரில்.
And he is the revelation of God, God made in flesh and revealed to the world.
இயேசு தேவனின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறார். தேவனை மாமசமாக ஆக்கி உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்.
He was in the world, God was in Christ, reconciling the world to himself.
அவர் உலகத்தில் இருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி,
revealing what God was in a body of flesh.
மாம்சமான சரீரத்தில் தேவன் என்னவா இருந்தார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்.
Thou art the Christ, the anointed one, the Son of God.
நீர் தேவனுடைய குமாரனாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறீர்.
He said, flesh and blood never revealed this to you.
அவர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை.
But my Father which is in heaven has revealed this to you. Upon this rock I'll build my church.
ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன்.
The revelation of the word in its season.
அந்தந்த காலத்தின் வார்த்தையின் வெளிப்படுத்தலின் பேரில்.
I'll build my church and the gates of hell cannot prevail against it.
நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார்.
The book of the revelations is the last book of the Bible.
வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தின் கடைசி புத்தகமாக இருக்கிறது.
It's sealed to unbelievers.
அவிசுவாசிகளுக்கு அது முத்திரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது.
In there the Bible says in 22nd chapter.
அதற்குள்ளாக வேதம் 22nd அதிகாரத்தில்,
Whosoever shall take one word from it or add one word to it, I'll take his part from the book of life.
ஒருவன் இவைகளோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் இவைகளிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறது.
We realize that then it was altogether given for believers.
அப்படியானால் அது முற்றிலுமாக விசுவாசிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம்.
And it opens the book of Revelations and reveals who the author of this entire book is.
அது வெளிப்படுத்தின புத்தகத்தை திறந்து அந்த முழு புத்தகத்தின் ஆக்கியோன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் அல்பா ஒமேகா என்பவராக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமாக நோக்கி பார்க்க வேண்டியவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாய்த்தின் ஊடாகவும் அதே மாறாதவராக இருந்து கொண்டு
and reveals his complete mystery of himself and his plans for his church ages that's to come.
அவருடைய முழு ரகசியத்தையும் வர இருக்கின்ற காலங்களின் ஊடாக உள்ள அவருடைய சபை காலங்களுக்கான அவருடைய திட்டங்களையும் வெளிப்படுத்துகிறார். அவைகளை ஏழு முத்திரைகளால் முத்தரித்து வைத்திருக்கிறார். புத்தகமானது எழுதப்பட்டாயிற்று. ஆனால் அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். வெளிப்படுத்தல் பத்தின்படியாக இந்த ஏழு முத்திரைகளும் வெளிப்படுத்தல் 10:7 பூமிக்குரிய ஏழாவது தூதனின் சத்தம் வருமட்டாய் திறக்கப்படக்கூடாததாய் இருக்கிறது. கடைசி தூதனின் செய்தியின் சத்தத்தின் நாட்களிலே ஏழாம் தூதனின் நாட்களிலே
The mystery of God should be finished in that age.
அந்த காலத்திலே தேவ ரகசியம் நிறைவேறும்.
And that's the age that we're living in.
அந்த காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
We all know we're living in the Laodicea age.
நாம் யாவரும் லவோதிக்கேய சபையின் காலத்தில் ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம்.
There will never be another age to it. It can't be.
அதற்காக இன்னொரு காலம் இருக்க போவதும் இல்லை, இருக்கவும் முடியாது.
So we're living in the Laodicea age.
எனவே நாம் லவோதிக்கேய சபையின் நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
And these seven seals that held that book as a mystery to people should be open at that day.
இந்த ஏழு முத்திரைகளையும் தன்னகத்தே கொண்ட ஜனங்களுக்கு ஒரு ரகசியமாக இருக்கிறது இந்த புத்தகம். அந்த நாளிலே அது திறக்கப்பட வேண்டும். அதைதான் அவர் வாக்களித்திருக்கிறார்.
Now, it won't be nothing outside the word because you can't add to the word or take from the word.
அது வார்த்தைக்கு பொறும்பே இருக்காது. ஏனென்றால் அந்த வார்த்தையோடு கூட்டவோ அல்லது அந்த வார்த்தையிலிருந்து குறைக்கவோ உங்களால் முடியாது.
It's got to remain always the word.
அது எப்பொழுதும் வார்த்தையாகவே இருக்க வேண்டும்.
But the revelation is to reveal the truth of it.
ஆனால் வெளிப்படுத்தலானது அதனுடைய உண்மையையும்
what it is to make it fit with the rest of scripture.
அது என்னவென்றும் மற்ற வேத வார்த்தைகளோடு பொருந்ததுமாயும் வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
And then God vindicates that to be the truth.
அதற்கு பின்னர் அது சத்தியம் என்று தேவன் அதை ரூபகாரப்படுத்துவார்.
See, God don't need no interpreter.
பாருங்கள், தேவனுக்கு ஒரு வியாக்கியானி அவசியமில்லை.
He's his own interpreter.
அவரே அவருடைய சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார்.
He does his own interpretation by bringing to pass the things that he said would happen.
சம்பவிக்கும் என்று அவர் கூறின காரியங்களை நிறைவேற செய்வதன் மூலம் அவருடைய சொந்த வியாக்கியானத்தை அவர் செய்கிறார். ஆதியில் நடந்தது போலவே, அதாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார், அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு ஒரு வியாக்கியானம் அங்கே அவசியமில்லை, அது
நிரூபிக்கப்பட்டாயிற்று.
இந்த கடைசி நாட்களுக்கு என்று குறிப்பிட்ட காரியங்களை தேவன் வேத வாக்கியங்களில் வாக்களித்திருக்கிறார்.
Well, there it was. That's how Jesus was the Son of God.
And அதோ இருக்கிறது, அந்த விதமாகத்தான் இயேசு தேவ குமாரனாய் இருந்தார்.
He promised to send him.
அவரை அனுப்புவதாக அவர் வாக்களித்திருந்தார்.
When he was in his days here on earth and the people couldn't believe him, he said, search the scripture.
அவருடைய நாட்களில் அவர் பூமியின் மேல் இருந்தபோது ஜனங்களால் விசுவாசிக்க கூடாமற் போனபோது அவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று.
For in them you think you have eternal life, and they are they that testify of me.
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
If I do not the works of my Father, then believe me not.
என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை.
But if you can't believe me, believe the works that I do, because they testify.
ஆனால் உங்களால் என்னை விசுவாசிக்க கூடாமற் போனால் நான் செய்யும் கிரியைகளை விசுவாசியுங்கள், ஏனெனில் நான் யார் என்று அவைகள் சாட்சி பகர்கின்றன என்று கூறினார்.
Well then, in Wesley's age, the works that he did testified who he was.
சரி, அப்படியானால் வெஸ்லியின் காலத்தில் அவன் செய்த கிரியைகள் அவன் யார் என்பதை சாட்சி பகின்றது.
In Luther's age, on Reformation,
லூத்தரின் சீர்திருத்த காலத்தில்
sure testified who he was.
ஏன் அவன் யார் என்பதை அது நிச்சயமாகவே சாட்சி பகின்றது.
In the days of the Pentecostals,
பெந்தேகோஸ்துகளின் நாட்களில்
the restoring back of the gifts, the restoration of the gifts,
வரங்களை திருப்பி அளித்தல், வரங்கள் திருப்பி அளிக்கப்படுதல்,
speaking in tongues and casting out devils and the gifts,
அந்நிய பாஷைகளில் பேசுதல், பிசாசுகளை துரத்துதல், வரங்கள் திருப்பி அளிக்கப்பட்டன. இவைகள் சாட்சி பகின்றன. அதை குறித்து எந்த வேடிக்கையும் இல்லை. ஜனங்கள் சொன்னார்கள், முதலாவதாக அது எழுப்பின போது பெந்தேகோஸ்தின் சரித்திரத்தை பற்றின புத்தகங்களை நான்
வாசித்திருக்கிறேன்.
அவைகள் அது அதிக காலம் நீடிக்காது, அது எரிந்து போவோம் என்று கூறுகிறது. அது இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உங்களால் அதை அணைத்து போட முடியாது. அது இருக்கும் என்று தேவன் கூறியிருக்கிறார். அது வார்த்தையின் அந்த பகுதியாயிருக்கிறது. இனி ஒருபோதும் உங்களால் அதை அணைத்து போட முடியாது. அப்படியானால் மனவாட்டி வெளியே அழைக்கப்படும் போது நீங்கள் எப்படி அதை அணைத்து போட போகிறீர்கள்? வார்த்தை உண்மையாகுதலின் வெளிப்படுதலின் வெளிப்பாடாய் அது இருக்கிறது.
And we're living in that day. Praise be to God.
நாம் அந்த நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
The revelation of the mystery of itself.
அவரை பற்றின ரகசியத்தின் வெளிப்பாடாயது இருக்கிறது.
Now the rapture is only, this rapture that we're talking about is only for the bride.
எடுத்துக்கொள்ளப்படுதல், இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மனவாட்டிக்கு மாத்திரமே உரியதாகும்.
Remember the Bible said, and the rest of the dead live not for 1,000 years.
மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1,000 வருஷம் முடிய மட்டும் உயிரடையவில்லை என்று வேதம் கூறுகிறது. நினைவிருக்கட்டும்.
This great rapture.
இந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதல்.
If there's not a rapture, friends, where are we at?
எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று ஒன்று இல்லை என்றால் நண்பர்களே, நாம் எதை நோக்கி இருக்கிறோம்?
What are we going to do?
நாம் என்ன செய்ய போகிறோம்?
What age are we living in?
நாம் எந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்?
What promise do we have?
என்ன வாக்குத்தத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம்?
There is going to be a rapture.
ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கத்தான் போகிறது.
The Bible says there will be, and it'll be only for the elected.
இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது, ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே.
The elected lady.
தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு மட்டுமே.
The bride in this day that's pulled out, the church.
மணவாட்டிக்கு இந்த நாட்களிலே வெளியே இழுக்கப்பட்ட மணவாட்டிக்கு, சபைக்கு மட்டுமே. சபை என்ற அந்த வார்த்தைக்கு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். மோசே ஒரு தேசத்தை ஒரு தேசத்திலிருந்து வெளியே அழைத்தது போலவே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மணவாட்டியை சபையிலிருந்து வெளியே அழைக்கிறார். சபைகளிலிருந்து ஒரு சபையை அவர் வெளியே இழுக்கிறார்.
Members from every denomination making up a bride.
எல்லா ஸ்தாபனங்களிலும் இருந்தும் வெளியே அழைக்கப்பட்ட அங்கத்தினர்கள் யாவரும் சேர்ந்துதான் மணவாட்டி ஆவார்கள்.
Bride tree, it's in the tape. The bride tree.
மணவாட்டி மரம் என்ற தலைப்பின் கொடுக்கப்பட்ட செய்தியில் இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம்.
A bride coming out call, and that's the one that the bride tree is the bride rather.
வெளியே அழைக்கப்பட்டு வெளிவருகின்ற அவர்களே ஒரு மணவாட்டி, அவள்தான் அந்த மணவாட்டி மரம்.
Is the one that's going to be in the rapture.
அவர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக போகிறவர்கள்.
That alone.
அவர்கள் மட்டுமே.
Nothing but the bride.
மணவாட்டியே அல்லாமல் வேறு யாருமே போக போவதில்லை.
The elected ones, foreknown by God.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்னறியப்பட்டவர்கள்.
From the beginning, the father's spiritual genes.
ஆதி முதற்கொண்டே பிதாவின் ஆவிக்குரிய ஜீன்களாய் இருப்பவர்கள் மட்டுமே போவார்கள்.
Let me just stop here a minute.
நான் இங்கு ஒரு நிமிஷம் தாமதிக்கிறேன்.
I keep getting nervous thinking I'm going to hold you too long.
உங்களை அதிக நேரம் காக்க வைக்க போகிறேன் என்பதை நினைக்கும் போதே தயக்கம் உண்டாகின்றது.
But notice, look.
ஆனால் கவனியுங்கள், பாருங்கள்.
Each one of you people, do you know years before you were born, you were in your father?
நீங்கள் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னரே உங்களுடைய தகப்பனுக்குள் இருந்தீர்கள். ஒரு வித்தாக, ஒரு ஜீனாக இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது சரியே. ஒரு வித்தான கிருமியாக உங்கள் தகப்பனுக்குள் இருந்து, ஆணிடமிருந்து, பெண்ணிடமிருந்து அல்ல. புரிகின்றதா? ஸ்திரீயானவள் முட்டையை உண்டாக்குகிறாள், ஒரு விதைப்பதையும் நிலத்தை உருவாக்குகிறார். ஆனால் கிருமியோ ஆணிடமிருந்து வருகிறது. உதாரணமாக இங்கே உட்கார்ந்திருக்கும் என் தகப்பனுக்குள் அல்லது என் மகனுக்குள், எனக்கு 16 வயதா இருந்தபோது என் மகன் எனக்குள் இருந்தான். எனக்கு அவனை தெரியாது, ஆனால் அவன் அங்கே இருந்தான்.
Now, through a bedding ground, through holy wedlock,
ஒரு பதியும் பூமியின் மூலமாக, ஒரு தூய திருமணத்தின் மூலமாக,
he becomes in the image of me.
அவன் என்னை போன்ற என்னுடைய சாயலில் வெளிவந்தான்.
I know him. I can fellowship with him.
இப்பொழுது அவனை நான் அறிவேன், என்னால் அவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
And he comes just at the time when it's right time.
அவனுக்கு சரியான நேரம் வந்தபோது, அந்த சரியான நேரத்தில் அவன் வெளிவந்தான்.
Now, so were you in, if you've got eternal life,
உங்களிடம் நித்திய ஜீவன் இருக்குமானால் உங்களுடைய காரியங்களும் அவ்வாறே இருக்கும்.
You were a in God before there ever was a world.
உலகம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் தேவனில் இருந்தீர்கள்.
You are a part, a son of God, an attribute of God.
நீங்கள் ஒரு பகுதியாய், ஒரு தேவ குமாரனாய், தேவனுடைய ஒரு தன்மையாய் இருந்தீர்கள்.
He knew the very age you were coming.
நீங்கள் வருகின்றதானே அந்த வருஷத்தை அவர் அறிந்திருந்தார்.
He predestinated you to that age to take that place and no one else can take it.
அந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுக்கும்படியாய் அந்த காலத்துக்கென்று அவர் உங்களை முன்குறித்தார். வேறு யாராலும் அதை எடுக்க முடியாது.
There are how many impersonations and things you've got to be there because he knew you'd be there.
எத்தனை விதமான போலிகள் உண்டா இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கு இருந்தாக வேண்டும், ஏனெனில் நீங்கள் அங்கே இருப்பீர்கள் என்று அவர் அறிந்திருந்தார்.
Now you are made manifest.
இப்போது நீங்கள் ஒரு உருவமாய் வெளிப்பட்டாயிற்று.
Now you can fellowship with him, that's what he wants.
இப்போது உங்களால் அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும், அதைதான் அவர் விரும்புகிறார்.
He's longing for fellowship.
அவர் ஐக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்,
to be worshiped.
ஆராதிக்கப்படும்படி காத்துக் கொண்டிருக்கிறார்.
But if your life,
ஆனால் உங்களுடைய ஜீவியமோ,
did not always was as an attribute in God,
எல்லா நேரத்திலும் ஒரு தேவனுடைய தன்மையா இருக்கிறதில்லை.
You're just a mimic of Christianity.
கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு நடிகனாய் இருக்கின்றாய்.
There be millions and billions of them.
புரிகின்றதா? அப்படிப்பட்டவர்கள் கோடான கோடி பேர்கள் இருக்கிறார்கள்.
They'll just be mimics of Christianity.
அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தின் நடிகர்கள்.
A remark that I made just recently.
சமீபத்தில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன்.
I was watching Brother Demas Shakarian over there when he was having high breeding cattle.
நான் சகோதரன் டீமஸ் ஷிகேரியன் கால்நடை கலப்பு இன சேர்க்கை உற்பத்தியை நான் கவனித்துக்
கொண்டிருந்தேன்.
பரிசோதனை குழாய்கள், இன்னும் மற்ற காரியங்களையும் வைத்தியர்கள் உள்ளே கொண்டு வந்த போது இந்த காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தேன்.
In the literal discharge of the male,
ஆணிலிருந்து வெளிவரும் ஸ்கலிகத்தில், ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான கிருமிகள் ஆணிலிருந்து வெளிவருகின்றது.
And somewhat a million eggs comes from the female at the same time.
அதே நேரத்தில் ஒரு ஸ்திரீடத்திலிருந்து லட்சக்கணக்கான முட்டைகள் வெளிவருகின்றது.
But did you know, in all them little germs moving around, a million of them,
ஆனால் அப்படி ஊர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த லட்சக்கணக்கான கிருமிகளுக்குள்,
there's only one of them ordained to life.
ஒன்றே ஒன்றுதான் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது.
And there's only one egg fertile.
ஒரே ஒரு முட்டை தான் வளமுள்ளதாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா?
And that little germ will crawl right through every one of them other little germs, right over the top of every little germ looking just like him.
அந்த முன் நியமிக்கப்பட்ட கிருமியானது அதை போன்ற மற்ற கிருமிகள் மேல் ஏறி நகர்ந்து கொண்டே போய்,
come over the top of that and come over here and find that fertile egg and crawl into it.
அந்த வளமான முட்டையின் மேல் ஏறி அதற்குள்ளாக ஊர்ந்து உள்ளே போய்விடுகிறது.
And then all the rest of them die.
அதற்கு பின்னர் மற்ற யாவும் மரித்து போய்விடுகிறது.
Well, talk about the virgin birth.
ஏன் கன்னி பிறப்பை எடுத்துக்
கொள்ளுங்கள்.
சரீர பிரகாரமான பிறப்பை போன்று பாதி வியப்பாய் கூட இல்லையே.
How is foreordained, predestinated by God?
அது எப்படியாய் முன் நியமிக்கப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது.
Now, in the beginning, way back.
Adile, kalathirku munnal.
Way years ago. Before there was a time begin.
Kaalam endru vandu thuvangavadharku aneega varshangalukku munnar.
You, if you are a born again Christian tonight, you were in God then, your father.
இன்றிரவு நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவனாய் இருப்பீர்களானால் நீங்கள் அப்போதே தேவனுக்குள் உங்கள் பிதாவுக்குள் இருந்தீர்கள்.
That's why when you come into this life here and profess Christianity, everything going wrong, you wonder why this isn't all this.
அந்த காரணத்தினால் தான் நீங்கள் இங்கே பூமிக்கு வந்து கிறிஸ்தவர்கள் என்று உங்களை சொல்லிக் கொள்ளும் போது எல்லா காரியங்களும் தவறாக போகின்றது, நீங்களும் ஏன் இதெல்லாம் தவறாக நடக்கின்றது என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். அதை குறித்து நீங்கள் வியப்படுகிறீர்கள்.
But one day something struck you.
ஆனால் ஒரு நாள் ஏதோ உங்களை சந்தித்தது.
What was it? That life.
அது என்ன? அந்த ஜீவன்.
That was down in there from the beginning.
ஆதியில் இருந்ததானே அந்த ஜீவனே அது.
A little story about the eagle, finding his mother finding the eagle.
தன்னுடைய குஞ்சை தேடி அலைந்து கண்டுபிடித்த என் கழுகின் கதை.
You've heard me preach on that.
நான் அதை பிரசங்கிக்க நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள்.
How that little eagle was hatched under a hen.
எப்படியா அந்த சிறிய கழுகானது கோழியின் அவயவத்தில் பொரிந்தது என்று.
But she, her habits of trying to feed them chickens.
கோழி குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்க பட்டை கோழியை கையாளும் பழக்க வழக்கங்கள்.
The little eagle couldn't stomach it because he wasn't a chicken to begin with.
இந்த சிறிய கழுகு குஞ்சினால் அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் அதன் துவக்கத்திலிருந்தே அது ஒரு கோழி குஞ்சு அல்ல.
Yet he was in the pen with the chickens and followed the chickens.
இருப்பினும் அது அந்த கோழி கூண்டிலே கோழி குஞ்சுகளோடும் அவைகளை பின்தொடர்ந்து கொண்டும் இருந்தது அந்த கழுகு குஞ்சு. ஆனால் பெட்டை கோழியானது நிலக்களத்தை கால்களால் கிளறி ஆகாரம் புசிக்கும், கழுகு குஞ்சுக்கோ அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒவ்வொரு முறை பெட்டை கோழி கொக்கரிக்கும் போதும் கோழி குஞ்சுகள் அதனண்டை ஓடும். எனவே இதுவும் போகத்தான் வேண்டி இருந்தது.
That she had laid two eggs.
ஆனால் ஒரு நாள் அந்த தாய் கழுகானது தான் இரண்டு முட்டைகள் இட்டது என்பதை அறிந்திருந்தது.
Not one.
ஒரே ஒரு முட்டை அல்ல.
There had to be another one somewhere.
எனவே இன்னொரு முட்டை வேறு எங்கேயோ இருக்க வேண்டும்.
She went to hunt it.
அந்த தாய் கழுகு அதை தேட துவங்கினாள்.
Flying around, circling. Finally, she came over the barnyard and she found her baby.
அந்த தாய் கழுகு சுற்றி சுற்றி பறந்து போய் முடிவிலே தானிய கரஞ்சியத்தின் மேல் பறந்து அதன் குஞ்சை அது கண்டுபிடித்தது.
And she screamed to him.
உடனே அது ஒரு பெரிய குரல் கொடுத்தது.
It was a voice that he realized that's the thing that fit.
அந்த கழுகு குஞ்சு உடனே அது தனக்குரிய சத்தம் என்பதை உணர்ந்து கொண்டது.
That was what he's looking for. See.
அதைதான் அந்த கழுகு குஞ்சு எதிர்பார்த்து கொண்டிருந்தது. புரிகின்றதா?
And he realized then that he wasn't a chicken, he was an eagle.
உடனே தான் ஒரு கோழி குஞ்சல்ல, தான் ஒரு கழுகு என்ற உணர்வு அதற்கு உண்டானது.
That's why ever born again Christian.
ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனிடமும் காரியம் அந்த விதமாகவே இருக்கிறது.
When you come, I don't care about the denominations you join.
நீங்கள் வரும்போது நீங்கள் எத்தனை ஸ்தாபனங்களை சேர்ந்திருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை.
How many names you put your name on the books and things.
எத்தனை பெயர்களை அந்த புத்தகங்களில் எழுதியிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை.
When that real word of God is vindicated and made true before you like that, you realize you're an eagle right there.
உண்மையான தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தப்பட்ட போது அதை போன்று நீங்கள் ஒரு கழுகு என்பதை அந்த நேரத்திலே அங்கே உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்.
ஏனென்றால்
இந்த பெட்டை கோடியின் எல்லா கொக்கரிப்பும் அதாவது இதை சேர்ந்து கொள், அதை சேர்ந்து
கொள்,
இந்த வழியாய்ப்போ அந்த வழியாய்ப்போ என்பதெல்லாம் அர்த்தமற்றதாயிருக்கிறது.
It's a genuine adding word to word.
அது ஒரு அசலான வார்த்தையோடு வார்த்தையை கூட்டுகின்றதா இருக்கிறது.
When a germ comes into the womb of the female, it don't take on.
ஒரு கிருமியானது ஒரு பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் வரும்போது உடனே அது உருவமெடுப்பதில்லை.
You didn't become a human germ from your father.
தகப்பனிடமிருந்து வந்த நீங்கள் ஒரு மானிட கிருமியாய் ஆவதில்லை.
And then the next thing you become a germ from a dog.
அடுத்து நடக்கின்ற காரியம் நீங்கள் நாயிடமிருந்து வந்த கிருமியாய் ஆகிறீர்கள்.
And the next thing from a cat, and the next thing from a chicken.
அடுத்தது ஒரு பூனையிடமிருந்து வந்ததாகிறீர்கள், அதற்கு அடுத்தது ஒரு கோழி குஞ்சிலிருந்து வந்ததாகிறீர்கள்.
It's all human germ.
அது மானிட கிருமியாக மட்டுமே இருக்கிறது.
And the body of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம்.
The bride will be part of his body.
மணவாட்டி ஆனவள் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறாள். அவர் வார்த்தையாக இருந்தார், எனவே மனவாட்டியானவள் வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். வார்த்தை வார்த்தையோடு சேர்க்கப்பட்டு வார்த்தையோடு சேர்க்கப்பட்டு ஆக வேண்டும்.
Luther's justification, Wesley's sanctification,
Lutheran neethimanaagudal, Wesleyin parisuthamaagudal,
Pentecostal's baptism with the Holy Spirit, restoration of gifts, and all the rest of it goes with it.
Parisuthaa abhishekathudan Pentecostae nyanasthaanam, varangal thirumba alikkapadal, innum matra yaavum adanodu serndu pogum.
It's got to be word on top of word.
Vaarthiyin mel vaarthiyai vaikkindradai adu irukka vendum.
Germ on top of germ, life on top of life.
கிருமியின் மேல் கிருமி, ஜீவனுக்கு மேல் ஜீவன் வைக்கப்பட்டு,
to bring out the full statue of the bride of the Lord Jesus Christ.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியின் பூரண வளர்ச்சியை கொண்டு வரும்.
Now, you remember you was an attribute.
இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கட்டும், நீங்கள் ஒரு தன்மையாக இருக்கிறீர்கள்.
And now the thing of it is,
இப்பொழுது அதன் காரியம் என்னவென்றால்,
after we find out these things that Christ is coming for his bride,
கிறிஸ்து தம்முடைய மனவாட்டிக்காக வருகிறார் என்ற இந்த காரியங்கள் யாவற்றையும் நாம் கண்டறிந்த
பின்னர்,
நாம் எப்படி மனவாட்டிக்குள்ளாக ஆக முடியும்? அதுதான் இப்போது கேள்வி. அநேகர் எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களில் ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட விதமான ஞானஸ்தானத்தை
விரும்புகின்றனர்.
ஒரு சாரார் இதை அல்லது அதை செய்ய விரும்புகின்றனர். ஒரு சாரார் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேச வேண்டும் என்கின்றனர், இல்லை என்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்கின்றார்கள். இன்னொரு சாரார் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டியதில்லை என்கிறார்கள். ஒரு சாரார் நீங்கள் ஆவியில் நடனமாட வேண்டும் என்றும், இன்னொரு சாரார் நீங்கள் சத்தமிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதில் ஒரு உணர்ச்சி இருக்கிறது. அதெல்லாம் சரிதான், அப்படி இருந்தாலும் எல்லாம் தவறாயிருக்கிறது. எப்படி ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையோ, ஆவியினால் பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி நிராகரிக்க முடியும்? ஏனென்றால் தேவன் தாமே அதை வியாக்கியானித்து, இதுதான் அது,
I promised it, here it is.
நான் அதை வாக்களித்திருக்கிறேன், இதோ அது இருக்கிறது என்று
Sure, just as plain as it can.
அவளை வெளிப்படையாய் தெளிவாய் காட்டுகிறார்.
Why, they're bound to see it. See?
ஏன் அவர்களதை காண்பது நிச்சயமாய் இருக்கிறது, புரிகின்றதா?
How could Christ deny his own word? If Christ is in you, it can't deny his own word.
கிறிஸ்து எப்படி தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதளிக்க முடியும்? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானால் அவருடைய சொந்த வார்த்தையை அவரால் மறுக்க முடியாது.
Then how do we get into this body?
அப்படியானால் நம்மால் எப்படி அந்த அவருடைய சரீரத்துக்கு உள்ளாக முடியும்?
1 Corinthians 12, by one spirit we're all baptized into this body.
1 Corinthians 12, எல்லாரும் ஒரே ஆவியினாலே இந்த சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
By one Holy Spirit baptism.
ஒரே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே.
If you want to put that down, that's 1 Corinthians 12:13.
நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 1 Corinthians 12:13.
And by one spirit we are all baptized.
எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
And the spirit is the life of Christ. Is that right?
ஆவியினால் என்பது கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறது, அது சரிதானே?
The life of Christ and the life of any seed which he was, the word seed brings the seed.
கிறிஸ்துவனுடைய ஜீவன், எந்த வித்தின் ஜீவனும் அவரே வார்த்தை வித்தாய் இருந்து வித்தை ஜீவனுக்குள் கொண்டு வருகிறார். உங்களுக்கு அது புரிகின்றதா?
If that life is laying in the seed,
அந்த ஜீவன் வித்துக்குள் இருந்து,
and this baptism of the Holy Spirit comes upon it,
இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அதன் மேல் வரும்போது,
it's bound to bring that seed life.
அது அந்த வித்தை ஜீவனுக்கு கொண்டு வரத்தான் வேண்டும்.
As I told you here, Phoenix not long ago.
சமீபத்தில் இங்கே நான் பீனிக்ஸில் கூறினது போன்று,
I was talking to brother John Sher.
நான் சகோதரன் ஜான் ஷைரட்டுடன் பேசிக் கொண்டிருந்தேன்.
Now, there, and he showed me a tree, a citrus. He raised a lot of citrus fruit.
நான் இங்கே வெளியே போயிருந்தேன், அவர் எனக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை காண்பித்தார். அதிலிருந்து அவர் நிறைய எலுமிச்சை பழங்கள் எடுத்திருக்கிறார்.
And he showed me one tree that had 8 or 9 different kinds of fruit on it.
ஒரு மரத்தை அவர் எனக்கு காண்பித்தார், அதில் 8 or 9 வித்தியாசமான வகையான பழங்கள் இருந்தன.
And I said, Brother Sher, what kind of tree is that?
நான் சகோதரன் ஷைரட், இது எந்த விதமான மரம் என்று கேட்டேன்.
It's an orange tree.
அவர், இது ஒரு ஆரஞ்சு மரம் என்றார்.
I said, why is the lemon?
அப்படியானால் ஏன் அதில் எலுமிச்சம் பழங்கள் இருக்கிறது?
And tangerine, tangelo, and grapefruit.
மட்டுமில்லாமல் tangerine, tangelo, திராட்சை முதலான பழங்கள் இருக்கிறது என்றேன்.
He said, it's all citrus fruit. They're grafted.
அவர் அவையாவும் எலுமிச்சை வகையான பழங்கள் அவைகள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது என்றார்.
Oh, I said, see now, next year, it'll all have oranges. Because, oh, no.
நான் சொன்னேன், ஓ, அப்படியா, அடுத்த வருடம் அது வரும்போது ஆரஞ்சு பழங்களை அல்லவா அவையெல்லாம் கொடுக்கும் என்று கேட்டேன்.
Each tree will bear its own. Each lamb will bear its own fruit.
அவர் ஓ கொடுக்காது ஒவ்வொரு கிளையும் அதன் இனத்தை கொண்டு வரும் என்றார்.
Many of you fruit growers know that you're in this citrus valley. It'll bear its own.
இங்கே உள்ள இந்த எலுமிச்சை பள்ளத்தாக்கிலே உள்ள பழத்தோட்டக்காரர்களாகிய உங்களில் அநேகர் அதை அறிந்திருக்கிறீர்கள். அது தனது சொந்த கனிகளை கொடுக்கும்.
You put a lemon, a branch in an orange tree.
ஒரு ஆரஞ்சு மரத்தில் நீங்கள் ஒரு எலுமிச்சையை ஒட்ட வையுங்கள். அது எலுமிச்சை பழங்களை தான் ஈனும்.
Because it's the nature of a citrus fruit.
ஏனென்றால் அது அந்த எலுமிச்சை மரத்தின் தன்மை.
Yet it won't bear the original fruit.
இருந்தாலும் அது மூல மரத்தின் கனியை கொண்டு வராது.
And that's what we've done.
அதைதான் நாம் செய்துள்ளோம்.
We've grafted in.
நாம் அதற்குள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்.
Taken in with creeds and so forth.
நம்மோடு கொள்கைகள், கோட்பாடுகள் முதலானவைகள் கூடவே உட்கொண்டு போய் ஒட்ட வைத்துக் கொண்டோம்.
And grafted in each year.
அதனோடு கூட இவைகளை நாம் பதியம் வைத்து ஒட்ட வைத்து விட்டோம்.
How can a Methodist bring forth anything but a Methodist child?
Methodist எந்த விதமாக ஒரு Methodist பிள்ளை அல்லாமல் வேறு எதை பிறப்பிக்க முடியும்?
How can any denomination bring forth anything but a denominational child?
எந்த ஒரு ஸ்தாபனமும் ஒரு ஸ்தாபன பிள்ளையை அல்லாமல் வேறு எதை கொண்டு வர முடியும்?
But if that tree ever puts out an original branch, it'll bring forth oranges.
ஆனால் அந்த மரமானது தன் சொந்த கிளையை பிறப்பிக்கும் போது அது ஆரஞ்சு பழங்களையே கொண்டு வரும். அப்படியானால் தேவன் எப்பொழுதாவது எதையாவது சபையில் செய்வாரானால் அது மூல காரியம், அதாவது வார்த்தை திரும்பவுமாக வார்த்தையாகவே இருக்கும். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜீவனானது அந்த மரத்தில் இருக்கிறதுனால் அதனுடைய சொந்த வகையே அது பிறப்பிக்கும்.
When we find out,
இப்பொழுது நாம் அதை கண்டறியும் போது,
now there's that big church that's moved down through the ages, bearing its fruit.
அந்த மகத்தான சபையானது காலங்களின் ஊடாக கனி கொடுத்துக் கொண்டே போனது.
And as the lambs quit, they prune them off.
அந்த கிளை கனி கொடுக்காதே போன போது அவர்கள் அதை கிளை நறுக்கி சுத்தம் செய்கிறார்கள்.
St. John 15.
பரிசுத்த யோவான் 15 அதிகாரம்.
Never pruned the vine out, and I took the branches off.
கனி கொடாத அந்த திராட்சை செடியை அவர் கிளை நறுக்கி சுத்தம் செய்யவில்லை. அவர் கிளைகளை எடுத்து விட்டார்.
Cut them out because it wasn't bearing any fruit.
அவைகளை அப்படியே வெட்டி எடுத்து போட்டார். ஏனென்றால் அவைகள் கனி கொடுக்கவில்லை.
Jesus wants fruit of it for himself.
தமக்கு கனிகள் வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார்.
His wife must bring forth the kind of a children that he is.
அவரை போன்ற விதமான பிள்ளைகளை அவருடைய மனைவி கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
If they don't bring forth children, bride children,
அப்படி ஆனால் அவர்களால் பிள்ளைகளை மனவாட்டி பிள்ளைகளை கொண்டு வர முடியவில்லை என்றால்,
word children,
வார்த்தை பிள்ளைகளை கொண்டு வர முடியவில்லை என்றால்,
then it's a denominational child.
அப்போது அது ஒரு ஸ்தாபன பிள்ளையாகவே இருக்கும்.
Then her first love for the world and denomination, she's gone back to that.
அப்படி ஆனால் அவளுடைய ஆதி அன்பானது உலகத்தின் பேரிலும் ஸ்தாபனத்தின் பேரிலும் இருப்பதால் அவள் திரும்பி அதன் அண்டைக்கே
போய்விட்டாள்.
அவர்களால் ஒரு உண்மையான அசலான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அதை கொண்டு வருவதற்கு அங்கே உள்ளே ஒன்றுமில்லை. ஒரு எலுமிச்சை கிளை எடுத்து அதை அதற்குள்ளாக ஒட்ட வைப்பது போன்று அது எலுமிச்சை பழங்களை தான் கொண்டு வரும்.
But it can't bring an orange.
ஆனால் அதனால் ஆரஞ்சு பழங்களை கொண்டு வர முடியாது.
Because it wasn't there at the beginning.
ஏனென்றால் ஆதியிலே அங்கே அது இல்லை.
But it was ordained at the beginning.
ஆனால் ஆதியிலே அது ஆரஞ்சு பழங்களை கொண்டு வரும்படியாய் நியமிக்கப்பட்டிருந்தது.
Foreknowledge of God predestinated and born, it has to bring forth an orange. It can't bring nothing else.
தேவனுடைய முன்னறிவினால் அது முன்குறிக்கப்பட்டு அது ஆரஞ்சு செடியாய் பிறந்தது. எனவே ஆரஞ்சு பழத்தை கொண்டு வர வேண்டும். அதை தவிர வேறொன்றையும் அதனால் கொண்டு வர முடியாது.
That's the way at the church of the living God.
ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையும் அந்த விதமாகத்தான் இருக்கிறது.
When the hour comes,
அதற்கான வேளை வரும்போது,
everybody, you let God start to do something, everybody's got the ball and gone.
தேவன் ஏதாவது காரியத்தை ஆரம்பிக்கட்டும், உடனே எல்லாரும் அந்த விதமாகவே செய்து போய்விடுவார்கள்.
It's always been that way.
எப்போதும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது.
was reading a history of Martin Luther, you know, not long ago, said,
சமீபத்தில் நான் மார்ட்டின் லூதரின் வரலாற்றை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
It wasn't so hard to believe that Martin Luther could protest the Catholic Church and get by with it.
அதில் மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க சபையை எதிர்த்து நின்று சமாளித்தார் என்பதை நம்புவது அவ்வளவு கடினமானதல்ல என்றும்.
But so the strange thing, he could hold his head above all the fanaticism that followed his revival.
ஆனால் வினோதமான காரியம் என்னவென்றால் அவனுடைய எழுப்புதலுக்கு பின்பு தோன்றின மத வைராக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் தலையை தூக்கி உறுதியாய் நிற்க முடிந்தது என்பதை நம்புவதுதான் கடினம் என்று. அப்படி இருந்தும் அவனுடைய நீதிமானாகுதல் செய்தியில் உறுதியாய் நின்றான் என்று எழுதியிருந்தது. புரிகின்றதா? எல்லா காரியமும் போலிகளாய்தான் இருந்தது. திருமதி எய்மி செம்பில் மெக்பர்சனை பாருங்கள், இங்கே இருக்கின்ற இந்த ஆலயம் அவர்களிடம் இருந்தது. ஸ்ரீ பிரசங்கிமார்கள் யாவரும் அவளை போலவே செட்டைகளும் யாவரும் அவள் வைத்திருந்தது விதமாகவே வேதாகமத்தை வைத்துக் கொண்டும் இருந்தனர். வெறுமனே மாம்சீக போலிகளாயிருந்தார்கள். அவர்களால் அசலானவர்களாய் இருக்க முடியாது.
That's why the churches can't be.
அதே விதமாகத்தான் சபைகளும் அசலானவர்களாய் இருக்க முடியாது.
You let one church get something other city, the other church can't stand it, they get it. See?
ஒரு பட்டணத்தில் ஒரு சபைக்கு ஏதாவது காரியம் கிடைத்து விடட்டும், மற்ற சபைகளுக்கும் அப்படி கிடைக்கும் விட்டாய் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. புரிகின்றதா?
They're not original anymore.
அவர்கள் இனிமேலும் அசலாய் இருக்க முடியாது.
God's word is original.
தேவனுடைய வார்த்தை தான் அசலாய் இருக்கிறது.
It's the word and it has to bring forth its kind.
அது வார்த்தையாக இருக்கிறது. அதனதன் காலத்தில் அதனதன் இனத்தை அது பிறப்பிக்க வேண்டும்.
Elected, predestinated by the Father God.
பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் முன்குறிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது.
Now, how do we get into this church?
நாம் எப்படி சபைக்குள்ளாக வர முடியும்?
By one spirit we are all baptized into this one body.
நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
Body of Christ, which is the bride.
வார்த்தையாகிய கிறிஸ்துவின் சரீரமே மனவாட்டி.
Baptized in there by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் அங்கே உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
Now, let's notice whether we're in the last age or not.
நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை கவனிப்போம்.
Now we find out if we turn back in Genesis.
நாம் ஆதியாகமத்துக்கு திருப்பினால் அதை கண்டுபிடிக்கலாம்.
About the fifth chapter, you can also turn to Luke and find out.
ஐந்தாம் அதிகாரத்திற்கும் லூக்காவிற்கும் கூட திருப்புவமானால் கண்டறியலாம்.
ஏனோக்கு
ஏழாம் தலைமுறை என்று நாம் பார்க்கிறோம். அது சர்ப்பத்தின் வித்துக்கு நல்ல பிடிப்பாய் தெளிவாய் இருக்கிறது. ஏனென்றால் காயின் ஆதாமின் குமாரனாக இருந்தால் ஏனோக்கு எட்டாவதாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா?
But nowhere in the Bible it said it came as Abel's son.
ஆனால் வேதத்தில் எங்கேயும் காயின் ஆபேலின் குமாரன் என்று இல்லை.
Cain was Adam's son.
அல்லது காயின் ஆதாமின் குமாரன் என்று இல்லை.
Because the Bible said he was of that evil one.
ஏனென்றால் காயின் பொல்லாங்கனால் பிறந்தவன் என்று வேதம் கூறுகின்றது.
And Adam wasn't the evil one.
ஆனால் அந்த பொல்லாங்கன் ஆதாம் அல்ல. புரிகின்றதா?
He was of the evil one.
அவன் தான் பொல்லாங்கனால் பிறந்தவன்.
Now we find here that Enoch was the seventh from Noah.
நோவாவிலிருந்து நாம் பார்த்தால் ஏனோக்கு ஏழாவது தலைமுறை என்று கண்டறியலாம்.
Which was a type of the church ages.
சபை காலங்களுக்கு அது ஒரு பாவனையாய் இருக்கிறது.
Now all of the rest of the sixth man before him died.
அவனுக்கு முன்பாக இருந்த ஆறு மனிதர்களும் மரித்து விட்டார்கள்.
But Enoch was translated.
ஆனால் ஏனோக்கோ மறுரூபமாக்கப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்
கொள்ளப்பட்டான்.
ஏழாவது சபை காலத்தில் தான் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது என்பதை இது காட்டுகிறது. நாம் ஏழாம் சபை காலத்தில் இருக்கிறோம் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. நாம் யாவரும் அதை அறிந்திருக்கிறோம். எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்க காணப்போகின்றது ஏழாவது சபை காலமாகும். மற்ற ஆறு சபை காலத்தவரும் மரித்தார்கள். ஆனால் ஏனோக்கு மறுரூபமாக்கப்பட்டான். ஏனென்றால் அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஏனோக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான்,
மற்ற யாவரும் மறுத்து போவார்கள் என்பதற்கு அது ஒரு பாவனையாயிருக்கிறது. ஆனால் கடைசி கால மணவாட்டி ஆனவளோ மறுக்காமலேயே எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக ஏழாம் சபையின் காலத்தில் அவள் வெளியே
அழைக்கப்படுவாள்.
அது நிகழ இருக்கும் காலம்தான் இது என்று நாம் சாட்சி பகர்கின்றோம். ஓ என்ன, நாம் இன்னும் ஆழமாய் தோண்டி பார்ப்போம். புரிகின்றதா, இங்கேயும் கூட ஏழாம் சபையின் காலத்தை பாவனையை இங்கே வெளிப்படுத்தல் 10:6 காணலாம்.
That the great mystery of the book was to be unfolded by the seventh angel's message.
அதாவது அந்த புத்தகத்தின் மகத்தான ரகசியமானது ஏழாம் தூதனின் செய்தியின் மூலமாய் வெளிப்படுத்தப்படும்.
Now there's a messenger above always and a messenger on earth.
இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தூதனும் பூமியின் மீது ஒரு தூதனும் இருக்கிறார்கள்.
The English word angel means a messenger.
தூதன் என்ற ஆங்கில பதத்துக்கு ஒரு தூதுவன் என்று பொருள்படும்.
And in the seventh angel's message,
ஏழாம் தூதனுடைய செய்தியில்,
while he was making his proclaiming his ministry, then when he began to sound forth his ministry,
அவனுடைய ஊழியத்தின் செய்தியை பிரகடனம் செய்யும் போது, அவனுடைய ஊழியத்தை அவன் முழங்க துவக்கும் போது,
not when he started out,
அவன் துவங்கும் போது என்றல்ல,
Jesus, when he started, I started healing the sick and afflicted.
ஏசுவானவர் துவங்கும் போது அவர் வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சுகப்படுத்த ஆரம்பித்தார்.
Oh, that great rabbi, he's a prophet.
ஓ அந்த மகத்தான ரபியா, அவர் ஒரு தீர்க்கதரிசி.
Everybody wanted him in his church.
அவர் அவர்களுடைய சபையில் அவர் இருக்க வேண்டி யாவரும் விரும்பினர்.
But when he sat down one day and said, I and my father are one.
ஆனால் ஒரு நாள் அவர் உட்கார்ந்து நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார்.
That was different.
அது அவர்களுக்கு வித்தியாசமாய் இருந்தது.
That was different.
அது வித்தியாசமாய் இருந்தது.
And except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you.
நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று அவர் கூறியது. அதுவும் அவர்களுக்கு வித்தியாசமாய் இருந்தது. ஏன், அவர் ஒரு ரத்தத்தை உறிஞ்சும் பூதம் என்றார். புரிகின்றதா?
See, that was different.
பார்த்தீர்களா, அது வித்தியாசமானது.
He didn't explain it.
அவர் அதை விளக்கி கூறவில்லை.
They'd already seen the manifestation.
அவர்கள் ஏற்கனவே வெளிப்பட்டதை கண்டிருக்கிறார்கள்.
The vindication of the word of God for his age made real, it proved to them.
அவருடைய காலத்திற்கான தேவனுடைய வார்த்தையின் ரூபகாரப்படுத்தலானது அவர்களுக்கு உண்மையாக்கப்பட்டதும் நிரூபிக்கப்பட்டதுமாயிற்று.
That he was that messenger of that age.
அதாவது அவர்தான் அந்த காலத்தினுடைய தூதன் என்று நிரூபிக்கப்பட்டது.
And he didn't have to explain nothing.
எனவே அவர் ஒன்றையும் விளக்கி கூற வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது.
Those disciples might not have been able to explain it, but they believed it whether they could explain it or not.
அந்த சீஷர்களால் ஒரு காலத்தை விளக்கி கூற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களால் அதை விளக்கி கூற முடியுமோ அல்லது முடியாதோ அவர்கள் விசுவாசித்தார்கள்.
They sat right still and believed it.
அவர்கள் இருந்தபடியே அமர்ந்திருந்து அதை விசுவாசித்தார்கள்.
How could they tell this go to eat his flesh and drink his blood?
அவருடைய மாம்சத்தை பூசித்து அவரிடத்தை பானம் பண்ண காரியத்தை அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? ஏன், அவர்களால் அதை செய்வது கூடாத காரியம். ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். ஏனென்றால் அதற்காகவே அவர்கள்
நியமிக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள்.
அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டார் என்று இயேசு சொன்னார். புரிகின்றதா?
They believed it whether they could explain it or not, they still believed it.
அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அவர்களால் அதை விளக்கி கூற முடியுமோ அல்லது முடியாதோ, எப்படி இருந்தாலும் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள்.
Now, watch.
இப்பொழுது கவனியுங்கள்.
Now, in the seventh church age, when the seventh angel begins to sound,
ஏழாம் சபையின் காலத்தில் ஏழாம் தூதன் முழக்கமிட ஆரம்பிக்கும் போது,
the mysteries of God was to be made known right there.
தேவ ரகசியங்கள் அங்கேதான் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது.
The seals that the reformers,
சீர்திருத்தக்காரர்கள் காலத்தில் முத்திரைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த காலம் மட்டும் அவர்கள் ஜீவிக்கவில்லை, அது காலமும் இல்லை. லூத்தர் நீண்ட காலம் ஜீவிக்கவில்லை, வெஸ்லியும் ஜீவிக்கவில்லை, காலங்களும் அந்த அளவுக்கு நீடித்திருக்கவில்லை. சீர்திருத்தக்காரர்களாகி அவர்கள் அந்த நாளின் செய்தியை தான் அவர்களுடையவர்களாயிருந்தார்கள். ஜனங்கள் அதை அப்படியே கிரகித்துக் கொண்டு அதை ஸ்தாபனமாக்கினர். ஏன் அபிதமாய் செய்யப்பட்டது?
You can never beat nature.
உங்களால் இயற்கையை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது.
Nature always testifies. God runs in continuity with nature.
இயற்கை எப்பொழுதும் சாட்சி பகரும். தேவன் இயற்கையோடு இசைந்து செயல்படுகின்றார்.
It has to be like the sun.
அப்படிதான் இருக்க வேண்டும், சூரியனை போன்று.
The sun rises in the morning, it's a little baby born.
சூரியன் காலையில் உதிக்கிறது, ஒரு சிறு பிள்ளை பிறப்பது போல அது உதிக்கிறது.
It's weak. It got much heat to it.
அது பலவீனமாக இருக்கிறது. அவ்வமயம் அதனிடம் அதிக உஷ்ணமில்லை.
10 o'clock, it's coming out of high school.
காலை 10 மணிக்கு அது உயர்நிலை பள்ளியிலிருந்து வெளியே வருகிறது.
Middle of the day,
நாளின் மத்தியான வேளை,
it's entering into life.
அது ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது.
3 o'clock in the afternoon, it's getting old.
பிற்பகல் 3 மணிக்கு அதுக்கு வயதாகி கொண்டு போகிறது.
5 o'clock, it's dying, old and weak again, going back to the grave.
மாலை 5 மணிக்கு அது மரிக்கிறது, வயதானதும் பலவீனமானதுமாக மறித்து திரும்ப குடிக்கு போகின்றது.
Is that the end of it? It rises again the next morning.
அதுதான் அதனுடைய முடிவா? அடுத்த நாள் காலையில் அது மீண்டுமா எழும்புகிறது, புரிகின்றதா?
Look at the trees, how they put forth their leaves, everything that they do.
மரங்களை பாருங்கள், அவைகளின் இலைகளும் எப்படி தோன்றுகிறது என்றும் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படியா செய்யப்படுகின்றன என்று கவனியுங்கள்.
Now we find out the leaves drop off the tree. Go back.
இலைகள் மரங்களிலிருந்து கீழே உதிர்ந்து விடுகின்றன, பின்னர் துளிர்க்கிறது.
What the life goes down to the root of the tree.
என்ன, ஜீவனானது மரத்தின் அடிவேருக்கு போகின்றது.
Is that the end of it?
அதுதான் அதனுடைய முடிவா?
Comes back next spring with new life.
அடுத்த வசந்த காலத்தின் போது புதிய ஜீவனுடன் மீண்டும் வெளிவருகின்றது.
Watch the churches, how it's done the same thing in the Reformation.
சபைகளை கவனியுங்கள், சீர்திருத்த காலத்தில் அவைகள் எப்படி சரியாக அதே காரியத்தை செய்தன என்று பாருங்கள்.
It come up that a corn of wheat fell in the ground and died under the dark age persecution.
அது வளர்ந்து வந்து விட்டது, நிலத்தில் விழுந்த அந்த கோதுமை மணியானது இருண்ட கால உபத்திரவத்தின் கீழ் மரித்தது.
It went into the ground, it had to die.
அது பூமிக்குள்ளாக அடியில் போய்விட்டது, அது மரிக்கத்தான் வேண்டும்.
Any man spiritual can see that.
எந்த ஆவிக்குரிய மனிதனாலும் அதை காண முடியும்.
Unless that seed dies and rots, it abides alone.
அந்த வித்தானது மரித்து அழுகி போகவில்லை என்றால் அது தனித்திருக்கும்.
And it had to go into the ground under the dark age.
அது இருண்ட காலத்தின் போது பூமிக்கு கீழ் அடியில் அது போகத்தான் வேண்டும்.
Lay there, rotted, and come forth in 2 little blades of the Lutheran Church.
அது அந்த இடத்திலேயே கிடந்து அழுகி பின்னர் லூத்தரின் சபையின் 2 சிறு துளிர்களாக வெளிவந்தது.
Now the Lutheran Church brought out 4 blades swingly and so forth.
லூத்தரன் சபையிலிருந்து இன்னும் சில துளிர்களை ஸ்விங்கிலி முதலாளவைகள் வெளிக்கொண்டு வந்தது.
From that come on up into the tassel, which was John Wesley.
அதிலிருந்து பட்டு குஞ்சமாகிய ஜான் வெஸ்லி வெளிவந்தது. அதுதான் மகத்தான சுவிசேஷர்களின் மிஷினரிமார்களின் காலம். அது திரும்பவும்
விழுந்துவிட்டது.
அதிலிருந்து அந்த வஞ்சிக்கும் காலம், அதாவது பெந்தேகோஸ்த காலம் வெளிவந்தது. அந்த கோதுமை மணியானது. இங்க இருக்கின்றவர்களில் கோதுமை சாகுபடி செய்கிறவர்கள் யாராவது இங்கு இருக்கிறீர்களா?
You look at that wheat when you look at it.
அந்த கோதுமையை பாருங்கள், நீங்கள் அதை நோக்கி பார்க்கும்போது.
When you go out there, say, I've got wheat.
நீங்கள் அங்கே வயலுக்கு போய் எனக்கு கோதுமை கிடைத்து விட்டது என்கிறீர்கள்.
You look like you got a wheat there. Open it up real close and watch. You ain't got a wheat at all.
அங்கே ஏதோ கோதுமை இருப்பது போன்று உங்களுக்கு காணப்படுகிறது. அதை திறந்து கூர்ந்து பார்த்து கவனியுங்கள், உங்களுக்கு கோதுமையே உண்டாகவில்லை என்பது புலனாகும்.
You got a shuck.
உங்களுக்கு கிடைத்துள்ளதெல்லாம் ஒரு பதர்தான்.
Did Jesus warn us that in Matthew 24:22?
ஆனால் இயேசுவானவர் நம்மை மத்தேயு 24:24 எச்சரிக்கவில்லையா?
In the last days that the two spirits would be so close together it would deceive the elected wheat itself if it was possible.
கடைசி நாட்களில் அந்த 2 ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமாக ஒன்று போல காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோதுமை மணியையே வஞ்சித்துவிடும்.
Now watch, it's a carrier.
கூடுமானால் வஞ்சித்துவிடும், புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், அது கொண்டு செல்லும் வாகனமே.
Now the life that come up through Luther was what made Wesley.
லூத்தரின் மூலமாக வெளியே வந்த அந்த ஜீவன் தான் வெஸ்லியை உண்டாக்கினது.
The life that come out of Wesley is what made Pentecost.
வெஸ்லியின் மூலமாக வெளிவந்த அந்த ஜீவன் தான் பெந்தேகோஸ்தை உண்டாக்கினது.
The life that comes out of Pentecost makes a wheat.
பெந்தேகோஸ்து மூலமாக வெளிவந்த அந்த ஜீவன் தான் கோதுமை மணியை உண்டாக்குகிறது.
But they are a carrier, see?
ஆனால் அவைகளெல்லாம் சுமந்து செல்லும் ஒரு வாகனமே, புரிகின்றதா?
The real life goes through there, the message goes through, but it's heading on up into the wheat.
உண்மையான ஜீவன்தான் அதனோடு கூட போகின்றது, செய்தியானது ஊடாக போகின்றது, ஆனால் அது எல்லாமுமாக கோதுமைக்குள்ளாக போய் சேருகின்றது.
That's the reason the wheat come up and brings the whole thing in the rapture up here at the top.
அந்த காரணத்தினால் தான் கோதுமை மேலெழும்பி வந்து முழு காரியத்தையும் இங்கே உச்சியில் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு கொண்டு வருகிறது.
The bride itself comes out of each age.
மணவாட்டியும் கூட ஒவ்வொரு காலத்தில் இருந்தும் வெளிவருகிறாள்.
But the denominational stalk dies, dries up, dies.
ஆனால் இந்த ஸ்தாபன தண்டோ மறித்து உலர்ந்து உலர்ந்து கொண்டே போகிறது.
Have you noticed this last days how it's beginning to pull away now?
இந்த கடைசி நாட்களில் எப்படியாய் அது இப்போது தன்னை விலக்கிக் கொள்ளுகிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
When that wheat begins to grow, then the shock begins to get away from it.
கோதுமை மணியானது வளர துவங்கின போது பதரானது அதனின்றி விலக துவங்குகின்றது. நீங்கள் அந்த கோதுமையை நோக்கி பார்க்கும் போது அது சிறிய கோதுமையை பாருங்கள். இந்த விதமாக அதை திறந்து பார்ப்பீர்களானால் அதற்குள் கோதுமை மணியின் மொட்டை நீங்கள் காணலாம்.
You have to take a 30-power scope to look into it to see the little butter wheat back there.
அந்த கோதுமை மொட்டு நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஒரு சக்தி வாய்ந்த பூத கண்ணாடியினால் தான் பார்க்க முடியும். புரிகின்றதா?
It's way back in there, but it starts growing.
ஆனால் அது அங்கு எங்கோ இருக்கிறது, ஆனால் அது வளர துவங்குகிறது.
Now the shock has to be there to shelter that, to give it a chance to get out.
அந்த கோதுமையை பாதுகாத்து அதனின்று வெளியேற அதற்கு ஒரு தருணத்தை கொடுக்கவும் அங்கே அந்த பதர் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அது வளர துவங்கும் போது செய்தியானது பரவ துவங்கும் போது பதரானது அதனின்று அகன்றி விடுகிறது. ஜீவனானது பதரிலிருந்து நேராக கோதுமைக்குள்ளாக பாய்கிறது. அது தொடர்ந்து பாய்கிறது. அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் சம்பவிக்கிறது.
It just can't beat nature. That's God's continuity, the way he does things.
அதனால் இயற்கையை மேற்கொள்ள முடியாது. அது தேவனுடைய தொடர்ச்சியாய் இருக்கிறது. அது தேவன் காரியங்களை செய்கின்ற விதமாய் இருக்கிறது.
Now that's the age that we're living in right now, the seventh church age.
அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏழாம் சபையின் காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
Now it's all to be manifested in the grain of wheat at the end.
அவை எல்லாமுமாக கடைசியில் கோதுமை மணிக்குள்ளாக வெளிப்பட வேண்டும்.
Another comeback.
அது இன்னொரு முறை திரும்ப வருதலாயிருக்கிறது. நீங்கள் லூக்கா 17:30 எடுப்பீர்களானால்,
He said, as it was in the days of Sodom.
சோதோமின் நாட்களில் நடந்தது போல,
So shall it be in the coming of the Son of Man, when the Son of Man begins to reveal himself.
மனுஷகுமாரின் வருகையின் போதும் அப்படியே நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்த துவங்குவார் என்று அவர் கூறினார்.
What is revealed?
வெளிப்படுத்தப்படுதல் என்றால் என்ன?
Make his revelation of what he is in this day revealed out to the people.
இந்த நாட்களில் அவர் என்னவாய் இருக்கிறார் என்ற அவருடைய வெளிப்படுத்துதலை ஜனங்களுக்கு கூறி வெளிப்படுத்துவதாகும்.
The word that's made known for the day.
அந்த நாளுக்கென்று அறியும்படியாய் செய்த அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி
revealed to the people by the manifestation of the Holy Spirit making that Jesus live among us.
பரிசுத்த ஆவியின் வெளிப்படுதலினால் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த இயேசுவை நமது மத்தியிலே ஜீவிக்க செய்வதாகும்.
நினைவிருக்கட்டும்,
அங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக அவர் ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் சொன்னார், அன்றைக்கு இருந்தது போன்று என்று நான் வாசிக்கின்ற அதே வேதாகமத்தையே, ஆதியாகமத்தையே அவர் வாசித்தார். ஆடை குறித்து இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கின்றதை நாம் ஆதியாகமத்தின் அதிகாரத்தில் நாம் கவனிக்கிறோம். அவருடைய முதுகு சாராளின் கூடாரத்தின் பக்கமாக இருக்க, சாராள் அந்த கூடாரத்துக்கு உள்ளா இருக்க, அவர் ஒரு கேள்வியை கேட்டார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன சம்பவிக்க போகின்றதோ அந்த காரியம் சம்பவிக்கலாம் என்று அவள் விசுவாசிக்கவில்லை.
Abraham, I'm going to visit you according to the time of life.
அவர் சொன்னார், இப்பொழுது ஆபிரகாமே, உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னிடத்தில் வருவேன்.
Sarah in the tent laughed about it.
அவளுடைய கூடாரத்துக்குள்ளாய் இருந்த சாராள் அதை கேட்டு நகைத்தாள்.
He said, why did Sarah laugh in the tent?
அவர் சாராள் கூடாரத்துக்குள்ளாக இருந்து ஏன் நகைத்தாள் என்று கேட்டார்.
Then how can these things be?
இந்த காரியங்கள் எப்படி நிகழ்ந்தேறும்?
Jesus promised, and that was him.
இயேசுவோ அது சம்பவிக்கும் என்று வாக்களித்திருக்கிறார், அது அவரே.
Abraham called him Elohim, the Almighty. That was him.
ஆபிரகாம் அவரை ஏலோயிம், சர்வ வல்லவர் என்று அழைத்தான், அது அவரேதான்.
Now the Bible predicts that it will return again in the last days.
கடைசி நாட்களில் அந்த சம்பவம் மீண்டும் திரும்பி வரும் என்று வேதம் முன்னுரைக்கிறது.
Jesus said so.
இயேசு அவர் கூறியிருக்கிறார்.
And when you see these things begin to come to pass,
இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்க துவங்குவதை நீங்கள் காணும் போது,
just remember, when this starts to take in place like that,
நினைவிருக்கட்டும், இது சம்பவிக்க துவங்கும் போது இந்த விதமாக,
then it should know that the time is not at the door.
அப்பொழுது நேரமானது வாசலண்டை நெருங்கி வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள்.
Look at the world itself.
உலகத்தையே நீங்கள் நோக்கி பாருங்கள்.
Look at the world. Sodom, if there ever was a Sodom.
சோதோம் என்று ஒன்று இதற்கு முன்னர் எப்பொழுதாவது உலகத்தில் இருந்ததா என்று உலகத்தை நோக்கி பாருங்கள்.
Look at the people perverted in such a perverting. Their minds are perverted.
ஜனங்களை நோக்கி பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு தாறுமாறுதலினால் சிந்தை தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
They don't know what common decency is.
ஒரு பொதுவான ஒழுக்க நெறிமுறைகள் என்னதென்பது அறியாது இருக்கிறார்கள்.
Look at the outlaws.
அவர்கள் எப்படி சட்டத்தை மீறுகிறவர்களும், ஒரு பாலுறவு கொள்பவர்களும், மற்றெல்லா காரியங்களையும் பாருங்கள்.
Look at our women, what a rampage has made.
நம்முடைய ஸ்திரீகளை பாருங்கள், என்ன ஒரு முறை கேட்டுக்குள்ளாகி இருக்கிறார்கள்
என்று.
நம்முடைய ஸ்திரீகள் மத்தியில் என்ன ஒரு முறைகேடு, ஒரு பொது ஒழுக்கமின்மை இருக்கிறது என்பது. நீங்கள் சொல்லலாம், அது மெத்தடிஸ்டுகள் தான் என்று. பெந்தேகோஸ்துகளும் கூட அப்படி இருக்கிறார்கள். முழு காரியமும் அப்படியே தான் இருக்கிறது. நம்முடைய ஆண்களை நோக்கி
பாருங்கள்,
தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஏதோ ஒரு ஸ்தாபன பாரம்பரியத்தை பற்றி
கொண்டிருக்கிறார்கள்.
தேவன் தம்மை பரிபூர்ணமாய் அறியப்படுத்துகின்றதை அவர்கள் கண்டும் பாரம்பரியத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் குருடாய் இருக்கிறார்கள், அவர்களால் பார்க்க முடியாது, அவர்கள் காணப்போவதும் இல்லை. நாம் வேகமா இதை பார்க்கையிலே இதில் இங்கே என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். அந்த அம்மாள் போக வேண்டும் என்று விரும்புகிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவள் தன் கரத்தை அசைத்து சைகை காட்டுகிறாள், அல்லது அந்த விதமாக ஏதோ காரியத்தை செய்கிறாள். வெளியேற அவள் விரும்புகிறாள். எனவே நாம் துரிதப்படுவோம். ஆக இப்பொழுது
கவனியுங்கள்,
ஏனோக்கு சபைக்கு பாவனையாயிருக்கிறான். இதோ இங்கே அவன் ஏழாவது சபையின் காலத்திற்கும் பாவனையாயிருக்கிறான்.
Can you think of that? The seventh church age.
அதை குறித்து உங்களால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? ஏழாம் சபையின் காலத்திற்கு ஒரு பாவனையாயிருக்கிறான்.
Notice at the sounding of.
கவனியுங்கள், சத்தத்தின் நாட்களிலே.
How many believe there have been seven messengers?
ஏழு தூதர்கள் இருந்தார்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
For the seventh church. Oh, we all believe that.
ஓ, நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம்.
If we believe the Bible, if we don't believe the Bible, of course we don't believe it.
அந்த வேதத்தை நாம் விசுவாசிப்போமானால் அதை விசுவாசிப்போம். நாம் வேதத்தை விசுவாசிக்கவில்லை என்றால் பாருங்கள், நாம் அதை விசுவாசிப்பதில்லை.
But there has been, now we're living in the seventh church age.
நாம் ஏழாவது சபை காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
And when the Bible said that this seventh church age,
இந்த ஏழாவது சபையின் காலத்தில் என்று வேதம் கூறும்போது,
when the messenger of the seventh church age begins to sound his message,
ஏழாம் சபையின் தூதன் தன்னுடைய செய்தியை முழங்க துவங்கும் போது,
that the mysteries of all the things that's been twisted up down through the age would be revealed in that time.
காலங்களின் ஊடாக புரட்டப்பட்ட எல்லா காரியங்களினுடைய ரகசியங்களும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படும்.
Here we see it.
இதோ இங்கே நாம் அதை பார்க்கிறோம்.
The Son of Man coming among his people and doing just exactly confirming his message as he said he would do.
மனுஷகுமாரன் அவருடைய ஜனங்கள் மத்தியில் வந்து சரியாக அப்படியே காரியங்களை செய்து அவர் செய்வேன் என்று வாக்களித்துள்ளபடியே அவருடைய செய்தியை உறுதிப்படுத்துகிறார்.
Here we find it in this last age.
இங்கே அதை நாம் இந்த கடைசி காலத்தில் காண்கிறோம்.
Now, and the seven watches, like the seven watches, one come, he didn't come to first watch, second, third, fourth, but come in the seventh watch.
அங்கே ஏழு ஜாமங்கள் உள்ளன. அவர் முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் ஜாமங்களில் வரவில்லை, ஆனால் அவர் ஏழாவது ஜாமத்தில் வருகிறார்.
That was Enoch, the seventh, which was translated.
அதுதான் ஏழாவதான ஏனோக்கு
மறுரூபமாக்கப்பட்டான்.
உபத்திரபத்தினூடாக கொண்டு போகப்பட்ட யூதர்களுக்கு பாவனையாய்
நோவாயிருக்கிறான்.
இப்பொழுது வேதாகம காலத்தில் இந்த ஏழு ஜாமங்களை குறித்து பேசுகையில், வேதாகம காலத்தில் இரவானது மணிக்கணக்கில் வகுக்கப்படவில்லை. கூர்ந்து கவனியுங்கள், இந்த இடம் அவர்களுக்கு தேவையா இருக்கின்ற காரணத்தினால் தான் நான் துரிதமாய்
போகிறேன்.
வேதாகம காலத்தில் இரவுகள் மணிக்கணக்கில் வகுக்கப்படவில்லை.
It was divided in watches.
அவைகள் ஜாமங்களாக வகுக்கப்பட்டிருந்தன.
There were three watches.
மூன்று ஜாமங்கள் இருந்தன.
Now the first watch started from 9 until 12.
முதலாம் ஜாமம் 9 முதல் 12 மணி வரை.
The second watch started from 12 to 3.
இரண்டாவது ஜாமம் 12 முதல் 3 வரை.
And the third watch of the night was counted from 3 to 6.
மூன்றாவது ஜாமம் 3 முதல் 6 வரை ஆகும்.
Now we got three threes, which is a 9.
நமக்கு மூன்று ஜாமங்கள், மூன்று மூன்றுகள், அது ஒரு 9 ஆகிறது.
In perfect number.
அது ஒரு பரிபூர்ணமற்ற எண்.
Then we come back to the 7 for the rapture, which will take place, I believe, between 6 and 9 o'clock some morning.
ஆகவே நாம் எழுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏழாவதுக்கு வருகிறோம். அது 6 மணியிலிருந்து 7 அல்லது 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக நடைபெறும்.
For the trumpet of the Lord shall sound.
ஏனெனில் தேவ எக்காலம் துணிக்கும்.
On that bright and cloudless morning when the dead in Christ shall rise and the glory of his resurrection share, when his chosen ones shall gather to their homes beyond the sky, when the rose called up yonder, I'll be there. The word rapture in the Bible is not even used at all.
ஆங்கிலத்தில் உபயோகிக்கும் rapture என்ற அந்த வார்த்தை வேதத்தில் எங்கேயும் உபயோகப்படுத்தப்படவே இல்லை.
We just put that word there.
அந்த வார்த்தையை நாம் தான் அங்கு போட்டோம்.
The Bible says caught up, being caught up.
வேதாகமம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை தான் உபயோகப்படுத்துகிறது.
We read here in 2 Thessalonians or 1 Thessalonians it is the order of this great rapture that will take place in the last days.
நாம் இங்கே 1 தெசலோனிக்கேயரில் கடைசி நாட்களில் சம்பவிக்க இருக்கின்ற இந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலின் நிகழ்ச்சி எந்த வரிசையில் இருக்கும் என்று வாசிக்கிறோம்.
Listen to this here. We're going to begin here with 13th verse.
இதற்கு சற்று செவி கொடுங்கள். நாம் இங்கே 13 வசனம் முதல் துவங்கப் போகிறோம்.
I would not have you ignorant, brethren, concerning those which are asleep, that you sorrow not even as others that have no hope. For if we believe Christ died and rose again, even so them which sleep in Jesus will God bring with him. For we say this unto you by the word of the Lord, that we which are alive and remain to the coming of the Lord shall not prevent, or that word prevent means to hinder, those that are asleep. For the Lord himself shall descend, now listen close, the Lord himself shall descend from the heavens with a shout, and with the voice of the archangel and the trump of God, and the dead in Christ shall rise first.
அன்றியும் சகோதரரே, நித்திரடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, அதாவது தடை செய்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கே ஒரு மகத்தான காரியம் சம்பவித்ததை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை தவறவிட வேண்டாம். புரிகின்றதா?
The word says here in 2 Thessalonians.
இப்பொழுது கவனியுங்கள், இங்கே 2 தெசலோனிக்கேயில் வார்த்தை இந்த விதமாய் கூறுகின்றது.
That the three things, notice.
அங்கே மூன்று காரியங்கள் இருக்கின்றன. கவனியுங்கள்.
From the 13th to the 16th verse, there's three things that has to happen.
13-லிருந்து 16 வசனம் வரை மூன்று காரியங்கள் அவசியம் சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது.
Before the Lord himself appears.
கர்த்தர் தாமே அங்கே தோன்றுகிறார்.
Quickly now, so we can close.
துரிதமாக பார்ப்போமானால் சீக்கிரமாய் முடிக்கலாம். புரிகின்றதா?
The first thing happens, notice.
முதலாவது சம்பவிக்க வேண்டிய காரியம் கவனியுங்கள்.
A shout, a voice, a trumpet.
ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம்.
Let's read it now, see if that's right, see.
இப்பொழுது நாம் அதை வாசித்து அது அப்படித்தானா என்று பார்ப்போம். புரிகின்றதா?
For the Lord himself, 16th verse, shall descend from heaven with a shout and with a voice of the archangel and the trump of God.
16 வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
Three things happen.
மூன்று காரியங்கள் சம்பவித்தன.
A voice, a shout, a voice, a trumpet.
ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம்.
Has to happen before Jesus appears.
இயேசுவானவர் தோன்றுவதற்கு முன்னர் இந்த மூன்று காரியங்களும் சம்பவித்தாக வேண்டும்.
Now a shout.
இப்பொழுது ஒரு ஆரவாரத்தை பார்ப்போம்.
Jesus does all three of them when he's descending.
அவர் இறங்கி வரும்போது அந்த மூன்று காரியங்களையும் இயேசுவே செய்கிறார்.
A shout, what is a shout?
ஒரு ஆரவாரம், ஆரவாரம் என்றால் என்ன?
It's a message. Going forth first.
முதலாவதாக அது போய்கொண்டிருக்கின்றதான ஒரு செய்தியாகும்.
The living bread of life bringing forth the bride.
அது மனவாட்டியை கொண்டு வருகிறதான ஜீவிக்கின்ற ஜீவ அப்பமாயிருக்கிறது.
Now God has a way of doing things.
காரியங்களை செய்ய தேவன் தமக்கென்று ஒரு விதத்தை வைத்திருக்கிறார்.
And he never changes his policy.
அவருடைய விதத்திலிருந்து அவர் மாறுவதே கிடையாது.
He never changes his policy. He's an unchanging God.
அவருடைய வழிகளை அவர் மாற்றுவதில்லை. அவர் மாறாத தேவன்.
And Amos 3:7 he said he would do nothing on the earth until first he revealed it to his servants the prophets.
ஆமோஸ் 3:7 தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை என்று அவர் கூறியுள்ளார்.
And just as certain as he promised it, he'll do it.
அவர் வாக்களித்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர் அதை செய்வார்.
Now we've come through the church ages.
இப்பொழுது நாம் சபை காலங்களின் ஊடாக கடந்து வந்துள்ளோம்.
But we're promised in the last days according to Malachi 4.
ஆனால் மல்கியா 4 படியாக கடைசி நாட்களில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது.
That there would be a return again, a prophet in the land.
திரும்பவும் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி, தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
Notice his nature and what he would be like.
அது சரியே. அவனுடைய குணாதிசயத்தையும் அவன் எதை போன்று இருப்பான் என்பதையும் கவனியுங்கள்.
God uses that spirit 5 times.
தேவன் அந்த ஆவியை 5 முறைகள் உபயோகிக்கிறார்.
Once in Elijah, in Elisha and John the Baptist call out the church and the remnant of the Jews.
ஒரு சமயம் எலியாவிலும், ஒரு முறை எலிசாவிலும், ஒரு முறை யோவான் ஸ்நானகளிலும், ஒரு முறை சபைகளே வெளியே அழைக்கவும், ஒரு முறை இஸ்ரவேலில் மீந்திருப்பவர்களுக்கும் உபயோகப்படுத்துகிறார். 5 முறைகள் உபயோகப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் கிருபை, இயேசு, விசுவாசம் இந்த வார்த்தைகள் 5 எழுத்துக்களை கொண்டவைகள். 5 என்பது கிருபையின் எண்ணிக்கையா இருக்கிறது. புரிகின்றதா?
All right. Now remember.
சரி, இப்பொழுது நினைவிருக்கட்டும்.
The message is promised.
செய்தியானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
And when all these mysteries has been also bundled up by a bunch of Ecclesiastes.
இந்த ரகசியங்கள் எல்லாம் ஸ்தாபன முறைகளால் எல்லாமுமாக சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது.
It will take a direct prophet from God to reveal it.
எனவே அதை வெளிப்படுத்த தேவனிடமிருந்து நேரடியாக வந்த ஒரு தீர்க்கதரிசி அவசியமாயிருக்கிறது. அதைதான் செய்வேன் என்று அவர் சரியாக வாக்களித்திருக்கிறார். புரிகின்றதா? இப்போது நினைவிருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருகின்றது. வேத பண்டிதர்களுக்கு அல்ல, தீர்க்கதரிசிகளுக்கே வருகிறது.
He is a reflector of God's word.
அவன் தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறான்.
He can't say nothing. He can't say his own thoughts.
அவனாக ஒன்றும் சொல்ல முடியாது. அவனுடைய சொந்த கருத்துக்களை அவனால் சொல்ல முடியாது.
He can only speak what God reveals.
தேவன் வெளிப்படுத்துகின்றதை மட்டுமே அவனால் கூற முடியும்.
Even to the prophet Balaam.
பாலாம் தீர்க்கதரிசிக்கும் கூட.
When he was trying to be sell his right.
அவனுடைய உரிமையை அவன் விற்று போட பிரயாசித்த போது,
He said, how can any prophet say anything but what God puts in his mouth?
அவன் சொன்னான், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தேவன் தன் வாயில் எதை போடுகின்றாரோ அதை தவிர வேறு எதை அவனால் சொல்ல முடியும் என்றான். அது தேவனால் செய்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது, உன்னால் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த விதமாய் பிறந்திருக்கிறீர்கள். உங்களால் முடிந்ததை மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே என்னால் ஏன் கண்களை திறக்க முடியவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? புரிகின்றதா? உங்களால் முடியும், உங்களால் கையை நீட்டி தொடக்கூடுமானால் நீட்டாமல் இருக்க முடியாது. புரிகின்றதா? நீங்கள் ஒரு மனிதனாக இருப்பதனால் உங்களால் ஒரு நாயாக இருக்க முடியாது. புரிகின்றதா? நீங்கள் அந்த விதமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் எப்பொழுதும் காலங்களின் ஊடாக ஏசாயா, எரேமியா, எலியா மூலமாக கடந்து போன காலங்களில் எல்லாம் ஸ்தாபன குழுக்கள் எல்லா காரியங்களையும் குழப்பி வைத்திருக்கின்ற நேரத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். எங்கேயோ இருந்து அவனை எழுப்பி கொண்டு வருவார். அவர்களுடைய எந்த சூழ்நிலையையும் சார்ந்திராமல் அவருடைய வார்த்தையை மட்டுமே பேசி பின்னர் காற்றிலிருந்து எடுக்கப்பட்டு போய்விடுவான். தேவனுடைய வார்த்தையின் கரடமுரடான மனிதன் அவன்தான் என்று நீங்கள் கூறுவதற்கு எப்பொழுதுமே உண்டான ஒரு வழி உண்டு. அவர் சொன்னார், உங்கள் மத்தியில் ஆவிக்குரியவன் அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்று ஒருவன் இருந்தால். இப்பொழுது தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது சபையில் தீர்க்கதரிசன வரம் என்று ஒரு காரியம் இருக்கின்றது.
But a prophet is predestinated and foreordained for the hour. Yes, sir.
ஆனால் ஒரு தீர்க்கதரிசி என்பவன் அந்த வேலைக்காக முன்குறிக்கப்பட்டவனும் முன்னதாகவே நியமிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். புரிகின்றதா? ஆமையா. சபையில் ஒரு தீர்க்கதரிசனம் வரும்போது ரெண்டு அல்லது மூன்று பேர்கள் உட்கார்ந்து சபையானது அதை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் அது சரியானதா அல்லது தவறானதா என்று நிதானிக்க வேண்டும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் யாரும் உட்காருவதில்லை.
Absolutely the word of God.
ஏனென்றால் அவன் முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறான்.
He was that word in his day.
அவனுடைய காலத்தில் அவன் அந்த வார்த்தையாயிருக்கிறான்.
God reflects.
தேவன் பிரதிபலிப்பதை அவன் கண்டவனாயிருக்கிறான்.
Now God has promised to send us that again in the last days.
கடைசி நாட்களில் மறுபடியும் அனுப்புவேன் என்று தேவன் நமக்கு வாக்களித்திருப்பாரானால்
to bring that bride out of that ecclesiastical mess. And the only way it can be done.
ஸ்தாபன குழப்பங்களின் மத்தியிலிருந்து மனவாட்டியை வெளியே கொண்டு வர அந்த ஒரே ஒரு வழியினால் மட்டுமே அதை செய்ய முடியும். வேறு விதத்தில் அதை செய்யவே முடியாது. சபையினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெந்தேகோஸ்துக்கள் இன்றைக்கு சபையானது இருக்கின்ற நிலைமையிலே இந்த செய்தியை நம்மால் கொண்டு போக முடியாது என்றார்கள்.
How are we going to carry out the end time in the condition they're in today?
இன்றைக்கு அவர்கள் இருக்கின்ற நிலைமையில் இந்த கடைசி நேரத்தில் நாம் எப்படி இதை சுமந்து கொண்டு போக முடியும்?
When everyone against the other and everything else in ecclesiastical
ஸ்தாபனங்களும் எல்லா காரியங்களும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும்போது நம்மால் எப்படி செய்ய முடியும்?
Oh mercy, it's a mess. It's done gone into denominations.
ஓ இரக்கம், எல்லாம் குழப்பமா இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஸ்தாபனங்களுக்குள் போய் விட்டது.
Anytime I ask any historian to say different.
எந்த நேரத்திலும் நான் எந்த சரித்திரக்காரனையும் வித்தியாசமாய் இருக்குமானால் கூறுங்கள் என்று கேட்கிறேன்.
Every time that a message went forth in the earth and when they organized it, it died right there.
பூமியின் மேல் ஒரு செய்தியானது புறப்பட்டு போன ஒவ்வொரு முறையும் அது ஸ்தாபனமான பிறகு அது அங்கே மறித்து போய்விட்டது.
And Pentecost done the same thing at the altar.
மற்ற யாவரையும் போன்றே பெந்தேகோஸ்தும் அதே காரியத்தையே செய்தது.
The Pentecost had come out.
அதாவது ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்த பெந்தேகோஸ்து அதை செய்தது.
You assemblies of God.
Assemblies of God, சபையாரே.
When your forefathers and mothers come out of them organizations back there in the old general council.
உங்களுடைய முன்னோர்கள் ஸ்தாபனங்களை விட்டு வெளியேறி பொதுக்குழுவில் வந்தபோது.
Shouted and praised God.
தேவனை துதித்து சத்தமிட்டு அந்த ஸ்தாபன காரியங்களுக்கு எதிராக பேசினார்கள்.
And you turn like a dog to its vomit and a hog to its water and done the same thing that they did.
இப்பொழுது நீங்களோ நாய் தான் கக்கினதை மறுபடியும் தின்பது போலவும் பன்றி சேற்றுக்கு திரும்புவது போலவும் அவர்கள் செய்த அதே காரியத்தை செய்தீர்கள்.
And now so ecclesiastically you shut up your bowels of compassion.
இப்பொழுது ஸ்தாபன முறைப்பாடுகள் அதிகமாக கை கொண்டு உங்கள் அனுதாபம் அனைத்தையும் கலைந்து விட்டீர்கள். உங்களிடம் ஐக்கியம் செய்வதற்கு முன்னதாக ஒருவன் உங்களுடைய ஐக்கிய சீட்டை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒருத்துவக்காரர்களே, உங்களை
தான் அந்த
விதமான செய்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க, உங்களை தாழ்த்தி அந்த செய்தியோடு தொடர்ந்து ஓடுவதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொண்டீர்கள்.
Where are you all at? The same bucket.
நீங்கள் எல்லாரும் இதை நோக்கி இருக்கிறீர்கள், அதே காரியம்தான்.
And God's spirit moving on.
சரியாக அப்படித்தான். ஆனால் தேவனுடைய ஆவியோ அசைந்து போய்கொண்டே இருக்கிறது.
How the Lord planted our water day and night, let's sumship.
கர்த்தராகிய நான் அதை நட்டேன், நான் அதற்கு இரவு பகலுமாய் தண்ணீர் பாய்ச்சுவேன், இல்லை என்றால் வேறு யாராவது.
He ordained these things to be.
இந்த காரியங்கள் யாவும் இருக்கும்படியாய் அவர் நியமித்தார்.
And he must send this.
அவர் இதை அனுப்பத்தான் வேண்டும்.
The first thing comes when he starts to send it from heaven, there's a shout.
அவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது முதலாவது நடக்கின்ற காரியம் அங்கே ஒரு ஆரவாரம் இருக்கும்.
What is it?
ஆரவாரம் என்றால் என்ன?
It's a message to get the people together.
ஜனங்களை ஒன்றாக கூட்டும்படி அது ஒரு செய்தியாயிருக்கிறது.
A message comes forth first.
முதலாவதாக ஒரு செய்தி புறப்பட்டு போகின்றது.
Now, light shine in time. Rise and trim your lamps. What watch was that?
இப்பொழுது விளக்குகள் சரிபார்க்கிற நேரம். எழும்பி உங்கள் விளக்குகளை சரிபாருங்கள். அது எந்த ஜாமத்தில்?
Seven.
ஏழாம் ஜாமத்தில். ஆறாம் ஜாமத்தில் அல்ல, ஏழாவது ஜாமத்தில்.
Behold, the bridegroom cometh. Rise and trim your lamps.
இதோ மணவாளன் வருகிறார், எழும்பி உங்கள் விளக்குகளை சரிபாருங்கள். அவர்கள் சரிபார்த்தார்கள். அவர்களில் சிலர் தங்களின் விளக்குகளில் எண்ணெய் இல்லை என்பதை கண்டறிந்தார்கள். புரிகின்றதா? ஆனால் இதுவோ விளக்குகளை சரிபார்க்கிற நேரமாயிருக்கிறது. இது மல்கியா நான்கின் நேரமாயிருக்கிறது. இது லூக்கா 17:30 நேரமாயிருக்கிறது.
It can perfectly set an order for this day in the scripture. We see it living right there.
அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாளின் வேத வார்த்தைகளுக்கு பொருத்தமாய் அமைகிறது. சரியாக அங்கேயே அது ஜீவிக்கிறது நாம் காண்கிறோம். அதிலேதும்
see these things happen, my dear brother, sister.
என்னுடைய அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிப்பதை பாருங்கள்.
When God in heaven knows I could die on this platform right now, you just ought to walk around a while.
இப்பொழுதே இங்கே இந்த மேடையின் மேல் நான் மறிக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் நடந்து போக வேண்டியதாக இருக்கின்றது. அது பிரம்மாண்டமாக இருக்கிறது.
When you see God come from the heaven, stand before groups of men, stand there declaring himself just as he ever did.
தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு கூட்ட மனிதர்களுக்கு முன்னால் நின்று எப்பொழுதும் செய்வது போல அவர் தம்மை வெளிப்படுத்தி காட்டுவதை நீங்கள் காணும் போது இந்த வேதாகமம் எனக்கு முன்பாக திறந்திருக்க நான் சொல்வது முற்றிலும் உண்மை. புரிகின்றதா? நாம் இங்கேதான் இருக்கிறோம். ஸ்தாபன முறைமைகள் மரணம் அடைந்து
விட்டன.
அவைகள் முடிந்து விட்டன. அது மறுபடியும் எழும்பு போவதில்லை. அது சுட்டரிக்கப்படும்.
That's what you do with the husk on the field.
வயலில் கிடைக்கும் பதரலுக்கு நீங்கள் அதைதான் செய்கிறீர்கள்.
Flee from it.
அதனின்று விலகி ஓடுங்கள்.
Get into Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக பிரவேசியுங்கள்.
Don't say I belong to Methodist, I belong to Baptist, I belong to Pentecostal.
நான் மெத்தடிஸ்ட் சேர்ந்தவன், நான் பாப்டிஸ்டை சேர்ந்தவன், நான் பெந்தகோஸ்டை சேர்ந்தவன் என்று சொல்லாதேயுங்கள்.
Get into Christ.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரவேசியுங்கள்.
If you're in Christ, it's not a word written in here, but what you believe, I don't care what anybody else says.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டுள்ள வார்த்தையில் ஒன்று கூட நீங்கள் விசுவாசியாத வார்த்தையாக இருக்காது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை.
And then God makes that thing manifest because you
அப்பொழுது தேவன் அந்த காரியத்தை வெளிப்படும்படி செய்வார். ஏனென்றால்
when he pours the Spirit upon the Word, what happens?
அவர் வார்த்தையின் மேல் அவருடைய ஆவியை ஊற்றும் போது என்ன சம்பவிக்கிறது?
Just like putting water on any other seed.
மற்ற எந்த வித்தின் மீதும் தண்ணீர் ஊற்றுவது போன்றே இருக்கும்.
It'll live. And it'll bring forth of its kind.
அது ஜீவிக்கும். அதன் இனத்தை அது பிறப்பிக்கும்.
He said, I got the baptism of the Holy Ghost. That don't mean that you're saved.
நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுள்ளேன் என்று நீ சொல்லலாம்.
Not by a long way.
நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு அறிகுறி அல்ல.
Look here. You are a triune being.
இங்கே கவனியுங்கள். நீங்கள் ஒரு திருத்துவ ஜீவனாய் இருக்கிறீர்கள்.
You are inside this little fellow here is a soul.
இந்த சிறு பையனுக்குள்ளே இங்கே ஒரு ஆத்துமா இருக்கிறது.
The next is a spirit.
அடுத்துள்ளது ஒரு ஆவியா இருக்கிறது.
And next is a body.
அடுத்துள்ளது ஒரு சரீரமா இருக்கிறது.
Now you got five senses in this body to contact your earthly home. They don't contact the rest of it.
இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரத்தோடு தொடர்பு கொள்ள உங்களிடத்தில் ஐந்து புலன்கள் இருக்கின்றன. அவைகள் மற்றவற்றோடு தொடர்பு கொள்ளாது.
You got five senses of the spirit here.
இந்த ஆவியோடும் தொடர்பு கொள்ள ஐந்து புலன்கள் இருக்கிறது.
Love and conscience and so forth. That.
அன்பு, மனசாட்சி முதலானவைகள்.
But in here is where you live.
ஆனால் இதற்குள்ளாகத்தான் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள்.
That's what you are.
இதுதான் நீங்கள் யார் என்பதாகும்.
Didn't Jesus say the rain falls on the just and the unjust?
மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது என்று இயேசு சொல்லவில்லையா?
Put a cucumber out here and a wheat out there and pour water on them.
இங்கே ஒரு புல்பூண்டு செடியை வையுங்கள், அங்கே ஒரு கோதுமை செடியை வையுங்கள், அவைகளின் மேல் தண்ணீரை ஊற்றுங்கள்.
Keep them under fertilizer and things like that. Won't they both live by the same water?
உரம் முதலானவைகளை அவைகளுக்கு போடுங்கள், அவைகள் இரண்டும் அதே தண்ணீரினால் ஜீவிக்கவில்லையா என்று பாருங்கள். நிச்சயமாக. ஆனால் அது என்ன? அவைகளின் ஒன்று புல்பூண்டாக இருக்கும். ஏனென்றால் அது புல்பூண்டாக இருக்கிறது. புல்பூண்டும் தன் கரங்களை உயர்த்தி கோதுமையை போன்றே சத்தமிடும். கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள் என்று வேதம் கூறவில்லையா?
Not false Jesus now.
கள்ள இயேசுக்கள் இப்பொழுது அல்ல.
False Christ, anointed ones.
கள்ள கிறிஸ்துக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
Falsely anointed to the word.
தவறாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
Denominational anointed but not to the word.
ஸ்தாபன அபிஷேகம் பெற்றவர்கள், ஆனால் வார்த்தைக்காக அல்ல.
For the word will bear record of itself.
ஏனென்றால் வார்த்தையானது தனக்கு தானே சாட்சி.
It don't need nothing else. It'll bear record to itself.
அதற்கு வேறொன்றும் தேவையில்லை. அது தனக்கு தானே சாட்சி பகரும்.
And there will come false anointed ones.
கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் நிச்சயம் வருவார்கள்.
You got my tape on
that. அதை பற்றின செய்தியின் உரிநாடா உங்களிடத்தில் இருக்கிறதா?
And that anointed, oh, if you call them, say, oh, are you a Jesus? Oh, certainly not. They wouldn't stand for that.
நீங்கள் ஒருவரை அழைத்து நீங்கள் இயேசுவா என்று கேட்டால் ஓ இல்லவே இல்லை என்பார்கள். அவர்கள் அந்த பெயரில் இருக்க மாட்டார்கள்.
But when it comes to an oh glory, I got the anointing and it's a genuine anointing.
ஆனால் ஓ மகிமை நான் அபிஷேகம் பெற்றுள்ளேன் என்ற காரியத்துக்கு வரும்போது அது ஒரு உண்மையான அபிஷேகமாயிருக்கும்.
Remember, Caiaphas had it too and prophesied.
நினைவிருக்கட்டும், காய்பாவும் கூட அந்த அபிஷேகத்தை உடையவனாயிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான்.
So did Balaam have it and prophesied.
அதே விதமாக பாலாமும் கூட உடையவனாயிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான்.
But that don't have anything to do with this inside unless that was God's seed, his gene from the beginning, predestinated, you're finished.
ஆனால் அதற்கும் உள்ளாக இருக்கின்றதற்கும் ஒன்றும் செல்வாக்கில்லை. அது தேவனுடைய வித்தாய் ஆதியிலிருந்தே அவருடைய ஜீனாக முன்குறிக்கப்பட்டதா இல்லை என்றால் எல்லாம்
போயிற்று.
நீங்கள் எவ்வளவு கூச்சலிட்டாலும் எவ்வளவு அந்நிய பாஷைகள் பேசினாலும் ஓடினாலும் சத்தமிட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. அதற்கு அதனோடு எவ்வித செல்வாக்கும் இல்லை. ஒரு புல்பூண்டு மற்றவைகள் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கும். அஞ்ஞானிகள் எழும்பி சத்தமிடுவதையும் அந்நிய பாஷையில் பேசுவதையும் மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடிப்பதையும் பின்னர் பிசாசை கூப்பிடுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். புரிகின்றதா?
So you don't all them sensations and things, forget it.
எனவே அப்பேற்பட்ட காரியங்களும் உணர்ச்சிகளும் உங்களுக்கு வேண்டாம், அதை மறந்துவிடுங்கள்.
It's your heart in that word and that's Christ.
அந்த வார்த்தையின் பேரில் அதாவது கிறிஸ்து அவரில் இருக்கின்ற உங்களுடைய இருதயமா அது இருக்கிறது.
Breathe in there and watch it make itself known just as it opens up like any other seed.
அதை உள்ளே கொண்டு வாருங்கள். அது மற்ற வித்துக்களைப் போல அது திறந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டுகின்றதை.
And declares itself for the age it's living in.
அது ஜீவிக்கின்ற காலத்துக்கு தன்னைத்தானே அறிவிக்கின்றதை கவனியுங்கள். லூத்தரினால் ஒரு சிறு கிளையை அல்லாமல் வேறு ஒன்றையும் கொண்டு வர முடியவில்லை. மற்றவைகளால் இந்த மற்றதான காரியங்களை கொண்டு வர முடிந்தது. இப்பொழுது நாமோ கோதுமை மணியின் காலத்தில் இருக்கிறோம்.
Luther's genuine Luther's had to bring forth genuine Luther. Genuine Pentecost had to bring genuine Pentecost. So
அசலான ரூத்திரன்கள் அசலான ரூத்திரளை கொண்டு வரத்தான் வேண்டும். அசலான பெந்தேகோஸ்தினர் அசலான பெந்தேகோஸ்தை கொண்டு வரத்தான் வேண்டும். அவ்வளவுதான்.
But we're past that age and going on.
ஆனால் நாமோ அந்த காலத்தையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம்.
You know the Catholic Church started out the Pentecostal?
பெந்தேகோஸ்தே ஆரம்பித்தது கத்தோலிக்க சபை என்பது உங்களுக்கு தெரியுமா?
And if the Pentecostal Church has stand 2,000 years to be worse shape what Catholic is now.
பெந்தேகோஸ்தே சபையினால் 2,000 ஆண்டுகள் இருந்திருக்குமானால் இப்பொழுது கத்தோலிக்க சபை இருக்கின்ற நிலைமையை காட்டிலும் மோசமாகவே இருந்திருக்கும்.
Exactly.
உண்மையாகவே அப்படித்தான்.
I say it to my brother, my sisters, who I love, and God knows that.
நான் நேசிக்கின்றதான என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் நான் இதை கூறுகிறேன். தேவன் அதை அறிவார்.
But remember, friends, I got to beat you under the judgment.
ஆனால் நினைவிருக்கட்டும் நண்பர்களே, நான் உங்களை அக்கறையிலே நியாய தீர்ப்பில் சந்திக்க வேண்டியதாய்
இருக்கிறேன்.
அதற்கு நீண்ட காலம் ஆக போகிறதில்லை. சத்தியம் என்ன என்பதற்கு நான் சாட்சி பகர
வேண்டியவனாயிருக்கிறேன். நான்
கூட்டங்களில் உங்களோடு கூட பாதிதர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அது அருமையாயிருந்தது. ஆனால் நான் ஒரு செய்தியோடு வரும்போது
If any message goes forth, it's a true message.
எந்த ஒரு செய்தியானது போய் கொண்டிருக்கும் போது அது ஒரு உண்மையான செய்தியாய் இருக்குமானால்
If it's a true genuine miracles of God and hangs right in that organization, you know it's not of God.
அது உண்மையாயிருந்து உண்மையான தேவனுடைய அற்புதங்களாய் இருந்தும் அவன் அந்த ஸ்தாபனத்தையே தொக்கி நிற்பானாயின் அது தேவனால் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
Because that thing's already declared.
ஏனென்றால் அது ஏற்கனவே அறிவித்தாயிற்று.
Jesus went forth and healed the sick in order to catch the eyes of people. Then his message.
இயேசு கிறிஸ்து ஜனங்களின் கவனத்தை கவரும்படி புறப்பட்டு போய் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். அதற்கு பின்னரே அவருடைய செய்தியை கொடுத்தார்.
That's right. It has to have something that God's going to introduce.
அது சரியே. தேவன் அறிமுகப்படுத்த போகின்றதற்கு அதற்கு ஏதாவது காரியங்கள் இருக்கத்தான் வேண்டும்.
Divine healing and miracles like that just catch the eyes of the people.
தெய்வீக சுகமளித்தல் அற்புதங்கள் இது போன்றவைகள் ஜனங்களின் கண்களில் இழுக்கின்றது.
The main heart of it is the message.
அதன் முக்கியமான இருதயம் செய்தியாயிருக்கிறது.
That's what is what comes from in here.
அதுதான் இங்கே உள்ளிருந்து வருகிறதா இருக்கிறது.
He's trying to get the favor of the people so they'll sit and listen to him.
அவர் ஜனங்களின் தயவை பெரும்படியாய் பிரயாசிக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் உட்கார்ந்து அவருக்கு செவி கொடுப்பார்கள் என்பதற்காக. புரிகின்றதா?
ஏனென்றால்
நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சிலர் அங்கே உள்ளே
இருக்கின்றார்கள்.
கோதுமை மணிகளில் சில நிலத்தில்
விழுந்தன.
பறவைகள் அவைகளை பொறுக்கிக் கொண்டு போயிற்று. சில முன்னான இடங்களில் விழுந்தன. சில ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நிலத்தில் விழுந்தது. ஆயத்தம் ஆக்கப்பட்டிருந்த நிலம் பலனை கொண்டு வந்தது. முதலாவதாக சம்பவிக்கின்ற முழக்கம் அல்லது முதலாவது காரியம் எக்காலமா? ஒரு சத்தம், ஒரு ஆரவாரம்,
அதன்
பின்னர் ஒரு சத்தம், அதன் பின்னர் ஒரு எக்காலம்.
Shout a messenger getting the people ready.
ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு தூதுவனின் ஆரவாரமாய் இருக்கிறது.
The second is the voice of the resurrection.
இரண்டாவதாக உயிர்த்தெழுதலின் சத்தமாய் இருக்கிறது.
The same voice, a loud voice in St. John 11, 38 and 44 that called Lazarus from the grave.
யோவான் 11:38 44 வரை லாசருவை கல்லிலிருந்து வெளியே அழைத்த அதே சத்தம்.
Getting the bride together and then the resurrection of the dead.
மணவாட்டியை ஒன்றாக கூட்டியதற்கு பின்னர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். புரிகின்றதா? அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுதல். இப்பொழுது இந்த மூன்று காரியங்கள் சம்பவிப்பதை கவனியுங்கள்.
The next is what?
அடுத்தது என்ன?
Was a trumpet.
ஒரு எக்காலம்,
a voice, a shout, a voice, a trumpet.
ஒரு ஆரவாரம், ஒரு சத்தம், ஒரு எக்காலம்.
Now the third thing is a trumpet.
பொழுது மூன்றாவது காரியம் ஒரு எக்காலம்.
Which always at the feast of trumpets is calling the people to the feast.
அது எப்பொழுதும் ஜனங்களை எக்கால பண்டிகையின் போது பண்டிகைக்கு அழைக்கின்றதாயிருக்கும்.
And that'll be the bride supper, the lamb supper with the bride in the sky.
இந்த எக்காலமோ ஆகாயத்தில் இருக்க போகும் மணவாட்டியின் ராபோஜனத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியுடன் சேர்ந்த ராபோஜனத்திற்கும் அழைக்கின்றதாயிருக்கும். பாருங்கள், முதலாவதாக வரப்போகின்ற காரியம் அவருடைய செய்தியாயிருக்கிறது. அது மணவாட்டியை ஒன்றாய் கூட்டி அழைக்கிறது. அடுத்த காரியம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற மணவாட்டியை, மற்ற காலங்களில் மறுத்த மணவாட்டியை உயிர்த்தெழுதலுக்கு அழைக்கின்றதாயிருக்கிறது. எக்காலம் ஆகாயத்து நடுவானத்தில் இருக்கும் விருந்திற்கு அவர்கள் யாவரையும் ஒன்றாக சேர்த்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஏ நண்பர்களே, நடக்க இருக்கின்ற காரியம் அதுவே. நாம் இப்பொழுது அங்கே அதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம்தான், அது என்னவென்றால் வெளிவருகின்றதான சபையானது சூரியனுக்கு முன்னால் கிடந்து முதிர்ச்சி அடைய வேண்டியதாயிருக்கிறது. அந்த மகத்தான பெரிய கம்பைன் இயந்திரம் கொஞ்சம் கழித்து வரும். தண்டோ சுட்டரிக்கப்படும், கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். புரிகின்றதா?
You're not blind people.
நீங்கள் குருடான ஜனங்கள் அல்லவே.
You're sensible people.
நீங்கள் புத்தியுள்ள
ஜனங்களாயிற்று.
நான் இங்கே நின்று கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் விரோத மனப்பான்மையுடன் சொல்வேனா? அது ஜீவனா இருக்கின்றபடியினால் தான்
கூறுகிறேன்.
இதை கூறுவதனால் நான் தேவனுக்கு முன்பாக உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறேன்.
And I must say it.
நான் சொல்லத்தான் வேண்டும்.
And my message all the time, knowing back there under healing and so forth like that.
வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பது முதலான காரியங்களை செய்யும் நேரத்திலே இவைகளை அறிவேன்.
Well, just to catch the people's attention.
இவைகள் ஜனங்களின் கவனத்தை இழுப்பதற்காக செய்யப்படுகிறது.
Knowing the message would come.
செய்தியானது தொடர்ந்து வரும் என்று அறிவேன்.
And here it is.
இதோ அந்த செய்தி இருக்கிறது.
And them seven seals open those mysteries and showing those things is what's happened.
ஏழு முத்திரைகள் அந்த ரகசியங்களை திறந்து சம்பவித்த காரியங்கள் அவைகளே என்பதை காட்டுகின்றது. எனக்கு அது தெரியாது. ஆனால் சரியாக இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் அங்கே என்னுடன் நின்று கொண்டிருந்தார். ஐயன் மீர், இதுவா சமயம் என்ற செய்தியை நான் பிரசங்கிக்க நீங்கள் கேட்ட போது அவர் அங்கே இருந்தார். அந்த காலையில் சரியாக எங்கே இருக்கும் என்று கூறப்பட்டதோ அந்த இடத்திலேயே பரலோகத்திலிருந்து வந்த அந்த ஏழு தூதர்களும் அங்கே நின்றார்கள். அவர்கள் மேலேறி சென்ற போது அந்த சுழல் காற்று அவர்களை அப்படியே மேலே கொண்டு போனது. அவர்கள் போகையிலே நின்று அப்படியே கவனித்துக்
கொண்டிருந்தேன்.
விஞ்ஞானமாக அதெல்லாவற்றையும் அப்படியே தேசத்தின் ஊடாக மெக்சிகோ மட்டுமாக அதை படமாக எடுத்து விட்டார்கள்.
And there when I was watching one day when I started preaching these seven church ages.
அங்க ஒரு நாள் அதை நான் கவனித்துக் கொண்டிருந்த போது, ஒரு நாள் நான் இந்த ஏழு சபை காலங்களையும் பிரசங்கிக்க துவங்கின போது,
And I called Jack Moore, a great theologian.
நான் ஒரு மகத்தான வேத பண்டிதனாகிய ஜாக் மோரை கூப்பிட்டு,
I said, Jack, who is this person standing there? There's one like the Son of Man standing there, hair is white as wool.
ஜாக், அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த மனிதன் யார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தலைமையில் வெண்பஞ்சை போல் இருக்கிறவராய் அங்கே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறாரே, அவர் யார்? அவர் ஒரு வாலிபனாயிற்றே, எப்படி அவருடைய தலைமையில் வெண்பஞ்சை போல இருக்க முடியும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், சகோதரன் பிரானம், அது அவருடைய மகிமையடைந்த சரீரம். ஆனால் அது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆனால் நான் என் அறைக்குள் சென்று போய் ஜெபிக்க துவங்கிய போது அது என்ன என்பதை அவர் நான் அறியும்படியா செய்தார். பாருங்கள், அவர் ஒரு தெய்வத்துவம் என்று நான் எப்பொழுதும் பிரசங்கிப்பேன். வெறும் ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டவராயிருந்தார். அன்பின் தேவனுடைய தன்மையான அவர்,
the great attributes that come down displayed here on earth of God,
இந்த பூமியில் இறங்கி வந்து அறியும்படியாய் காட்டின தேவனுடைய மகத்தான தன்மையான தேவனாயிருந்தார்.
Jesus was God's love which built a body that Jehovah himself lived in.
இயேசு தேவனின் அன்பா இருந்தார், அது ஒரு சரீரத்தை கட்டினது, அதில் யெகோவா தாமே ஜீவித்தார்.
He was the fullness of the Godhead bodily.
சரீர பிரகாரமாக அவர் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமாயிருந்தார்.
What God was, he manifested through that body.
தேவன் என்னவா இருந்தாரோ அவை யாவும் அந்த சரீரத்தின் மூலமாக வெளிப்பட்டது.
That body had to die so he could wash the bride with his blood.
அவருடைய இரத்தத்தினால் அவர் மணவாட்டியை கழுவும்படியாக அந்த சரீரம் மாறிக்க வேண்டியதாய் இருந்தது.
And notice, not only is the bride washed, forgiven, but she's justified.
கவனியங்கள், மணவாட்டி கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆனால் நீதிமான் ஆக்கப்பட்டும் இருக்கிறாள். புரிகின்றதா? நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கண்டறிய நீங்கள் எப்பொழுதாவது முயற்சித்ததுண்டா?
If Brother Green heard that I'd been drinking, I've been doing bad things.
இப்பொழுது உதாரணமாக நான் குடிப்பதாகவும் அநேக கெட்ட காரியங்களை செய்வதாகவும் கேள்விப்பட்டு,
then he found out that I didn't do it.
பின்னர் நான் அதை செய்யவில்லை என்று கண்டறிந்து,
then he comes to say, I forgive you, Brother Brown.
அதற்கு பிறகு என்னிடத்தில் அவர் வந்து, நான் உங்களை மன்னிக்கிறேன் சகோதரன் பெர்னாம் என்று கூறினால்,
you forgive me? I never done it.
நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை மன்னிப்பதா? நான் அதை செய்யவே இல்லையே.
What are you forgiving me about? See?
நீங்கள் எதை குறித்து எனக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர்கள் என்று கேட்பேன் என்று புரிகின்றதா?
But if I'm guilty, then I can be forgiven.
ஆனால் நான் குற்றவாளியாக இருப்பேனானால் அப்பொழுது நீங்கள் என்னை மன்னிக்கலாம்.
But I'm still not just because I did it.
ஆனால் நான் இன்னும் நீதிமான் இல்லை, ஏனென்றால் நான் அதை செய்திருக்கிறேன்.
But the word justified is though you never done it at all.
ஆனால் நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை என்பதாகும்.
Justified.
நீதிமான் ஆக்கப்படுதல்.
And then the blood of Jesus Christ cleanses us so from sin till it's put in the book of God's forgetfulness. He's the only one can do it.
தேவன் நம்முடைய பாவங்களை அவருடைய மறதியின் புத்தகத்தில் போடும் அளவிற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை அவ்வளவாய் கழுவுகின்றது. அதை செய்யக்கூடியவர் அவர் ஒருவரே.
We can forgive but not forget.
நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் மன்னிக்க முடியும், ஆனால் மறக்க முடியாது.
I could forgive you, but I always remember you done these evil things.
என்னால் உங்களை மன்னிக்க முடியும், ஆனால் அந்த பொல்லாத காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் நினைவில் வந்து கொண்டே இருக்கும்.
Then you're not just, you're forgiven.
அப்படியா இருக்குமானால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்படவில்லை, நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
But in the sight of God, the bride is justified.
ஆனால் தேவனுடைய பார்வையிலே மணவாட்டியானவள் நீதிமான் ஆக்கப்பட்டவளாயிருக்கிறாள்.
She never done it in the first place.
முதலாவதாக பார்க்கையிலே நீங்கள் அதை செய்யவே இல்லை. ஆமென்.
Standing there married to the virtuous son of God.
பண்புள்ள தேவகுமாரனை மணந்து கொண்டவளாய் நின்று கொண்டிருப்போம்.
Never sinned in the first place.
ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக நின்று கொண்டிருப்போம்.
Why? She was foreordained. She was tripped into this.
ஏன்? அவள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறாள், ஆனால் இதற்குள்ளாக சிக்கிக் கொண்டாள்.
Now when she heard the truth and come forth, the blood cleansed her.
இப்பொழுது அவள் சத்தியத்தை கேட்டபோது வெளியே வந்தால் ரத்தம் அவளை சுத்திகரித்தது. அவள் அங்கே பண்புள்ளவளாய் நிற்கிறாள். புரிகின்றதா? அவள் மேல் பாவமே இல்லை. ஆகையினால் செய்தியானது மணவாட்டியை ஒன்று கூட்டுகிறது. புரிகின்றதா? ஆரவாரமும் எக்காலமும் மணவாட்டியை ஒன்றாக கூட்டுகிறது.
The same one with a loud voice, he screamed out with that shout and voice and woke Lazarus.
அதே காலையில் அவர் அந்த சத்தத்தை உரக்க கூச்சலிட்டார். அந்த சத்தம் லாசருவை எழுப்பிற்று.
With a loud voice he cried, Lazarus, come forth.
அவர் உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா என்றார்.
And the voice wakes up the sleeping bride, sleeping dead.
புரிகின்றதா? அந்த சத்தம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற மணவாட்டியை மறித்து நித்திரையா இருக்கிறவர்களை எழுப்புகிறது. எக்காலம் எக்காலத்தின்
தொனியோடு
அது தொனிக்கும் போது அது அழைக்கிறது. எக்காலமானது இஸ்ரவேலரை ஒரு எக்காலங்களின் பண்டிகைக்கு எப்பொழுதும் அழைக்கிறதா இருக்கிறது. புரிகின்றதா?
which was a Pentecostal feast, the great feast in the sky, and a feast of the trumpets.
அதுதான் பெந்தேகோஸ்து பண்டிகை, ஆகாயத்தில் உள்ள அந்த மகத்தான விருந்து, எக்காலங்களின் பண்டிகை.
And now a trumpet denounced a calling together, come to the feast.
எக்காலம் ஒன்றாய் அழைக்கின்றதாக, பண்டிகைக்கு அழைக்கின்றதாய் இருக்கிறது.
And now that is the Lamb's Supper in the sky.
அது ஆகாயத்தில் உள்ள ஆட்டுக்குட்டியானவரின் ராபோஜனமாய் இருக்கிறது.
Now watch, this assembling together and the bride, the feast of the trumpets, the wedding supper.
இப்பொழுது கவனியுங்கள், மணவாட்டியில், எக்காலங்களின் பண்டிகையில், கலியாண ராவிருந்தில் ஒன்றாக கூடி வருதல்.
We have seen it in types. Now watch just a moment before we close.
இதை நாம் பாவனையில் பார்த்தோம். இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முந்தி சற்று நேரம் கவனிப்போம்.
Notice, we've seen it in types.
கவனியுங்கள், இவைகளை நாம் பாவனைகளில் பார்த்தோம்.
Now if you want to read in Matthew 18:16,
நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் மத்தேயு 18:16,
it said these three that bear records, see.
அங்கே அதில் சாட்சியிடுபவர்கள் மூவர் என்று கூறுகிறது, பார்த்தீர்களா? பரிசுத்த 1 யோவான் 5:7
முதலானவைகள்,
மூன்று எப்பொழுதும் ஒரு சாட்சியாய் இருக்கிறது, சரிதானே? அது ஏதோ காரியம் சரியாக உள்ளதென்று சரிபார்க்குதலாய் இருக்கிறது. மூன்று சாட்சிகள் கூறுகின்றனர், இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாயிலாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும். இப்பொழுது கவனியுங்கள், நமக்கு மூன்று சாட்சிகள்
இருக்கின்றன.
மூன்று என்பது ஒரு சாட்சியாயிருக்கிறது.
Now we've already had three raptures in the Old Testament. Did you know that? As a witness.
ஒரு சாட்சியாக பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஏற்கனவே மூன்று எடுத்துக்கொள்ளப்படுதல்கள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியுமா?
Now watch. Enoch was one.
கவனியுங்கள், அவைகளில் ஏனோக்கு ஒரு சாட்சி,
Elijah was the other and Jesus was the other.
எலியா இன்னொரு சாட்சி, இயேசுவானவர் இன்னொரு சாட்சி.
Jesus being the keystone, now he bear record, see.
இயேசுவானவர் இப்பொழுது முக்கிய கல்லா இருப்பதினால் அவர் சாட்சி பகிர்கின்றார், பாருங்கள்.
He was a keystone between the Old and New Testament.
பழைய புதிய ஏற்பாடுகளுக்கும் இடையே அவர் முக்கிய கல்லா இருக்கிறார்.
Because he had the first die and then rapture.
ஏனென்றால் அவர் முதலாவதாக மரிக்க வேண்டி இருந்தது, பின்னர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தார், ஜீவனோடு வந்தார், இங்கே சுற்றி நம்மோடு நடந்தார், பின்னர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கட்டின முக்கிய கல்லாய் அவர் இருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னரே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், கவனியுங்கள்.
After he did that and proved that the Old Testament there,
அவர் அதை செய்த பிறகு அங்கே இருக்கின்ற பழைய ஏற்பாட்டை நிரூபித்து,
we all know Enoch was translated.
நாம் யாவருக்கும் தெரியும், ஏனோக்கு மறுரூபம் அடைந்தான்.
We know Elijah was taken up by a whirlwind that ran a chariot of fire.
நாம் யாவருக்கும் தெரியும், அக்கினி ரதத்தில் ஒரு சுழல் காற்றின் மூலமாக எலியா மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டான்.
And Jesus died, buried, rose up and lived here on earth and then was raptured up. The keystone.
இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இந்த பூமியின் மேல் ஜீவித்து அதற்கு பின்னரே எடுத்துக் கொள்ளப்பட்டார், முக்கிய கல் அவர்.
There's three to bear record, is that right?
சாட்சி பகர அங்கே மூன்று காரியங்கள் இருக்கிறது, அது சரிதானே?
Now there has been one rapture already passed.
இப்பொழுது ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
Let's see if we can't read it right quick. Let's get Matthew the 27th chapter.
நம்மால் அதை இப்பொழுது வாசிக்க முடியவில்லை என்றால் சற்று பார்ப்போம், மத்தேயு 27 அதிகாரம்.
And let's get about the 45th verse of the Matthew the 27th chapter.
மத்தேயு 77 அதிகாரம் 45 வசனம் முதல் பார்ப்போம்.
Let's see if we can get that right quick and see if we can get just a little bit out of this would help us right quickly.
இதை நாம் வாசித்து நமக்கு அதில் ஏதாவது கிடைக்குமா அல்லது நமக்கு அனுகூலமா இருக்க ஏதாவது கொஞ்சமாவது இருக்கின்றதா என்று பார்ப்போம்.
27 and 45, I believe I got wrote down here.
மத்தேயு 27 அதிகாரம் 45 வசனம் என்று நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன்.
Let's read.
நாம் அதை வாசிப்போம்.
Now from the 6th hour there was darkness over all the land until the 9th.
6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
And about the 9th hour Jesus cried with a loud voice saying, Eli, Eli, lama sabachthani, which is to say, my God, why hast thou forsaken me? Some of them that stood by heard it and said, this man calls Elias.
9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாவா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள்.
And straightway one of them ran and took a sponge and filled it with vinegar and put it on a reed and gave it to him to drink.
உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான்.
The rest said, "Let us see where Elias will come and save him."
மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள்.
Jesus, when he cried with a loud voice, yielded up.
இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்.
Loud voice. Watch. When Jesus dying, scream with a loud voice.
மகா சத்தம் கவனியுங்கள். இயேசுவானவர் மரிக்கையிலே மகா சத்தமாய் கூச்சலிட்டார், ஆவியை விட்டார்.
Yielded up the ghost.
ஆவியை விட்டார்.
And behold, the veil of the temple was rent in twain from the top to the bottom, and the earth did quake, and the rocks did rent.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண் மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களின் சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
One rapture is past.
ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாயிற்று.
Three is happening in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் மூன்று எடுத்துக்கொள்ளப்படுதல்கள் நடந்தாயிற்று.
Of them prepared who the word of the Lord came to.
இவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களும் தேவனுடைய வார்த்தை தங்களிடத்தே வந்தவர்களுமாய் இருந்தார்கள். புரிகின்றதா?
The word of the Lord came to Enoch.
தேவனுடைய வார்த்தை ஏனோக்குக்கு வந்தது.
The word of the Lord came to Elijah's prophet.
தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். புரிகின்றதா?
The word of the Lord was Jesus.
தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவே.
Watching the Old Testament, them Old Testament saints now.
பழைய ஏற்பாட்டில் அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை.
When this rapture first had taken place.
இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் முதலாவதாக சம்பவித்த போது கவனியுங்கள்.
Notice verse 50. His loud voice awakened the Old Testament saints just exactly like the loud voice awakened Jesus.
ஐம்பதாவது வசனத்தை கவனியுங்கள். அவருடைய உரத்த சத்தம் லாசருவை உயிரோடு எழுப்பினது போலவே அவருடைய உரத்த சத்தம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை உயிர்த்தெழச் செய்தது. புரிகின்றதா?
A loud voice awakened.
உரத்த சத்தம் அவர்களை எழுப்பினது.
And the second is fulfilled in 2 Thessalonians, the 4th chapter.
இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 தெசலோனிக்கே 4 அதிகாரத்தில் நிறைவேறுகிறது.
Let's just take a read. We just read a few minutes ago. See?
நாம் அதை சற்று வாசித்து பார்ப்போம். சில நிமிஷங்களுக்கு முன்னர் நாம் அதை வாசித்தோம். புரிகின்றதா?
I would not have you ignorant, brethren, concerning those asleep, sorry not, even at 1 Thessalonians 4:12-18.
ஆண்டியும் சகோதரரே, நித்திர அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அது 1 தெசலோனிக்கேயர் 4:12-18.
That will be the second rapture.
அது இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கும்.
The second rapture will be the catching away of the bride.
இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் மனவாட்டியை கொண்டு போகின்றதாக இருக்கும்.
The Old Testament saints has gone into his presence, paradise gone away.
பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட்டார்கள். பரதீசு நீக்கப்பட்டாயிற்று.
And Old Testament saints have sitted up at his loud voice when he screamed to give up the ghost because why?
அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட போது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு எழும்பி சென்றார்கள். காரணம் என்ன?
The sacrifice, the propitiation of their sins.
பலி அவர்களுடைய பாவங்களின் அவர்களுடைய பரிகாரம்.
That they waited on, believing that perfect lamb was coming, they offered the sacrifice to the lamb.
அது வருமட்டாய் அவர்கள் காத்திருந்தனர். பரிபூர்ண ஆட்டுக்குட்டி வருகிறது என்று விசுவாசித்துக் கொண்டு அவர்கள் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார்கள்.
And when he died and yielded up the ghost, he screamed with a loud voice and the Old Testament saints awoke.
அவர் மரித்து ஜீவனை விட்டபோது அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார். அந்த சத்தமே பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை எழுப்பிற்று.
What's the shout and the voice over here, the same thing at his coming.
அந்த ஆரவாரத்தையும் சத்தத்தையும் இங்கே கவனியுங்கள். அவருடைய வருகையின் போது அதே காரியம் சம்பவிக்கின்றது.
Yielded up the ghost, and when he did, the sacrifice was perfect. Paradise emptied out.
புரிகின்றதா? ஆவியை விட்டார். அவர் அப்படி செய்த போது அந்த பலியானது பரிபூர்ணமாக இருந்தது. பரதீசியோ அது காலியாக்கிற்று.
And the Old Testament saints came to the earth again.
பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தமான்கள் பூமிக்கு திரும்பி வந்தார்கள்.
Walked around on earth and entered in with him at his rapture.
பூமியின் மேல் சுற்றி நடந்தார்கள், அவரோடு கூட அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசித்தார்கள்.
David said, "Lift up the everlasting gates and be ye lifted up."
தாவீது இங்கே கூறுகிறான், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே என்று.
Let captive captain give gifts unto man.
அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்.
The Old Testament saints went in with him and said, "Who is this king of righteousness?"
பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தமான்கள் அவரோடு கூட பரலோகத்துக்கு சென்றபோது, யார் இந்த மகிமையின் ராஜா என்று அவர்கள் சொன்னார்கள். மகிமையின் ராஜா, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். இதோ அவர்கள் வருகிறார்கள்
அணிவகுப்போடு.
இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். இதோ அவர் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். அங்கே உயர புதிய வாசல்களை சென்று, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொன்னது.
The voice came from the inside said, "Who is the king of glory?"
உடனே உள்ளே இருந்து சத்தம் வருகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா என்று.
The Lord mighty in battle.
யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர்.
Gates flew open and Jesus a conqueror led captive.
கதவுகள் படார் என்று திறந்தன, ஜெயம் சிறந்தவரான இயேசு சிறை கொண்டு போனார்.
Then they believed on him and the word had come to him.
அவரை விசுவாசித்தவர்களையும் வார்த்தை தங்களிடத்தே வந்தவர்களையும் சிறையாக்கினார்.
There are the Old Testament saints laying in there waiting.
அங்கே இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் நித்திரையாய் காத்துக்கொண்டிருந்தார்கள்.
He led captive.
அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டார்.
Seated on high.
உன்னதத்துக்கு ஏறி.
Took the Old Testament saints and went in.
பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களையும் உடனழைத்துக் கொண்டு உள்ளே சென்றார்.
There's one rapture already passed.
ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று.
The next rapture takes place is 2 Thessalonians.
அடுத்த எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 தெசலோனிக்கேயரில் சம்பவிக்கிறது.
For the church, the bride, to be resurrected.
உயிர்த்தெழ வேண்டிய சபைக்காக, மணவாட்டிக்காக சம்பவிக்கிறது.
To be raptured into glory.
மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுக்காக சம்பவிக்கிறது.
We which are alive and remain, that's the bodies left on earth.
கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம், இந்த உலகத்தில் விடப்பட்டதான சரீரமே அது.
Will not prevent or hinder them which are asleep.
நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
For the trumpet of God shall sound first, and the dead in Christ shall rise.
ஏனெனில் முதலாவதாக தேவயக்காலம் முழங்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். புரிகின்றதா?
And we which are alive and remain shall caught up together with them.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம்.
The other day I was standing on the street corner.
அன்றொரு நாள் நான் வீதியின் முனையில் நின்று கொண்டிருந்தேன்.
I was standing on the street corner.
நான் தெருமுனையில் நின்று கொண்டிருந்தேன்.
And watching the Armistice Day parade.
ஆர்மிஸ்டிஸ் தின அணிவகுப்பை கவனித்துக்
கொண்டிருந்தேன்.
அணிவகுப்பு வீதி வழியாய் போய்க் கொண்டிருக்கும் போது நான் என் மகன் ஜோசப்புடன் அங்கு நின்று
கொண்டிருந்தேன்.
முதலாம் உலக யுத்தத்தின் பழைய சிறிய டாங்குகள் அணிவகுப்பாய்
வந்தன.
அவைகளை தொடர்ந்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் உபயோகப்படுத்தின ஷெர்மன் பீரங்கிகளும் அவைகளின் மேல் வெடிக்கும் பீரங்கி தண்டும் இருந்தது. அவைகள் பவனியாய்
வந்தன.
அவைகளின் மேல் பீரங்கி தண்டுகள் இருந்தது. அதற்கு பின்னால் ராணுவ வீரர்களும் தங்க நட்சத்திரம் தாய்மார்களும் வந்தார்கள்.
Then there come a float with the on down.
அதற்கு பின்னால் ஒரு அலங்கரிக்கப்பட்ட வண்டி வந்தது.
Right down there come a float and on the front of it was a grave to the unknown soldier.
அந்த அலங்கரிக்கப்பட்ட வண்டியின் முன்பாகத்தில் அறியப்படாத ராணுவ வீரனின் கல்லறை இருந்தது.
And there stood a soldier standing there guarded the grave.
அதற்கு ஒரு காவலாளியாய் ஒருவன் அங்கே நின்று கொண்டிருந்தான்.
There stood a marine on the other side and a sailor on the other side.
அதற்கு இந்த பக்கமாக ஒருவனும் அந்த பக்கமாக ஒருவனுமாய் இரண்டு மாலுமிகள் நின்று கொண்டிருந்தனர். அங்கே ஒரு மனு வரையப்பட்டிருந்தது. அந்த பக்கத்தில் தங்க நட்சத்திரத்தாய் ஒருவள் உட்கார்ந்திருந்தால், அவள் மகனை இடிந்தவளாய் இருந்தாள். அங்கே ஒரு வாலிப மனைவி மேஜையின் மேல் தலை கவிழ்ந்தவாறு அழுது கொண்டிருந்தாள். ஒரு கந்தகோலமாய் ஒரு சிறு பையன் அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அவன் தன் தகப்பனை இழந்தவனாய் நின்று கொண்டிருந்தான். நான் நினைத்தேன், என்ன ஒரு வருத்தம். நான் இங்கே நின்றது போலவே அதை பார்த்துக் கொண்டே
இருந்தேன்.
பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஊனமுற்ற வயது சென்ற ராணுவ வீரர்கள் அவர்களுடைய ராணுவ உடைகளோடு அவைகளை பெருமையுடன் காண்பித்துக் கொண்டு அணிவகுத்துச் சென்றனர். அவர்கள் அமெரிக்கர்கள் என்பதனால் பெருமை
பாராட்டினர்.
நான் நினைத்தேன், ஓ தேவனே, ஒரு நாளில் வானத்திலே ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக
எழுந்திருப்பார்கள். அந்த
பழைய பரிசுத்தவான்கள் அக்கறையிலே அந்த வெடி சத்தம் கேட்கும்படியாக அங்கே காத்துக் கொண்டிருந்து முதலாவதாக உயிர்த்தெழுதலுக்குள் சென்றார்கள்.
We'll drop right in line going into the sky.
பின்பு நாமும் அவர்களை பின்தொடர்ந்து வரிசையிலே ஆகாயத்தில் போய்க் கொண்டிருப்போம்.
These old mortal bodies changed and made like into his own glorious body.
அப்பொழுது இந்த அழிவுள்ள சரீரங்கள் மாற்றப்பட்டு அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்றாகிவிடும்.
இந்நாட்களில்
ஒன்றில் பரத்தை நோக்கி போக துவங்குவது என்ன ஒரு அணிவகுப்பாயிருக்கும். அந்த எடுத்துக் கொள்ளப்பட போகின்ற நேரமானது நமக்கு முன் செல்லுதலின் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுடைய மார்புகளில் மேல் இருக்க அதை பெருமையுடன்
காட்டிக்கொண்டும்
அவர்கள் ஜீவித்ததான வேளையின் செய்தியையும் காண்பித்துக் கொண்டு
செல்வார்கள்.
சகோதரனே, அந்த மணி வேளையைத்தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். முடிக்கப் போகும் இந்த நேரத்தில் கவனியங்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் கடந்து போயிற்று. இரண்டாம் உயிர்த்தெழுதலில்
The second one is at hand right now. We'll come to hand on.
இரண்டாம் உயிர்த்தெழுதல் சமீபமாய் இருக்கிறது, வரும், இப்பொழுது சமீபத்தில் இருக்கின்றது.
Now the third one is the two witnesses of Revelations 11:11 and 12.
மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்படுத்தல் 11:11-12 உள்ள இரண்டு சாட்சிகள் ஆவர்.
Which these are the ones that turns back with the Spirit of Christ to witness to the Jews like Joseph did to his brethren.
யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு செய்தது போலவே இந்த இரண்டு சாட்சிகளும் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்களாய் யூதர்களிடத்தில் சாட்சிகளாய்
இருப்பார்கள்.
உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, இவர்களுடைய மரித்த சரீரங்கள் மூன்றே நாட்கள் வீதியின் மேல் கிடந்து பின்னர் ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளாக வந்து அவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக்
கொள்ளப்பட்டார்கள்.
இவைகள் தான் புதிய ஏற்பாட்டின் மூன்று எடுத்துக் கொள்ளப்படுதல்கள்.
Three raptures of the Old Testament. All of them passed.
பழைய ஏற்பாட்டின் மூன்று எடுத்துக்கொள்ளப்படுதல்களும் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று.
Now we're ready, waiting for the rapture of the saints.
இப்பொழுது நாமோ ஆயத்தமாய் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
It's been spoken, and so shall it be.
அது உரைக்கப்பட்டிருக்கின்றபடியால் அது அவ்விதமாகவே ஆகும்.
When God says anything,
தேவன் ஏதாவது காரியத்தை கூறுவாரானால்
all heavens and earth will pass away, but that word will never fail.
எல்லா வானங்களும் பூமியும் ஒளிந்து போர், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒளிந்து போகாது.
When God said back in Genesis 1,
ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் தேவன் பேசி உரைத்த போது
He said, "Let there be light."
வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார்.
It might have been hundreds of years before there's any light.
ஒரு கால அங்கே எந்த ஒரு வெளிச்சமும் வருவதற்கு முன்னதாக நூற்று கணக்கான வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். அவர் ஒரு பனை மரம் உண்டாக கடவது, ஒரு ஓக்கு மரம் உண்டாக கடவது, ஒரு வனாந்திரம் உண்டாக கடவது, ஒரு மலை உண்டாக கடவது, இது அங்கே உண்டாக கடவது என்று கூறினார். அவர் அதை உரைத்தார். பார்த்தீர்களா?
To be manifested.
அது ஒரு வார்த்தையாய் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட மாத்திரத்திலேயே அது வெளிப்பட்டாக வேண்டும்.
It has to be.
அப்படியே அது ஆகத்தான் வேண்டும்.
Then one day he called his people out and he spoke to a man named Moses by a pillar of fire.
பின்னர் ஒரு நாள் அவர் அவருடைய ஜனங்களை வெளியே அழைத்தார். மோசே என்ற பெயருடைய ஒரு மனிதனிடத்தில், அக்கினி ஸ்தம்பத்தில்,
a light, holy, sacred fire.
ஒரு வெளிச்சத்தில் பரிசுத்த புனித அக்னியின் மூலமாக பேசினார்.
And Moses, the people wouldn't believe Moses, so he said, bring him out to this mountain.
மோசே மறுத்தான். ஜனங்கள் மோசேயை விசுவாசிக்க மறுத்தார்கள். ஆகவே அவர் அவர்களை வெளியே அழைத்து இந்த மலையிடத்திற்கு கொண்டு வா என்றார்.
That morning the mountain was all full of fire and flashing and thunders like that.
அந்த காலை என்று மலை முழுவதுமாய் அக்கினியாலும் மின்னல்களாலும் இடிமுழக்கங்களாலும் நிறைந்திருந்தது.
அதுபோன்று
அப்போது ஜனங்கள் சொன்னார்கள், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே எங்களோடு பேசட்டும், புரிகின்றதா? இல்லை என்றால் நாங்கள் மாண்டு போவோம்
என்றார்கள்.
தேவன் சொன்னார், நான் இனி இந்த விதமாக அவர்களோடு பேச மாட்டேன், ஆனால் நான் ஒரு தீர்க்க தரிசியை
எழுப்புவேன்.
நான் அவன் மூலமாக பேசுவேன், அவன் சொல்லுகிறது என்னவோ அது நிறைவேறுமானால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் நான் அவனோடு இருக்கிறேன்
என்றார்.
இப்பொழுது அவர் அதை பேசினார், அது நிறைவேறுதலுக்குள் வரும் என்று அவர் கூறினார்.
Look at this prophet Isaiah stand there, a man, intelligent man.
அங்கே நின்று கொண்டிருக்கின்ற அந்த தீர்க்கதரிசியை பாருங்கள், அவன் ஒரு புத்திசாலியான மனிதன்.
A man was thought of well by the king because he lived with Uzziah the king, which was a great man.
ஒரு ராஜாவினால் அபிமானம் வைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஏனென்றால் அவன் உசியா ராஜாவுடன் ஜீவித்தான், அவன் ஒரு மகத்தான
மனிதன்.
ஒரு சமயம் அந்த ராஜா ஒரு பிரசங்கியாரின் சாதத்தை எடுக்க முயற்சித்து உள்ளே சென்று குஷ்டரோகத்தினால்
தாக்கப்பட்டான்.
அதைதான் நான் வியாபார புருஷனிடத்தில் சொன்னேன், ஒரு பிரசங்கியாரின் ஸ்தானத்தை எடுக்க ஒருபோதும் முயற்சிக்காதே
என்று.
இல்லை ஐயா, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கேயே இருங்கள்,
புரிகின்றதா?
உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள், தேவன் உங்களிடம் எதை கொன்னாரோ அதையே செய்யுங்கள், நீங்களோட விரலாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு காதாய் இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு காதாய் இருப்பீர்களானால் உங்களால் ஒரு மூக்காய் இருக்கவே முடியாது, மூக்கோ அல்லது கண்ணாகவோ இருக்க முடியாது, புரிகின்றதா? உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள்
இருங்கள்.
வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட அந்த செய்தியை நீங்கள் கேட்டீர்களா? தேவனுக்கு ஒரு சேவையை செய்ய முயற்சித்தல். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, எல்லா ஜனங்களும் அவன் செய்வது சரி என்று ஆரவாறு செய்து சத்தமிட்டார்கள். ஆனால் அவனோ தேவனுடைய தீர்க்கதரிசியினும் ஆலோசனை கேட்கவே இல்லை.
And a man died and the whole thing was marred.
ஒரு மனிதன் மரித்தான், முழு காரியமும் கரையாயிற்று.
Don't try to do God a favor. You wait till it's God's term.
தேவனுக்கு ஏதோ ஒரு உபகாரம் செய்ய முயற்சிக்க வேண்டாம், தேவனுடைய நியமித்த தருணம் வருமட்டாய் காத்திருங்கள்.
Let it come in his way of doing it.
அவருக்கு பிரியமுள்ள முறையில் அது நடைபெறும்படியாய் அதை விடுங்கள்.
I'll start this big thing, it'll do this. Be careful, brother.
நான் இந்த மகத்தான காரியத்தை துவங்குவேன், அது இதை நடப்பிக்கும் என்று சொல்ல வேண்டாம், சகோதரனை ஜாக்கிரதையாக இரு.
David knew better than that. Nathan was in the land in that day. He wasn't even consulted at all.
தாவீது அதை காட்டிலும் அதிகமாக அறிந்திருந்தான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியும் கூட அங்கே இருந்தான், அவனிடம் தாவீது ஆலோசனை கேட்கவே இல்லை, புரிகின்றதா?
He consulted captains of hundreds and thousands.
பாருங்கள், அவன் நூற்று அதிபதிகளையும் ஆயிரம் பேருக்கு தலைவர்களிடத்திலும் ஆலோசித்தான்.
All the people shouted and screamed and danced and said they had all religious motion.
ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு ஆரவாரித்து நடனமாடினர், அவர்களுக்கு எல்லாவித மார்க்க அசைவும் அங்கே உண்டாயிருந்தது. ஆனால் அதுவோ தேவனுடைய வழியிலும் அவருடைய ஒழுங்கிலும் பொருந்தாமல் அது தவறி போனது.
Anything else is not in the line or order of God's word will fail.
தேவனுடைய வழியிலும் அவருடைய ஒழுங்கின்படியாயும் இல்லாத எந்த ஒரு காரியமும் தவறி போகும்.
Only God's word will stand forever.
தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிலைநிற்கும்.
Heavens and earth will pass away but not my word.
வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை.
Notice Isaiah, that intelligent young man stand there.
கவனியுங்கள், அந்த புத்திசாலியான வாலிப மனிதனாகிய ஏசாயா அங்கே நின்று கொண்டிருக்கிறதை கவனியுங்கள்.
திடீரென்று
தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த காரணத்தினால் அவனால் வித்தியாசமாய் ஒன்றையும் கூற முடியவில்லை.
He said, Behold, a virgin shall conceive.
அவன், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாவாள்.
Unto us a son is born, a child is born, a son is given.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
His name shall be called Counselor, Prince of Peace, Mighty God, Everlasting Father.
அவர் நாமும் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது என்று சொன்னான்.
How could that man intelligently say that a virgin would conceive?
அந்த புத்திசாலியான மனிதன் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று எப்படி கூற முடிந்தது?
Everybody looked for it.
ஜனங்கள் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர்.
It's done been spoke. It was thus saith the Lord.
அது உரைக்கப்பட்டாயிற்று. அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது.
It had to come to pass because it was God's word the same as it was in Genesis.
அது நிறைவேறி ஆக வேண்டும். ஏனென்றால் ஆதி ஆகமத்தில் இருந்தது போல அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அவர் கடலுக்கு அடியில் விதைகளை விதைத்திருந்த போது பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையாயும் இருந்தது. அதன் மேல் தண்ணீர் அசைவாடி கொண்டிருந்தது. பாருங்கள், அது நிறைவேறியாகத்தான் வேண்டும்.
One day, 800 years later, the womb of a virgin conceived the seed of God. A created seed.
800 வருடங்களுக்கு பின்னர் ஒரு நாள் ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வித்து, தேவனுடைய வித்து கர்ப்பம் தரித்தது.
She brought forth the son. That same son stood there one day and said, Lazarus, come forth.
அவள் ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரன் ஒரு நாள் அங்கே நின்று லாசருவே வெளியே வா என்று சொன்னார்.
A man had been dead 4 days and rotten his nose fell in stunk. He came forth.
மாரித்து 4 நாட்களாகி அழுகிக் கொண்டு மூக்கில் கொடிபிடுந்து உள்ளே போன நிலையில் இருந்த அந்த மனிதன் உயிர்த்து வெளியே வந்தான்.
இதை
குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை வருகின்றது.
அமேன்.
பிரேதக்குழுவில் உள்ள அனைவரும் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள்.
It's done been spoken. It has to
come. ஆக அப்படியானால் இது உரைக்கப்பட்டாயிற்று. அது சம்பவித்தே ஆக வேண்டும். ஒரு எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்கத்தான் போகிறது. கலிபோர்னியாவில் நான் கடைசியாக அளித்த செய்தி என் நினைவுக்கு வருகிறது. நான் மறுபடியும் அங்கு போக மாட்டேன் என்று நினைத்தேன்.
When I predicted Los Angeles will go beneath the ocean, thus saith the Lord, it will.
அவ்வமயம் லாஸ் ஏஞ்சல் சமுத்திரத்துக்கு அடியில் போய்விடும் என்று நான் முன்னுரைத்தேன். அது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிறது.
She's done, she's washed, she's finished.
அவள் முடிந்து விட்டால் அவள் மூழ்கி விடுவாள். அவள் அழிந்து விடுவாள். எந்த மணி நேரம் எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது மூழ்கிவிடும். சரியாக அது சொன்னதற்கு பின்னர் பூமி அதிர்ச்சி உண்டாகி அசைக்கவும் ஆட்டமும் துவங்கியது. உங்களில் அநேகர் அங்கு நின்று கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா?
That rock that day when that angel came down there and that light and fire falling from the heaven around the rock where we're standing there.
அப்பொழுது அந்த தூதன் கீழே இறங்கி வர அங்கே வெளிச்சம் உண்டாகி குன்றை சுற்றிலும் வானத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்தது. அப்பொழுது நாம் அங்கே நின்று கொண்டிருந்தோம்.
Rocks flying out of the mountains and falling across the direction blasted 3 times hard.
அங்கே மலைகளில் இருந்து பாறைகள் பிளந்து தூக்கி எறியப்பட்டது. அப்படியாய் 3 முறை சம்பவித்தது.
I said, judgment will strike the west coast.
நான் சொன்னேன், மேற்கு கடற்கரையில் நியாய தீர்ப்பு விடும் என்று அறிவித்தேன்.
2 days after that, Alaska almost sunk.
அதை சொல்லி 2 நாட்கள் கழித்து அலாஸ்கா ஏறக்குறைய மூழ்கிவிட்டது.
Remember that same God that said that said Los Angeles is doomed.
நினைவிருக்கின்றதா? அதை கூறின அதே தேவன் லாஸ் ஏஞ்சல் அழிந்துவிடும் என்று கூறினார்.
She's finished. I don't know when. I can't tell you.
அவ்வளவுதான். எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. என்னால் அதை கூற முடியாது.
I didn't know what said that.
அதை ஏன் சொன்னேன் என்று எனக்கு தெரியாது.
This brother here, I believe, was no one of the Mosleys, I believe, had me out on the street out there.
ஆனால் இங்கிருக்கின்ற மோஸ்லி சகோதரர்களில் ஒருவர் என்று நினைக்கிறேன் அங்கே என்னை வீதியில் சந்தித்தார்.
I didn't know what it was to look back. Now, look back in scripture and Jesus said, Capernaum, Capernaum, how off.
நான் அதை காணமுட்டாய். அது என்னவென்று எனக்கு தெரியாது. நான் வேதத்தை புரட்டி பார்த்தேன். அதில் இயேசுவானவர் கப்பர்நகூமே, கப்பர்நகூமே.
You have exalted yourself, brother. Up into heaven shall be brought down into hell.
வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய்.
For the mighty works have been done in you that have been done in Sodom and stood today.
உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார்.
And about 150 years from there, Sodom had already in the earth. Then Capernaum is in the water too today.
சோதோம் ஏற்கனவே பூமிக்கடியில் இருக்கிறது. அது உரைக்கப்பட்டு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கப்பர்நகூம் தண்ணீரில் மூழ்கினது.
And that same spirit of God that said all these things and done all these things.
இந்த காரியங்கள் யாவற்றையும் கூறி அவைகளை எல்லாம் நடப்பித்த அதே தேவனுடைய ஆவியானவர்.
It said there, O city Capernaum, who calls yourself by the name of the angels, Los Angeles.
அங்கே இவ்விதமாய் கூறப்பட்டது, ஓ பட்டணமே, கப்பர்நகூமே, தூதர்கள் என்று பெயரால் லாஸ் ஏஞ்சலஸ் என்று அழைக்கப்படுகிறவளே.
How you've exalted yourself into heaven.
எப்படியாய் உன்னை வானபரந்து உயர்த்தி கொண்டாய்.
The very root and seed of Satan. See? You've exalted yourself.
சாத்தானின் வேரும் உறைவிடமாய் இருப்பவளே, உன்னை நீ உயர்த்தி கொண்டாய்.
Preachers, it's a graveyard for them. Good men go there and die like rats.
பிரசங்கிமார்களே, அது அவர்களுக்கு கல்லறை தோட்டமாய் இருக்கிறது. நல்ல மனிதர்கள் அங்கே போய் எலிகளை போன்று மரிக்கிறார்கள்.
What happened?
என்ன நாசம்?
You need to call yourself by the name of the angels.
தூதர்களின் பெயரால் உன்னை அழைத்துக் கொள்பவளே.
If the mighty works have been done in Sodom have been done in you and stood today, but your hour's come.
உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இன்றால் மட்டும் நிலைத்திருக்கும். ஆனால் உன்னுடைய நேரம் வந்துவிட்டது.
You watch and see if it ain't I'm a false prophet.
நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்படி சம்பவிக்கவில்லை என்றால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆவேன். புரிகின்றதா? அதோ அவள் இருக்கிறாள், அவள் அங்கே படுத்து கிடக்கிறாள்.
நான்
மணவாட்டியின் அனுபவிப்பின் முன்னதாக காட்சியை நான் தரிசனத்தில் கண்ட இரவு எனக்கு நினைவிருக்கின்றது.
I stood there and seen a beautiful little lady just correctly dressed and things marching this way.
நான் அங்கே நின்று ஒரு அழகான சிறிய பெண் சரியான விதமாய் ஆடை அணிந்தவளாய் இந்த வழியாய் அணிவகுத்து செல்வதை கண்டேன்.
Somebody standing by me in the vision and I seen that said the preview of the bride. I seen her go by.
தரிசனத்தில் யாரோ என் பக்கத்தில் நின்று கொண்டு மணவாட்டியின் அணிவகுப்பின் முன்னதான காட்சி என்று சொல்ல கேட்டேன். அவள் போகின்றதை நான் கண்டேன்.
They come on this side and went around.
அவர்கள் இந்த வழியாய் வந்து சுற்றி கொண்டு போனார்கள்.
Now I heard it coming up, the church is coming up from this other side. There come the Asian church.
அது வருகின்றதை கேட்டேன். அடுத்த பக்கத்திலிருந்து சபையானது வந்து கொண்டிருந்தது. அரோ வருகிறது ஆசிய சபை.
Oh, you talk about filth.
ஓ, நீ ஆபாசத்தை குறித்து பேசுகிறாய்.
Here come the European church.
இதோ வருகிறது ஐரோப்பிய சபை.
Oh, my. And then I heard a rock and roll coming.
ஓ, என்ன? அதற்கு பிறகு ராக் அண்ட் ரோல் வருகிறதை பார்த்தேன்.
And it was Miss America. The church.
அதுதான் சபையாகிய குமாரி அமெரிக்கா.
And she didn't even have on any clothes.
அவள் மீது எந்தவித துணியும் இல்லை.
She had papers, like newspapers, gray, hold in front of her, dancing by rock and roll, Miss America, the church.
தினசரி பத்திரிகை போன்ற காகிதங்கள் பழுப்பு நிறமாய் அவளுக்கு முன்பாக பிடித்தவாறு சபையாகிய குமாரி அமெரிக்கா ராக் அண்ட் ரோல் நடனம் ஆடிக்கொண்டே போனாள்.
I stood there in his presence. I thought, oh God, as a minister, if that's the best we could do, oh.
நான் அங்கே அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தேன். நான் நினைத்தேன், ஓ தேவனே, ஒரு ஊழியன் என்ற முறையில் அதுதான் எங்களால் செய்ய முடிந்த நேர்த்தியானது என்றால். ஓஹோ, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று.
நான்
நினைத்தேன், தேவனே, என்னை மறைத்துக் கொள்ளும்.
If I could just get away from here, if all that we've done and that's what we had to produce, if that's what.
என்னால் மட்டும் இங்கே இருந்து போக கூடுமானால், எங்களால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்து அதை தான் எங்களால் உற்பத்தி செய்ய கூடுமானால் என்று எண்ணினேன்.
And then when them women passed by, all doing all kinds of rocks and things and short hair and painted faces.
அந்த ஸ்திரீகள் யாவரும் எல்லா விதமான ராக் அண்ட் ரோல் காரியங்களையும் தலைமயிரை வெட்டிக்கொண்டு முகத்துக்கு சாயம் பூசிக்கொண்டு கடந்து சென்றார்கள்.
And as they passed by like that, supposed to be virgins to Christ.
அவர்கள் அந்த விதமாய் கடந்து சென்ற போது அவர்கள் கிறிஸ்துவின் கன்னிகைகளாக இருக்க வேண்டியவர்கள்.
And when she passed by like that, I turned my head.
அவர்கள் அந்த விதமாய் கடந்து போன போது நான் என் தலையை திருப்பிக் கொண்டேன்.
You know, with this whole man from me is disgraceful the back of him.
உங்களுக்கு தெரியும், காகிதத்தை இந்த விதமாய் எனக்கு முன்னால் பிடித்துக் கொண்டு அவர்களுடைய பின்பாகம் அவ்வளவு கேவலமாயிருந்து. அவர்கள் அங்கே அந்த விதமாய் போய்க் கொண்டிருந்தார்கள். நான் இந்த விதமாய் திரும்பிக் கொண்டு இந்த விதமாக
அழுதேன். என்னால்
அதை தாங்க முடியவில்லை. அவர் அங்கே நின்று கொண்டிருக்க சபையின் ஒரு ஊழியக்காரனாய் அவர் என்னை அறிந்திருக்க என்னால் உற்பத்தி ஆக்க கூடியது அதுவாய் இருந்ததினால் என்னால் தாங்க முடியவில்லை.
நான்
சொன்னேன், ஓ தேவனே, என்னால் அதை பார்க்க முடியவில்லை. நான் மரிக்கட்டும். நான் மங்கி தேய்ந்து போகட்டும் என்று அபிதமாக கூறினேன். அவர்கள் கடந்து போன பிற்பாடு ஒவ்வொரு முறையிலும் அவர்களில் ஒருவர் வருவார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்ததும் மறைந்து விடுவார்கள். அப்படியே அவர்கள் போன போது, அவர்கள் போகின்ற போது அந்த சத்தத்தை கேட்டேன். அதற்கு பின்னர் நான் இந்த விதமாக யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே என்பது போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். நான் நோக்கி பார்த்தபோது அந்த பரிசுத்த சிறிய பெண்களின் கூட்டம் திரும்ப வந்தது. அவர்கள் சரியாக இருக்க வேண்டிய விதமாக உடை அணிந்தவர்களாய் தலைமையில் நீண்டு தொங்கிக் கொண்டிருக்க, சுத்தமாகவும் ஒழுங்காகவும் சுவிசேஷத்தின் ஏற்ற விதமாக அடியெடுத்து வைத்து போனார்கள்.
She was the word.
அவள் வார்த்தையாயிருந்தாள்.
They looked like one out of every nation I was looking at as they passed by.
அவர்கள் தேசத்துக்கு ஒருத்தி போன்று காணப்பட்டார்கள்.
And seeing them pass by, instead of going down, they started going up.
அவர்கள் கடந்து போக பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் கீழ் நோக்கி போவதற்கு பதிலாக மேல் நோக்கி போய் கொண்டிருந்தார்கள்.
I noticed one of them trying, two, three of them trying to get out of line. I screamed, stay in line!
நான் கவனித்துக் கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் அல்லது ரெண்டு மூன்று பேர்கள் வரிசையில் ஒழுங்கு தவறுவதை கண்டேன். வரிசையில் செல்லுங்கள் என்று
கூச்சலிட்டேன்.
தரிசனம் என்னை விட்டு அகன்றது. நானோ வரிசையில் நில்லுங்கள் என்று கூச்சலிட்டுக் கொண்டு என் அறையில் நின்று கொண்டிருந்தேன். அது ஒருவேளை ஏற்கனவே கடந்து போய்விட்டதா என்று வியந்தேன். மணவாட்டி ஏற்கனவே அடைக்கப்பட்டு விட்டாளா?
Is that what we're going through today?
இன்றைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதுதானா?
She has to be molded and made into the image of Christ.
அவள் வார்க்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலுக்குள் உண்டாக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள்.
And Christ is the word.
கிறிஸ்து என்பது வார்த்தையே.
That's the only thing.
அந்த ஒரே காரியம் மட்டுமே.
It's in there in the word. See, there cannot be one thing added.
பாருங்கள், அது உள்ளே வார்த்தைக்குள்ளே இருக்கின்றது. பாருங்கள், அதனுடன் ஒரு காரியமும் கூட்டப்பட முடியாது.
It can't be a woman with one hand like a man.
அது ஒரு கரம் மனிதனுடையதா இருக்கின்ற ஒரு ஸ்திரீயா இருக்க முடியாது.
And the other hand with a paw like a dog.
அல்லது இன்னொரு கரம் நாயின் கரத்து போன்றும் இருக்க முடியாது.
It's got to be exactly the word of the Lord, like he is the word.
அவர் வார்த்தையா இருக்கின்றது போலவே அது சரியாக அப்படியே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டியதா இருக்கிறது.
The bride is a part of the bridegroom.
மணவாட்டியானவள் மணவாளனின் ஒரு பகுதியாக
இருக்கிறாள்.
ஸ்திரீயானவள் புருஷனின் ஒரு பகுதியாக இருக்கிறாள். ஏனென்றால் அவள் புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டவளாய்
இருக்கிறாள்.
ஈவாள் ஆதாமின் விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறாள்.
And so is the pride, not taken from a denomination, but taken from the bosom of the Word of God for this day.
மனவாட்டியும் அதே விதமாக இருக்கிறாள். ஸ்தாபனத்திலிருந்து எடுக்கப்பட்டவள் அல்ல, ஆனால் இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தையின் மடியிலிருந்து எடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள்.
The rapture, the trumpet of the Lord shall sound, the dead in Christ shall rise, and the glory of his resurrection share. When the chosen ones shall gather to their home beyond the sky, when the rolls call up in our
எடுத்துக் கொள்ளப்படுதல். தேவைய காலம் முடங்கும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழும்புவார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையில் பங்கடைவார்கள். அக்கறையில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்திற்கு அப்பால் உள்ள அவர்களுடைய வீட்டிற்காக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். பெயர் பட்டியல் வாசப்படுகின்ற பெயரை அக்கறையில் கூப்பிடும் போது நண்பர்களை நாம் எல்லாரும் அங்கு இருக்கும்படியாக முயற்சிப்போமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உரைக்கப்பட்டாயிற்று. அது சம்பவித்தாக வேண்டும்.
It will come to pass.
அது நடைபெறும்.
And little people, no one wants to die.
சிறிய ஜனங்களே, ஒருவரும் மரிக்க விரும்பவில்லை.
No one wants to be lost.
ஒருவரும் இழக்கப்பட்டு போக விரும்பவில்லை.
Let me tell you, whatever you do,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை செய்தாலும்,
I don't care how well you go to church and how loyal you are to church.
நீங்கள் எவ்வளவு நன்றாக சபைக்கு போகிறீர்கள் என்பது பெரிதல்ல. நீங்கள் எவ்வளவு சபைக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல.
That's fine. Nothing against that.
அதெல்லாம் அருமையானது தான். அதற்கு எதிராக நான் ஒன்றும் சொல்லவில்லை.
You should go to church.
நீங்கள் சபைக்கு போய்தான் ஆக வேண்டும்.
You do that. Keep on going to church.
நீங்கள் அதை செய்யுங்கள். சபைக்கு தொடர்ந்து போய் கொண்டிருங்கள்.
But whatever it is, throw away your traditions and move right on up into Christ.
ஆனால் அது என்னவா இருந்தாலும் உங்களுடைய பாரம்பரியங்களை தூக்கி எரிந்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக செல்லுங்கள்.
Because it's going to sound one of these days, and you're going to be caught with the mark of the beast on you and not know what it is until it's too late.
ஏனென்றால் இந்நாட்கள் ஒன்றில் எக்காலம் முழங்கப் போகின்றது, மிருகத்தின் முத்திரையுடன் நீங்கள் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள், அது என்ன என்றே அறியாமல் இருந்து பின்பு கால தாமதமாகிவிடும்.
Exactly right.
அது முற்றிலும் சரியே.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
I'm sorry to have kept you.
உங்களை நீண்ட நேரம் வைத்ததற்காக வருந்துகிறேன்.
And remember, I've kept them too long here. That's right.
நினைவிருக்கட்டும், நான் அவர்களை அதிக நேரம் இங்கேயே காக்க வைத்தேன். அது சரி.
And the offering that you've taken for me, which I did not ask you to do that, brother.
நீங்கள் எனக்காக எடுத்த அந்த காணிக்கை நான் அதை செய்யும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்ளவில்லையே சகோதரனே.
That's my courtesy. Take that and pay this motel the overtime cause I kept it.
அது அன்புள்ள உபசாரம். அந்த பணத்தை எடுத்து இந்த இடத்தின் வாடகை செலுத்த வேண்டிய தொகைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உங்களை காக்க
வைத்தேன். இன்னும்
சில காரியங்கள் தான் இருக்கிறது. எடுத்துக் கொள்ளப்படுதல் செய்தியில் இன்னும் 8 or 10 பக்கங்கள் குறிப்பு தான் என்னிடத்தில் இருக்கிறது. அதை சொல்ல இப்பொழுது எனக்கு ஏறம் இல்லாமல் போயிற்று.
God bless you. Do you love the Lord Jesus?
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறீர்களா?
Let's just stand still just a minute now. Quietly, reverently.
அமைதலோடு அப்படியே மரியாதையாக நாம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமாக.
And remember what I've said.
நான் என்ன கூறினேனோ அதை நினைவில் வையுங்கள்.
Remember, we're in the last hours.
நாம் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நினைவிருக்கட்டும்.
Nations are breaking. Israel's awakening. The signs that the Bible foretold. The Gentile days numbered, with horrors encumbered. Return, O dispersed, to your own. The day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, your redemption is near. You know that? False prophets are lying. God's truth they're denying. We know that all is true, don't we? I love Him. I love Him. Because He first loved me. Just my salvation on Calvary's tree. How many you really love Him? Raise your hand.
எத்தனை பேர் உங்களில் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள்.
Now, I want you while we sing this again.
நீங்கள் யாவரும் இதை மீண்டுமாய் பாடும்போது,
shake hands with somebody near you. Say, God bless you, pilgrim.
உங்கள் அருகில் இருக்கும் யாருடனாவது கை கொலுக்கி, புனித யாத்திரிகனே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள்.
God, we are pilgrims, aren't we?
நாம் புனித யாத்திரிகள்.
Pilgrims and stranger.
புனித யாத்திரிகளும் அந்நியருமாய் இருக்கிறோம்.
I love Him. That's it, right across the table. I love Him. Because He first loved me. And purchase my salvation on Calvary. You want to make the rapture?
நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதில் பங்கடைய வேண்டுமா?
How many is interested in making the rapture? Say, God, I want to make it with all my heart.
எத்தனை பேருக்கு அதில் நாட்டம் இருக்கின்றதோ அத்தனை பேர்களும், தேவனே, என் முழு இருதயத்தோடு நான் அதில் பங்கடைய விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
Oh, to God's unchanging hand.
தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
You know the song?
அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா?
You know it, sister? Hold to God's unchanging hand.
சகோதரி, உமக்கு தெரியுமா? தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
I don't know what's it in, Brad? Hold to God's unchanging hand. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's un.
like that. When our journey is completed, if to God you have been true, fair and bright your home in glory, your enraptured soul shall view. God's unchanging hand. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. I want you to bow your head just a moment now.
ஒரு நிமிடம் நீங்கள் தலைமணங்கி இருக்க நான் விரும்புகிறேன்.
Covet not this world's vain riches that so rapidly decay. Seek to gain the heavenly treasure. They will never pass away. God's unchanging hand. Hold to God's unchanging hand. Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand. With your heads bowed and this in mind.
உங்கள் தலைகள் வணங்கி இருக்க, இது உங்கள் சிந்தையில் இருக்க.
Knowing that we are bowing our heads to the dust from which we were brought.
நாம் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோமோ அந்த மண்ணை நோக்கியே நமது தலைகள் வணங்கப்பட்டிருக்கிறது என்றும்.
Someday we'll return.
ஒரு நாளில் அங்கேயே திரும்புவோம் என்றும் அறிந்தவர்களாய்.
Knowing that you've got a soul in there that has to answer to God.
ஒரு ஆத்துமா அதற்குள்ளாக இருக்கிறது என்றும் அது தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறோம்.
And if you feel that you're not just ready for that rapture, that if it would come tonight,
எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் ஆயத்தமாய் இல்லை என்று அது சம்பவிக்கலாம் என்ற அளவில் உணர்வீர்களானால்,
and you'd want to be remembered in prayer,
ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களானால்,
just raise your hand.
உங்கள் கரத்தை உயர்த்துங்கள்.
We have no place to make an altar call. Your altar's in your heart anyhow.
பீடத்து அழைப்பை விடுக்க நமக்கு இடமில்லை. உங்களுடைய பீடம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது.
Raise your hand.
கரத்தை உயர்த்துங்கள்.
God bless you. You,
தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. என்ன?
Feel that I'm not ready, Brother Branham. I really want to be a Christian. I've tried to be.
சகோதரன் பிரணாம், ஆயத்தமாய் இல்லை என்று உணர்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன், இருக்க முயற்சிக்கிறேன்.
But there's always something missing.
ஆனால் எப்பொழுதுமே ஏதோ இல்லாமல் போகிறது.
I know that I'm just not where I should be.
நான் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே நான் இல்லை என்று அறிவேன்.
Have mercy, God. I raise my hand, be merciful to me.
இரக்கமாயிரும் தேவனே, நான் என் கரத்தை உயர்த்துகிறேன், என் மேல் இரக்கமாயிரும்.
Some 20-30 hands has been up already in this little group.
இப்பொழுது சுமார் 20-30 கரங்கள் ஏற்கனவே இந்த சிறு கூட்டத்தில் உயர்த்தப்பட்டிருக்கின்றன.
More is going up.
இன்னும் அதிகமான கரங்கள் உயர்த்தப்படுகின்றன.
Dear God,
அன்புள்ள தேவனே,
you know what's behind that hand down there under the heart.
அந்த கரத்துக்கு கீழாக இருக்கின்ற இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று உமக்கு தெரியாதா?
I pray, dear God, there's only one thing I'm responsible for. That's to tell the truth.
நான் ஒரே ஒரு காரியத்திற்கு மட்டும் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன், அதாவது சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதாகும்.
And dear God, they want to be saved.
அன்புள்ள தேவனே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They want to really, they don't want this something, it's just some emotion, some work up.
அவர்களுக்கு ஏதோ உணர்ச்சி வசப்படுதலோ ஏதோ ஒரு காரியங்களோ நடக்க வேண்டும் என்பதல்ல.
Denominational system, some creed, some dogma has been added.
ஏதோ ஸ்தாபன ஒடுங்குமுறைகள், சில கோட்பாடுகள், கட்டப்பட்டுள்ள கொள்கைகள், இவைகள் அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
They understand, Father, that it takes a pure, unadulterated word of God.
அதை அவர்கள் செய்வதற்கு கலப்பில்லாத சுத்தமான தேவனுடைய வார்த்தை தான் தேவை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பிதாவே,
everything else will pass away, even heavens and earth.
மற்றெல்லா காரியங்களும் ஒளிந்து போவோம், வானங்களும் பூமியும் கூட ஒளிந்து போவோம்.
But it won't.
ஆனால் உம்முடையோ ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை.
If we be that word,
நாங்கள் அந்த வார்த்தையாக இருப்போமானால்,
the earth will pass from beneath us.
பூமியானது எங்களுக்கு அடியில் ஒளிந்து போகாது.
But we can never pass away because we are that word.
ஆனால் நாங்கள் ஒளிந்து போக மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் அந்த வார்த்தையாக இருக்கிறோம்.
The bride of the groom.
மணவாளனின் மணவாட்டியாக இருக்கிறோம்.
I pray for each one that you'll grant to them, Father, as my sincere prayer.
அதை அவர்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாய் இருக்கிறது.
And excuse me, Father, for being so nervous tonight, jumping up here late.
இந்த இரவு நான் அவ்வளவு பயந்ததற்காகவும் இங்கே காலம் தாமதமாகி வந்தமைக்காகவும் என்னை மன்னியும்.
Being shaky and saying words broke up and cut up.
சற்று நடுக்கமுட்டு வார்த்தைகள் தொடர்ச்சியாய் வர முடியாமல் போனதற்காகவும் மன்னியும்.
Somehow another great Holy Spirit.
எப்படியோ ஒரு விதத்தில் மகத்தான பரிசுத்த ஆவியானவர்
splice them together in your own divine way.
அவருடைய சொந்த தெய்வீக வழியில் அவைகளை ஒன்று கூட்டினால்
and deliver them to the hearts of the people.
அதை இந்த ஜனங்களின் இருதயத்திற்கு அளியும்.
From my heart and the motive and the objective that in my heart I have towards it.
அதன் பேரில் என் இருதயத்தில் உண்டாயிருக்கின்ற நோக்கத்தையும் உள்ளெண்ணம் ஆகிய அனைத்தோடும் அவர்களுடைய இருதயத்தில் பதிய செய்யும். செய்ய மாட்டீரா கர்த்தாவே? ரட்சிக்கப்படக்கூடியவர்களை ரட்சியும்.
உம்மண்டை
எடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே, சீக்கிரத்தில் சம்பவிக்க இருக்கின்ற அந்த எடுத்துக் கொள்ளப்படுதலின் வேலைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இவைகளை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஆமேன்.
God bless you. Now the chairman of the convention.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இக்கூட்டத்தின் பொறுப்பாளரிடத்தில் இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறேன்.